அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் அத்தியாயம் 1. தெயோப்பிலிவே, இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலர்களுக்கு பரிசுத்த ஆவியானவரால கட்டளையிட்ட பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரை செய்தவர்கள் மற்றும் போதித்தவர்கள் எல்லாவற்றையும் குறித்து முதலாம் புத்தகத்தை எழுதினேன். அவர் சிலுவையில் பாடுபட்ட பின்பு 40 நாட்கள் வரை அப்போஸ்தலர்களுக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்திற்கு உரியவைகளை அவர்களோடு பேசி அநேகம் தெளிவான ஆதாரங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அன்றியும் அவர் அவர்களோடு கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் தண்ணீரினாலே ஞானஸ்ஞானம் கொடுத்தான், நீங்கள் சில நாட்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவராலே ஞானஸ்ஞானம் பெறுவீர்கள், ஆகவே நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்கு தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்தில ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய அதிகாரத்தில் வைத்திருக்கிற காலங்களையும் வேளைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்தது அல்ல. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடம் வரும்போது நீங்கள் பெலனடைந்து எருசலேமிலும் யூதையா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி எல்லை வரையிலும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார். இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போது வானத்திற்கு மேல் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்களுடைய கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கும் போது இதோ வெண்மையான உடை அணிந்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயா மக்களே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடமிருந்து வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்களுடைய கண்களுக்கு முன்பாக வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு அருகில் ஒரு ஓய்வு நாள் பயண தூரத்தில் இருக்கிற ஒலிவ மலை எனப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். அதில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் பிலிப்பும் தோமாவும் பர்தொலோமேயும் மத்தேயுவும் அல்ஃபேயுவின் குமாரனாகிய யாக்கோபும் செலோத்தே எனப்பட்ட சீமோனும் யாக்கோபின் சகோதரனாகிய யூதாவும் தங்கியிருந்தார்கள். அங்கே இவர்கள் எல்லோரும் பெண்களோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரர்களோடு கூட ஒருமனப்பட்டு ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். அந்த நாட்களிலே சீடர்கள் ஏறக்குறைய 120 பேர் கூடி இருந்த போது அவர்கள் மத்தியிலே பேதுரு எழுந்து நின்று, சகோதரர்களே, இயேசுவை பிடித்தவர்களுக்கு வழிகாட்டின யூதாசை குறித்து பரிசுத்த ஆவியானவர் தாவீதின் வாக்கினால் முன் சொன்ன வேத வாக்கியம் நிறைவேற வேண்டியதாயிருந்தது. அவன் எங்களில் ஒருவனாக எண்ணப்பட்டு இந்த ஊழியத்திலே பங்கு பெற்றவனாக இருந்தான். தவறான வழியின் வருமானத்தினால் அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து தலைகீழாக விழுந்தான். அவன் வயிறு வெடுத்து குடல்களெல்லாம் சரிந்து போனது. இது எருசலேமில் உள்ள குடிகள் அனைவருக்கும் தெரிந்திருக்கிறது. அதனாலே அந்த நிலம் அவர்களுடைய மொழியிலே இரத்த நிலம் என்று அர்த்தம் கொள்ளும் அக்கல்தமா என அழைக்கப்பட்டிருக்கிறது. சங்கீத புத்தகத்தில் அவன் குடியிருக்கும் வீடு அழிய கடவது, ஒருவனும் அதில் குடியில்லாதிருப்பானாக என்றும், அவனுடைய தலைமைத்துவத்தை வேறொருவன் பெற வேண்டும் என்றும் எழுதியிருக்கிறது. ஆதலால் யோவான் ஞானஸ்நானம் கொடுத்த நாள் முதற்கொண்டு கர்த்தராக இயேசுவானவர் நம்மிடத்திலிருந்து உயர எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரை அவர் நம்மிடத்தில் வாழ்ந்திருந்த காலங்களிலெல்லாம் எங்களோடு இருந்த மனிதர்களில் ஒருவன் அவர் உயிரோடு எழுந்ததை குறித்து எங்களுடனே கூட சாட்சியாக ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றான். அப்பொழுது அவர்கள் யுஸ்து என்னும் மறுபெயர் உள்ள பர்சபா எனப்பட்ட யோசேப்பு, மத்தியா ஆகிய இவ்விரண்டு பேரையும் நிறுத்தி, எல்லோருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தாவே, யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்திற்கு போகும்படி இழந்து போன இந்த ஊழியத்திலும் இந்த அப்போஸ்தல பணியிலும் பங்கு பெறுவதற்காக இவ்விரண்டு பேரில் தேவரில் தெரிந்து கொண்டவனை எங்களுக்கு காண்பித்தருளும் என்று ஜபம் பண்ணி, பின்பு அவர்களை குறித்து சீட்டு போட்டார்கள். சீட்டு மத்தியாவின் பெயருக்கு விழுந்தது. அப்பொழுது அவன் 11 அப்போஸ்தலர்களோடு சேர்த்து கொள்ளப்பட்டான்.
அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் அத்தியாயம் 10. இத்தாலிய இராணுவத்தில்
100 பேர் கொண்ட படைப்பிரிவிற்கு கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனிதன் தலைவனாக இருந்தான். அவன் செசாரியா பட்டணத்தில் வாழ்ந்து வந்தான். அவன் தேவபக்தி உள்ளவனும் தன் குடும்பத்தாரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாக இருந்து மக்களுக்கு அதிக தருமங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணிக்கொண்டிருந்தான். பிற்பகலில் ஏறக்குறைய 3 மணியளவில் தேவனுடைய தூதன் அவனிடத்தில் வந்து கொர்நேலியுவே என்று அழைத்ததை தெளிவாய் தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தருமங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சமூகத்திலே வந்து சேர்ந்திருக்கிறது. இப்பொழுது நீ யோப்பா பட்டணத்திற்கு மனிதர்களை அனுப்பி பேதுரு என்று மறுபெயர் கொண்ட சீமோனை கூப்பிடு. அவன் தோல் பதனிடுகிறவனாகிய சீமோன் என்னும் ஒருவனிடத்தில் தங்கியிருக்கிறான். அவனுடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறது. நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்வான் என்றான். கொர்நேலியு தன்னோடு பேசின தேவதூதன் போன பின்பு தன் வீட்டு மனிதர்களில் 2 பேரையும் தன்னிடத்தில் வேலை செய்கிற இராணுவ வீரர்களில் தேவ பக்தி உள்ள ஒருவனையும் அழைத்து எல்லாவற்றையும் அவர்களுக்கு விளக்கிச் சொல்லி அவர்களை யோப்பா பட்டணத்திற்கு அனுப்பினான். மறுநாளிலே அவர்கள் பயணப்பட்டு அந்த பட்டணத்திற்கு அருகில் வரும்போது பேதுரு மதியம் 12 மணியளவிலே ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினான். அவன் அதிக பசி அடைந்து சாப்பிட விரும்பினான். அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணும்போது அவன் தரிசனத்தில் வானம் திறந்திருக்கிறதாகவும் 4 முனைகளும் கட்டப்பட்ட பெரிய விரிப்பு ஒரு விதமான கூடு போல தன்னிடத்தில் இறங்கி தரையில் விடப்பட்டிருக்கிறதாகவும் அதிலே பூமியிலுள்ள எல்லா விதமான 4 கால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் ஆகாயத்து பறவைகளும் இருக்கிறதாகவும் கண்டான். அல்லாமலும், பேதுருவே, எழுந்திரு, அடித்து சாப்பிடு என்று அவனுக்கு சொல்லும் ஒரு சத்தம் கேட்டது. அதற்கு பேதுரு, அப்படியல்ல ஆண்டவரே, தீட்டும் அசுத்தமுமாக இருக்கிற எதையும் நான் எப்போதும் சாப்பிட்டதில்லை என்றான். அப்பொழுது தேவன், சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக நினைக்காதே என்று 2ம் முறையும் அவனுக்கு சத்தம் கேட்டது. 3ம் முறையும் அப்படியே கேட்டது. பின்பு அந்த கூடு திரும்ப வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. அப்பொழுது பேதுரு தான் கண்ட தரிசனத்தைப் பற்றி தன் மனதிலே சந்தேகப்படும் போது, இதோ கொர்நேலியுவினால் அனுப்பப்பட்ட மனிதர்கள் சீமோனுடைய வீட்டை விசாரித்துக் கொண்டு வாசற்படியிலே வந்து நின்று, பேதுரு என்று மறுபெயர் கொண்ட சீமோன் இங்கே தங்கி இருக்கிறாரா என்று கேட்டார்கள். பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து யோசனை செய்து கொண்டிருக்கும் போது, ஆவியானவர், இதோ 3 மனிதர்கள் உன்னை தேடுகிறார்கள், நீ எழுந்து இறங்கி எதை குறித்தும் சந்தேகப்படாமல் அவர்களோடு போ, நானே அவர்களை அனுப்பினேன் என்று அவனுக்குச் சொன்னார். அப்பொழுது பேதுரு கொர்நேலியுவினால் தன்னிடத்தில் அனுப்பப்பட்ட மனிதர்களிடத்திற்கு இறங்கி போய், இதோ நீங்கள் தேடுகிறவன் நான் தான், நீங்கள் வந்திருக்கிற விஷயம் என்ன என்றான். அதற்கு அவர்கள், நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவரும் யூத மக்களால் நல்லவர் என்று சாட்சி பெற்றவருமாகிய கொர்நேலியு என்னும் 100 பேர் கொண்ட படைப்பிரிவின் தலைவர் உம்மை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து உம்மால் சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்கும்படி தேவனுடைய பரிசுத்த தூதனாலே கட்டளை பெற்றார் என்றார்கள். அப்பொழுது பேதுரு அவர்களை உள்ளே அழைத்து தங்க வைத்து வேண்டிய உதவிகளை செய்தான். மறுநாளிலே அவர்களோடு புறப்பட்டான். யோப்பா பட்டணத்து சகோதரர்களில் சிலரும் அவனோடு கூட போனார்கள். மறுநாளிலே செசரியா பட்டணத்திற்கு வந்து சேர்ந்தார்கள். கொர்நேலியு தன் உறவினரையும் தன்னுடைய நெருங்கிய நண்பர்களையும் வரவழைத்து அவர்களுக்காக காத்திருந்தான். பேதுரு உள்ளே நுழையும் போது கொர்நேலியு அவனுக்கு எதிரே போய் அவன் பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டான். பேதுரு அவனை தூக்கி எடுத்து, எழுந்திரும், நானும் ஒரு மனிதன்தான் என்றான். அவனோடு கூட பேசிக்கொண்டு உள்ளே போய் அநேக மக்கள் கூடி வந்திருக்கிறதைக் கண்டு அவர்களை நோக்கி, யூதர் அல்லாதவனோடு கலந்து அவனிடத்தில் போக்கும் வரத்துமாக இருப்பது யூத சட்டத்திற்கு எதிரானது என்று நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். அப்படியிருந்தும் எந்த மனிதனையும் தீட்டுள்ளவன் என்றும் அசுத்தமுள்ளவன் என்றும் நான் சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு தரிசனத்தில் காண்பித்திருக்கிறார். ஆகவே நீங்கள் என்னை அழைத்த போது நான் மறுப்பு சொல்லாமல் வந்தேன். இப்போதும் என்ன காரியத்திற்காக என்னை அழைத்தீர்கள் என்று கேட்கிறேன் என்றான். அதற்கு கொர்நேலியு, நான்கு நாட்களுக்கு முன்னே இந்நேரத்திலே நான் உபவாசித்து பிற்பகல் 3 மணியளவில் என் வீட்டிலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்பொழுது வெண்மையான ஆடை அணிந்த மனிதன் ஒருவன் எனக்கு முன்பாக நின்று, கொர்நேலியுவே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் தான தர்மங்கள் தேவ சமூகத்தில் நினைக்கப்பட்டது. யோப்பா பட்டணத்திற்கு ஆள் அனுப்பி பேதுரு என்னும் மறுபெயர் கொண்ட சீமோனை வரவழைப்பாயாக. அவன் கடலோரத்திலே தோல் பதனிடுகிறவனாகிய சீமோனுடைய வீட்டிலே தங்கியிருக்கிறான். அவன் வந்து உன்னிடத்தில் பேசுவான் என்றான். அந்தபடியே நான் உடனே உம்மிடத்திற்கு ஆள் அனுப்பினேன். நீர் வந்தது நல்லது. தேவனாலே உமக்கு கட்டளையிடப்பட்ட எல்லாவற்றையும் கேட்க நாங்கள் எல்லோரும் இப்பொழுது இங்கே தேவனுடைய சமூகத்தில் கூடியிருக்கிறோம் என்றான். அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி, தேவன் பட்சபாதமுள்ளவர் அல்ல என்றும், எந்த இனமாக இருந்தாலும் அவருக்கு பயந்திருந்து நேர்மையானதை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு பிரியமானவன் என்றும் நிச்சயமாக தெரிந்திருக்கிறேன். எல்லோருக்கும் கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவைக் கொண்டு அவர் சமாதானத்தை நற்செய்தியாக கூறி இஸ்ரவேல் மக்களுக்கு அனுப்பின வார்த்தையை தெரிந்திருக்கிறீர்களே. யோவான் ஞானஸ்ஞானத்தை குறித்து போதித்த பின்பு கலிலேயா தேசத்தில் துவங்கி யூதயா தேசமெங்கும் நடந்த சம்பவங்கள் இவைகளே. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியானவராலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் பிடியில் சிக்கின எல்லோரையும் குணமாக்குகிறவராகவும் சுற்றித் தெரிந்தார். யூதர்களுடைய தேசத்திலும் எருசலேமிலும் அவர் செய்த எல்லாவற்றிற்கும் நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். அவரை மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள். 3ஆம் நாளிலே தேவன் அவரை உயிரோடு எழுப்பி நாம் அவரை காணும்படி செய்தார். என்றாலும் எல்லா மக்களும் அவரை காணும்படி செய்யாமல் அவர் உயிரோடு எழுந்த பின்பு அவரோடு சாப்பிட்டு குடித்தவர்களும் தேவனால் நியமிக்கப்பட்ட சாட்சிகளாகிய நாங்கள் காணும்படி செய்தார். அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் தேவனால் நியமிக்கப்பட்ட நியாயாதிபதி என்று மக்களுக்கு போதிக்கவும் சாட்சியாக அறிவிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். அவரை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லோரும் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கும் போது வசனத்தை கேட்ட எல்லார் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பலவிதமான மொழிகளை பேசுகிறதையும் தேவனை புகழ்வதையும் பேதுருடன் வந்திருந்த விருத்த சேதனம் பண்ணப்பட்ட விசுவாசிகள் கேட்கும் போது பரிசுத்த ஆவியானவரின் வரம் யூதர் அல்லாதவர்கள் மேலும் பொழிந்திருடப்பட்டதை குறித்து வியப்படைந்தார்கள். அப்பொழுது பேதுரு, நம்மை போல பரிசுத்த ஆவியானவரை பெற்ற இவர்களும் தண்ணீரில் ஞானஸ்ஞானம் பெறாதபடி இவர்களை தடை செய்யலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்ஞானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது சில நாட்கள் அங்கே தங்கும்படி அவனை கேட்டுக்கொண்டார்கள்.
அப்போஸ்தலருடைய நடபடிகள் 11. யூதரல்லாதவர்களும் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று யூதேயாவில் இருக்கிற அப்போஸ்தலர்களும் சகோதரர்களும் கேள்விப்பட்டார்கள். பேதுரு எருசலேமுக்கு திரும்பி வந்தபோது விருத்த சேதனம் உள்ளவர்கள் அவனை நோக்கி, விருத்த சேதனம் பண்ணப்படாத மனிதர்களிடத்தில் நீர் போய் அவர்களோடு சாப்பிட்டீர் என்று அவனிடம் வாக்குவாதம் பண்ணினார்கள். அதற்கு பேதுரு காரியத்தை முதலிலிருந்து வரிசையாக அவர்களுக்கு விளக்கிச் சொல்லத் தொடங்கி, நான் யோப்பா பட்டணத்தில் ஜெபம் செய்து கொண்டிருந்த போது ஒரு தரிசனத்தை கண்டேன். அது என்னவென்றால், 4 முனைகளும் கட்டப்பட்ட பெரிய விருப்பு ஒரு விதமான கூடு போல வானத்திலிருந்து என்னிடத்தில் இறங்கி வந்தது. அதிலே நான் உற்று கவனித்த போது பூமியில் உள்ள 4 கால் ஜீவன்களையும் காட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் ஆகாயத்து பறவைகளையும் பார்த்தேன். அப்பொழுது பேதுருவே, எழுந்திரு, அடித்து சாப்பிடு என்று சொல்லுகிற சத்தத்தையும் கேட்டேன். அதற்கு நான், ஆண்டவரே, அப்படியல்ல, தீட்டும் அசுத்தமுமான இருக்கிற எதுவும் எப்போதும் என் வாய்க்குள்ளே போனது இல்லை என்றான். 2வது முறையும் வானத்திலிருந்து சத்தம் உண்டாகி, தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக நினைக்க வேண்டாம் என்று சொல்லிய போது, இப்படி 3 முறை நடந்த பின்பு எல்லாம் வானத்திற்கு திரும்ப எடுத்துக் கொள்ளப்பட்டது. உடனே செசேரியாவிலிருந்து என்னிடத்திற்கு அனுப்பப்பட்ட 3 மனிதர்கள்
நான் தங்கியிருந்த வீட்டிற்கு முன்னே வந்து நின்றார்கள். நான் ஒன்றுக்கும் சந்தேகம் படாமல் அவர்களோடு போகும்படி ஆவியானவர் எனக்கு கட்டளையிட்டார். சகோதரர்களாகிய இந்த ஆறு பேரும் என்னோடு வந்தார்கள். அந்த மனிதனுடைய வீட்டிற்குள் நுழைந்தோம். அவனோ தன் வீட்டில் ஒரு தேவ தூதன் நிற்கிறதை பார்த்ததாகவும், யோப்பா பட்டணத்தில் இருக்கிற பேதுரு என்று மறுபெயர் கொண்ட சீமோனை அழைத்து வரும்படி மனிதர்களை அந்த இடத்திற்கு அனுப்பு, நீயும் உன் குடும்பத்தாரும் இரட்சிக்கப்படுவதற்கு ஆன வார்த்தைகளை அவன் உனக்கு சொல்லுவான் என்று அந்த தூதன் தனக்கு சொன்னதாகவும் எங்களுக்கு சொன்னான். நான் பேச தொடங்கின போது பரிசுத்த ஆவியானவர் ஆரம்பத்திலே நம்மேல் இறங்கினது போலவே அவர்கள் மேலும் இறங்கினார். யோவான் தண்ணீரினால் ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்களோ பரிசுத்த ஆவியானவராலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தையை அப்பொழுது நினைத்து பார்த்தேன். எனவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்திருக்கிற நமக்கு தேவன் வரத்தை கொடுத்தது போல அவர்களுக்கும் அந்த வரத்தையே கொடுத்திருக்கும் போது தேவனை தடுக்கிறதற்கு நான் யார் என்றான். இவைகளை அவர்கள் கேட்டபொழுது உட்கார்ந்திருந்து, அப்படியானால் ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலை தேவன் யூதர் அல்லாதவர்களுக்கும் கொடுத்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஸ்தேவானுடைய மரணத்தினால் வந்த உபத்திரவத்தினாலே சிதறப்பட்டவர்கள் நற்செய்தி வசனத்தை யூதர்களுக்கு மட்டும் அறிவித்து மற்றவர்களுக்கு அறிவிக்காமல் பெனிக்கே நாடு, சீப்ரு தீவு, அந்தியோகியா பட்டணம் வரைக்கும் சுற்றித் திரிந்தார்கள். அவர்களில் சீப்ரு தீவாரும் சிரேனே பட்டணத்தாருமாகிய சிலர் அந்தியோகியா பட்டணத்திற்கு வந்து கிரேக்கர்களுடனே பேசி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து போதித்தார்கள். கர்த்தருடைய கரம் அவர்களோடே இருந்தது. அநேக மக்கள் விசுவாசித்து கர்த்தரிடத்தில் வந்தார்கள். எருசலேமில் உள்ள சபை மக்கள் இந்த காரியங்களை குறித்து கேள்விப்பட்டபோது அந்தியோகியா வரைக்கும் போகும்படி பர்னபாவை அனுப்பினார்கள். அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை பார்த்தபோது சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மன உறுதியாக நிலைத்திருக்கும்படி எல்லோருக்கும் புத்தி சொன்னான். அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியானவராலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாக இருந்தான். அநேக மக்கள் கர்த்தரிடம் சேர்க்கப்பட்டார்கள். பின்பு பர்னபா சவுலை தேடும்படி தர்சுவுக்கு புறப்பட்டு போய் அவனை பார்த்து அந்தியோகியாவிற்கு அழைத்து கொண்டு வந்தான். அவர்கள் ஒரு வருடம் சபை மக்களோடு இருந்து அநேக மக்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதன் முதலில் அந்தியோகியாவிலே சீடர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் உண்டானது. அந்த நாட்களிலே எருசலேமிலிருந்து சில தீர்க்க தரிசிகள் அந்தியோகியாவிற்கு வந்தார்கள். அவர்களில் ஒருவனாகிய அகபு என்பவன் எழுந்து உலகமெங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று ஆவியானவராலே அறிவித்தான். அது அப்படியே கிலவுதி பேரரசனுடைய நாட்களிலே நடந்தது. அப்பொழுது சீடர்களில் அவரவர்கள் தங்கள் தங்கள் தகுதிக்கு ஏற்ப யூதேயாவில் குடியிருக்கிற சகோதரர்களுக்கு உதவி செய்ய பணம் சேகரித்து அனுப்ப வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார்கள். அப்படியே அவர்கள் சேகரித்து பர்னபா சவுல் என்பவருடைய கையிலே கொடுத்து மூப்பர்களிடத்தில் அனுப்பினார்கள்.
அப்போஸ்தலருடைய நடபடிகள் அத்தியாயம் 12. அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். அது யூதர்களுக்கு பிரியமாக இருக்கிறதென்று அவன் அறிந்து பேதுருவையும் பிடிக்க பின்தொடர்ந்தான். அப்பொழுது புளிப்பில்லாத அப்பப்பண்டிகை நாட்களாக இருந்தது. அவனை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு மக்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று நினைத்து அவனை காவல் காக்கும்படி 4 போர் வீரர்கள் அடங்கிய 4 படைக்குழுவினரிடம் ஒப்படைத்தான். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காவலில் இருக்கும்போது சபை மக்கள் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளிலே கட்டப்பட்டு 2 போர் வீரர்கள் நடுவே தூங்கிக் கொண்டிருந்தான். காவற்காரர்களும் கதவிற்கு முன்னே இருந்து சிறைச்சாலையை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி சீக்கிரமாக எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து கழன்று கீழே விழுந்தது. தூதன் அவனை நோக்கி, உன் ஆடையையும் காலணிகளையும் அணிந்து கொள் என்றான். அவன் அப்படியே செய்தான். தூதன் மறுபடியும் அவனை நோக்கி, உன் மேலாடையை போர்த்துக்கொண்டு என் பின்னே வா என்றான். அப்படியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின்னே சென்று, தூதனால் செய்யப்பட்டது உண்மை என்று தெரியாமல் தான் ஒரு தரிசனம் பார்த்ததாக நினைத்தான். அவர்கள் முதலாம் மற்றும் இரண்டாம் காவல்களை கடந்து நகரத்திற்கு போகிற இரும்பு கதவின் அருகே வந்தபோது அது தானாக அவர்களுக்கு திறந்தது. அதன் வழியாக அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி வழியாக நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது, ஏரோதின் கைக்கும் யூத மக்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலை ஆக்கும்படி கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது உண்மையாக புரிந்து கொண்டேன் என்றான். அவன் இப்படி புரிந்து கொண்ட பின்பு மார்க்கு என்னும் மறுபெயர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டிற்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். பேதுரு வாசற் கதவை தட்டின போது ரோதை என்னும் பெயர் கொண்ட ஒரு பெண் யார் என்று கேட்க வந்தாள். அவள் பேதுருவின் குரலை அறிந்து சந்தோஷத்தினால் கதவை திறக்காமல் திரும்ப உள்ளே ஓடிப்போய் பேதுரு வாசலுக்கு முன்னே நிற்கிறார் என்று சொன்னான். அவர்கள், நீ உளறுகிறாய் என்றார்கள். அவளோ, அவர்தான் என்று உறுதியாக சாதித்தாள். அப்பொழுது அவர்கள், அது பேதுருடைய தூதனாக இருக்கலாம் என்றார்கள். பேதுரு தொடர்ந்து கதவை தட்டி கொண்டிருந்தான். அவர்கள் கதவை திறந்தபோது அவனை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். அவர்கள் பேசாமல் இருக்கும்படி அவன் அவர்களை பார்த்து கை அசைத்து கர்த்தர் தன்னை காவலிலிருந்து விடுதலை ஆக்கின விதத்தை அவர்களுக்கு விளக்கி இந்த செய்தியை யாக்கோபுக்கும் சகோதரர்களுக்கும் அறிவுங்கள் என்று சொல்லி புறப்பட்டு வேறொரு இடத்திற்கு போனான். பொழுது விடிந்த பின்பு பேதுருவை குறித்து காவலர்களுக்குள்ளே உண்டான கலக்கம் கொஞ்சமல்ல. ஏரோது அவனை தேடி அவன் அங்கு இல்லை என்ற போது காவல்காரர்களை விசாரணை செய்து அவர்களை கொலை செய்யும்படி கட்டளையிட்டு பின்பு யூதையா நாட்டை விட்டு செசரியா பட்டணத்திற்கு போய் அங்கே தங்கியிருந்தான். அக்காலத்திலே ஏரோது தீரியர் மேலும் சீதோனியர் மேலும் மிகவும் கோபமாக இருந்தான். தங்களுடைய தேசம் ராஜாவின் தேசத்தினால் போஷிக்கப்பட்டபடியால் அவர்கள் ஒன்று சேர்ந்து அவனிடத்தில் வந்து ராஜாவின் வீட்டு விசாரணைக்காரனாகிய பிலாஸ்துவை தங்கள் வசமாக்கி அவன் மூலமாக சமாதானம் கேட்டுக்கொண்டார்கள். குறிக்கப்பட்ட நாளிலே ஏரோது ராஜ உடை அணிந்து கொண்டு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினான். அப்பொழுது அனைவரும், இது மனிதனுடைய சத்தம் அல்ல, இது தேவனுடைய சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். அவன் புழுப்புழுத்து மரித்தான். தேவ வசனம் வளர்ந்து பெருகியது. பர்னபாவும் சவுலும் தர்ம ஊழியத்தை முடித்த பின்பு மார்க்கு என்னும் மறுபெயர் கொண்ட யோவானை கூட்டிக் கொண்டு எருசலேமை விட்டு திரும்பி வந்தார்கள். அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் அத்தியாயம் 13. அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் நீகர் எனப்பட்ட சிமியோனும் சிரேனே ஊரானாகிய லூகியும் கார்பங்கு தேசத்தின் அதிபதியாகிய ஏரோதுடன் வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாகவும் போதகர்களாகவும் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டு இருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் உரைத்தார். அப்பொழுது உபவாசித்து ஜபம் பண்ணி அவர்கள் மேல் கரங்களை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். அப்படியே அவர்கள் பரிசுத்த ஆவியானவரால் அனுப்பப்பட்டு செலூக்கியா பட்டணத்திற்கு வந்து கப்பல் ஏறி அங்கிருந்து சீப்ரு தீவிற்கு போனார்கள். சாலமி பட்டணத்திற்கு வந்தபோது அவர்கள் யூதர்களுடைய ஜப ஆலயங்களில் தேவ வசனத்தை போதித்தார்கள். யோவானும் அவர்களுக்கு உதவிக்காரனாக இருந்தான். அவர்கள் பாப்போ பட்டணம் வரைக்கும் தீவை கடந்து வந்தபோது பரியேசு என்னும் பெயர் கொண்ட மாயவித்தை காரணம் கள்ள தீர்க்க தரிசியுமான ஒரு யூதனை பார்த்தார்கள். அவன் விவேகமுள்ள மனிதனாகிய செர்கியு பவுல் என்னும் அதிபதியோடு இருந்தான். அந்த அதிபதி பர்னபாவையும் சவுலையும் அழைத்து அவர்களிடத்தில் தேவ வசனத்தை கேட்க ஆசையாக இருந்தான். மாயவித்தைக்காரன் என்று அர்த்தம் கொள்ளும் பெயரை உடைய எலிமா என்பவன் அதிபதியை இயேசுவை விசுவாசிக்காமல் திசை திரும்பும்படி செய்ய அவர்களோடு எதிர்த்து நின்றான். அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியானவரால்
நிறைந்தவனாக அவனை உற்று பார்த்து, எல்லா கபடமும் அக்கிரமும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, உண்மைக்கெல்லாம் பகைவனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதை நிறுத்தமாட்டாயோ? இதோ இப்பொழுதே கர்த்தருடைய கை உன்மேல் வந்திருக்கிறது, கொஞ்ச காலம் நீ சூரியனை பார்க்காமல் குருடனாயிருப்பாய் என்றான். உடனே அவன் தன் கண் பார்வையை இழந்தான். அவன் தடுமாறி தனக்கு கை கொடுக்கிறவர்களை தேடினான். அப்பொழுது அதிபதி நடந்தவைகளை பார்த்து கர்த்தருடைய உபதேசத்தை குறித்து அதிசயப்பட்டு விசுவாசித்தான். பின்பு பவுலும் அவனை சேர்ந்தவர்களும் பாப்போ பட்டணத்தை விட்டு கப்பல் ஏறு பம்பிலியாவில் இருக்கும் பெர்கே பட்டணத்திற்கு வந்தார்கள். யோவான் அவர்களை விட்டு பிரிந்து எருசலேமுக்கு திரும்பி போனான். அவர்கள் பெர்கே பட்டணத்தை விட்டு புறப்பட்டு பிசீதியா நாட்டில் உள்ள அந்தியோகியாவிற்கு வந்து ஓய்வு நாளிலே ஜெப ஆலயத்திற்கு சென்று உட்கார்ந்தார்கள். மோசேயின் நியாயப்பிரமாண புத்தகமும் தீர்க்க தரிசன புத்தகமும் படித்து முடிந்த பின்பு, சகோதரர்களே, நீங்கள் மக்களுக்கு புத்தி சொல்ல விரும்பினால் சொல்லுங்கள் என்று சொல்ல சொல்லி ஜெப ஆலய தலைவர்கள் அவர்களுக்கு ஆள் அனுப்பினார்கள். அப்பொழுது பவுல் எழுந்திருந்து கை அசைத்து, இஸ்ரவேலர்களே, தேவனுக்கு பயந்து நடக்கிற மக்களே, கேளுங்கள். இஸ்ரவேலராகிய இந்த மக்களுடைய தேவன் நம்முடைய முற்பிதாக்களை தெரிந்து கொண்டு எகிப்து தேசத்தில் அவர்கள் பரதேசிகளாக வாழ்ந்தபோது அவர்களை உயர்த்தி தமது வல்லமை உள்ள கரத்தினால் அங்கிருந்து அவர்களை புறப்பட பண்ணி 40 வருடங்களாக வனாந்தரத்தில் அவர்களை ஆதரித்து கானான் தேசத்தில் 7 மக்கள் இனங்களை அழித்து அவர்களுடைய தேசத்தை இவர்களுக்கு சொந்தமாக பங்கிட்டு கொடுத்து பின்பு ஏறக்குறைய 450 வருடங்களாக சாமுவேல் தீர்க்க தரிசி வரைக்கும் அவர்களுக்கு நியாயாதிபதிகளை நியமித்து வந்தார். அதற்கு பின்பு மக்கள் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டுமென்று கேட்டுக்கொண்டார்கள். அப்படியே தேவன் பென்யமின் கோத்திரத்தைச் சேர்ந்த கீசினுடைய மகனான சவுலை 40 வருடங்களாக அவர்களுக்கு கொடுத்தார். பின்பு தேவன் சவுலை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தினார். ஈசாயின் மகனாகிய தாவீதை என் மனத்திற்கு பிடித்தவனாக பார்த்தேன். எனக்கு விருப்பமானவைகளையெல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியம் சொன்னார். அவனுடைய வம்சத்திலே தேவன் தமது வாக்கு தத்தத்தின்படியே இஸ்ரவேலுக்கு இரட்சகராக இயேசுவை எழும்ப பண்ணினார். இவர் வெளிப்படுவதற்கு முன்னே மனம் திரும்புவதற்கான ஞானஸ்யானத்தை பற்றி யோவான் இஸ்ரவேலர் எல்லோருக்கும் போதித்தான். யோவான் தன் பணிகளை முடிக்கிற போது, நீங்கள் என்னை யார் என்று நினைக்கிறீர்கள்? நான் அவர் இல்லை. இதோ எனக்கு பின்பு ஒருவர் வருகிறார். அவருடைய காலணிகளை அவிழ்ப்பதற்கு கூட நான் தகுதியானவன் இல்லை என்றான். சகோதரர்களே, ஆபிரகாமின் வம்சத்தில் பிறந்தவர்களே, தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களே, இந்த மீட்பின் வசனம் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. எருசலேமில் குடியிருக்கிறவர்களும் அவர்கள் அதிகாரிகளும் அவரை தெரியாமலும் ஓய்வு நாட்களில் வாசிக்கப்படுகிற தீர்க்க தரிசிகளின் வாக்கியங்களை தெரியாமலும் அவரை தண்டனைக்குள்ளாக்கினதினால் அந்த வாக்கியங்களை நிறைவேற்றினார்கள். கொலை செய்யப்படுவதற்கான காரணங்கள் ஒன்றும் அவரிடத்தில் இல்லாதிருந்தும் அவரை கொலை செய்யும்படிக்கு பிலாத்துவை வேண்டிக் கொண்டார்கள். அவரை குறித்து எழுதியிருக்கிறவைகள் எல்லாவற்றையும் அவர்கள் நிறைவேற்றின பின்பு அவரை மரத்திலிருந்து இறக்கி கல்லறையிலே வைத்தார்கள். தேவனோ அவரை மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்பினார். இயேசு கலிலேயாவிலிருந்து எருசலேமுக்கு தம்மோடு வந்தவர்களுக்கு அநேக நாட்கள் தரிசனமானார். அவர்களே மக்களுக்கு முன்பாக அவருக்கு சாட்சிகளாக இருக்கிறார்கள். நீர் என்னுடைய மகன், இன்று நான் உன்னை பெற்றேன் என்று 2 சங்கீதத்தில் எழுதியிருக்கிறபடியே இயேசுவை உயிரோடு எழுப்பினதினாலே தேவன் நம்முடைய முற்பிதாக்களுக்கு அருளிய வாக்கு தத்துவத்தை அவர்களுடைய பிள்ளைகளாகிய நமக்கு நிறைவேற்றினார் என்று நாங்களும் உங்களுக்கு நற்செய்தியாக அறிவிக்கிறோம். அவர் இனி ஒருபோதும் அழிவுக்குட்படாதபடி தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார் என்பதை குறித்து தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று உரைத்தார். அன்றியும் உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண விடமாட்டீர் என்று வேறொரு சங்கீதத்தில் சொல்லி இருக்கிறது. தாவீது தன் காலத்திலே தேவனுடைய விருப்பத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு மரித்து தன் முற்பிதாக்களிடத்திலே சேர்க்கப்பட்டு அழிவை கண்டான். தேவனால் உயிரோடு எழுப்பப்பட்டவரோ அழிவை காணவில்லை. ஆதலால் சகோதரர்களே, இயேசு கிறிஸ்து மூலமாக உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று அறிவிக்கப்படுகிறதொன்றும் மோசேயின் நியாயப்பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளில் இருந்து விடுதலை ஆகி நீதிமான்களாக்கப்பட முடியாமல் இருந்ததோ விசுவாசிக்கிற எவனும் அவைகளிலிருந்து இயேசுவாலே விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகிறான் என்றும் உங்களுக்கு தெரிந்திருப்பதாக. அன்றியும் தீர்க்கதரிசிகளின் புத்தகத்திலே அசட்டை பண்ணுகிறவர்களே பாருங்கள், ஆச்சரியப்பட்டு அழிந்து போங்கள். உங்களுடைய நாட்களில் நான் ஒரு செயலை செய்திடுவேன், ஒருவன் அதை உங்களுக்கு விளக்கிச் சொன்னாலும் நீங்கள் நம்ப மாட்டீர்கள் என்று சொல்லியிருக்கிறபடி உங்களுக்கு நடக்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்றான். அவர்கள் யூதர்களுடைய ஜெப ஆலயத்திலிருந்து புறப்படும் பொழுது அடுத்த ஓய்வு நாளிலே இந்த வசனங்களை தங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று யூதர் அல்லாதோர் கேட்டுக்கொண்டார்கள். ஜெப ஆலய கூட்டம் முடிந்த பின்பு யூதர்களிலும் யூத மார்க்கத்தை பின்பற்றின பக்தி உள்ளவர்களில் அநேகர் பவுலையும் பர்னபாவையும் பின்பற்றினார்கள். அவர்களோடு இவர்கள் பேசி தேவனுடைய கிருபையிலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொன்னார்கள். அடுத்த ஓய்வு நாளிலே பட்டணத்தார் அனைவரும் தேவ வசனத்தை கேட்பதற்காக கூடி வந்தார்கள். யூதர்கள் மக்கள் கூட்டங்களை பார்த்தபோது பொறாமைப்பட்டு பவுலினால் சொல்லப்பட்டவைகளுக்கு எதிராக பேசி அவர்களை அவமதித்தார்கள். அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தைரியத்தோடு அவர்களை பார்த்து, முதலாவது உங்களுக்குத்தான் தேவ வசனத்தை சொல்ல வேண்டியதாயிருந்தது, ஆனால் நீங்களோ அதை வேண்டாம் என்று தள்ளி உங்களை நீங்களே நித்திய ஜீவனுக்கு தகுதி அற்றவர்கள் என்று தீர்த்து கொள்ளுகிறபடியால் இதோ நாங்கள் யூதர் அல்லாதோரிடத்திற்கு போகிறோம். நீர் பூமியின் கடைசி வரை இரட்சிப்பாக இருப்பதற்கு உண்மை மக்களுக்கு ஒளியாக வைத்தேன் என்கிற தேவ வாக்கியத்தின்படி கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட்ட இருக்கிறபடியினால் இப்படி செய்கிறோம் என்றார்கள். யூதர் அல்லாதோர் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். கர்த்தருடைய வசனம் அந்த தேசம் முழுவதும் பிரசித்தமானது. யூதர்கள் பக்தியும் கனமும் பெற்ற பெண்களையும் பட்டணத்து முதலாளிகளையும் தூண்டிவிட்டு பவுலையும் பர்னபாவையும் துன்பப்படுத்தும்படி செய்து தங்களுடைய எல்லைகளுக்கு வெளியே அவர்களை துரத்திவிட்டார்கள். இவர்கள் தங்களுடைய கால்களில் இருந்த தூசிகளை அவர்களுக்கு எதிராக உதறி போட்டு இக்கோனியா பட்டணத்திற்கு போனார்கள். சீடர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியானவராலும் நிரப்பப்பட்டார்கள். அப்போஸ்தலருடைய நடபடிகள் அத்தியாயம் 14. இக்கோனியா பட்டணத்திலே அவர்கள் இருவரும் யூதர்களுடைய ஜெப ஆலயத்தின் உள்ளே பிரவேசித்து யூதர்களிலும் கிரேக்கர்களிலும் திரளான மக்கள் நம்பத்தக்கதாக பிரசங்கித்தார்கள். விசுவாசிக்காத யூதர்கள் சகோதரர்களுக்கு விரோதமாக யூதர் அல்லாதவர்களுடைய மனதை தூண்டிவிட்டு பகை உண்டாக்கினார்கள். அவர்கள் அங்கே அநேக நாட்கள் வாழ்ந்து கர்த்தரை முன்னிட்டு தைரியம் உள்ளவர்களாக போதகம் பண்ணினார்கள். அவர் தமது கிருபை உள்ள வசனத்திற்கு சாட்சியாக அடையாளங்களும் அற்புதங்களும் அவர்கள் கைகளால் செய்யப்படும்படி தயவு பண்ணினார். பட்டணத்து மக்கள் பிரிந்து சிலர் யூதர்களையும் சிலர் அப்போஸ்தலர்களையும் சேர்ந்து கொண்டார்கள். இவர்களை அவமானப்படுத்தவும் கல்லெறியவும் வேண்டும் என்று யூதர் அல்லாதவர்களும் யூதர்களும் அவர்களுடைய அதிகாரிகளும் திட்டமிட்ட போது இவர்கள் அதை அறிந்து லிக்கோவோனியா நாட்டில் உள்ள பட்டணங்களாகிய லீஸ்திராவிற்கும் தெர்பைக்கும் அவைகளின் சுற்றுப்புறங்களுக்கும் ஓடிப்போய் அங்கே நற்செய்தியை பிரசங்கம் பண்ணினார்கள். லிஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் முடவனாக இருந்து ஒருபோதும் நடக்காமல் கால்கள் செயலற்றவனாக உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து இரட்சிப்பு கேட்ட விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு, நீ எழுந்து கால் ஊன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தமாகச் சொன்னான். உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான். பவுல் செய்ததை மக்கள் கண்டு, தேவர்கள் மனித உருவமெடுத்து நம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று லிகோவோனியா மொழியிலே சத்தமிட்டுச் சொல்லி பர்னபாவை யூபித்தர் என்றும் பவுல் பிரசங்கத்தை நடத்தினவனானபடியினால் அவனை மெர்க்குரி என்றும் சொன்னார்கள். அல்லாமலும் பட்டணத்திற்கு முன்னே இருந்த யூபித்தருடைய முக்கியமான கோவிலின் மதகுரு எருதுகளையும் பூமாலைகளையும் வாசல் அண்டையிலே கொண்டு வந்து மக்களோடு கூட அவர்களுக்கு பலியிட
மனதாயிருந்தான். அப்போஸ்தலர்களாகிய பர்னபாவும் பவுலும் அதை கேட்டபொழுது தங்களுடைய துணிகளை கிழித்து கொண்டு கூட்டத்திற்குள்ளே ஓடி உரத்த சத்தமாக, மனிதர்களே, ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனிதர்கள்தானே? நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியையும் கடலையும் அவைகளில் உள்ள அனைத்தையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். கடந்த காலங்களில் அவர் எல்லா மக்களையும் தங்கள் தங்கள் வழிகளிலே நடக்கவிட்டிருந்தும் அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மழைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாக அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணி இருக்கிறார் என்றார்கள். இப்படி அவர்கள் சொல்லியும் தங்களுக்கு மக்கள் பலியிடாதபடிக்கு அவர்களை தடுத்து நிறுத்துவது கடினமாக இருந்தது. பின்பு அந்தியோகியாவிலும் இக்கோனியாவிலுமிருந்து சில யூதர்கள் வந்து மக்களை தூண்டிவிட்டு பவுலை கல்லெறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்திற்கு வெளியிலே இழுத்து கொண்டு போனார்கள். சீடர்கள் அவனை சூழ்ந்து நிற்கும் போது அவன் எழுந்து பட்டணத்திற்குள்ளே போனான். மறுநாளில் பர்னபாவுடனே கூட தெர்பைக்கு புறப்பட்டு போனான். தெர்பை பட்டணத்தில் அவர்கள் நற்செய்தியை பிரசங்கித்து அநேக சீடர்களாக்கின பின்பு லிஸ்திராவிற்கும் இக்கோனியாவிற்கும் அந்தியோகியாவிற்கும் திரும்பி வந்து சீடர்களுடைய மனதை தைரியப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்கள் வழியாக தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அல்லாமலும் அந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் விசுவாசித்து பற்றிக்கொண்ட கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள். பின்பு பிசிதியா நாட்டை கடந்து பம்பிலியா நாட்டிற்கு வந்து பெர்கே ஊரில் வசனத்தை பிரசங்கித்து அத்தலியா பட்டணத்திற்கு போனார்கள். அங்கே கப்பல் ஏறி தாங்கள் நிறைவேற்றின செயல்களுக்காக தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு புறப்பட்டு அந்தியோகியாவிற்கு வந்தார்கள். அவர்கள் அங்கே சேர்ந்த பொழுது சபையை கூடிவர செய்து தேவன் தங்களை கொண்டு செய்தவைகளையும் அவர் யூதர் அல்லாதவர்க்கும் விசுவாசத்தின் கதவை திறந்ததையும் அறிவித்து அங்கே சீடர்களோடு கூட அநேக நாட்கள் தங்கியிருந்தார்கள். அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் அத்தியாயம் 15. சிலர் யூதேயாவில் இருந்து வந்து, நீங்கள் மோசேயினுடைய கட்டளையின்படி விருத்த சேதனம் பண்ணப்படாவிட்டால் இரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று சகோதரர்களுக்கு போதகம் பண்ணினார்கள். அதனால் அவர்களுக்கும் பவுல் பர்னபா என்பவர்களுக்கும் வாக்குவாதம் உண்டான போது அந்த விஷயத்தின் நிமித்தம் பவுலும் பர்னபாவும் அவர்களோடு இருந்த வேறு சிலரும் எருசலேமில் இருக்கிற அப்போஸ்தலர்களிடத்திற்கும் மூப்பர்களிடத்திற்கும் போக வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். அப்படியே அவர்கள் சபை மக்களால் வழி அனுப்பப்பட்டு பெனிக்கே சமாரியா நாடுகளின் வழியாகப் போய் யூதர் அல்லாதோர் மனம் மாறிய செய்தியை அறிவித்து சகோதரர்கள் எல்லோருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கினார்கள். அவர்கள் எருசலேமுக்கு வந்து சபை மக்களாலும் அப்போஸ்தலர்களாலும் மூப்பர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது தேவன் தங்கள் மூலமாக செய்தவைகளை எல்லாம் அறிவித்தார்கள். அப்பொழுது பரிசேய சமயத்தாரில் விசுவாசிகளான சிலர் எழுந்து அவர்களை விருத்த சேதனம் பண்ணுகிறதும் மோசேயின் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கும்படி அவர்களுக்கு கற்பிக்கிறதும் அவசியம் என்றார்கள். அப்போஸ்தலர்களும் சபை மூப்பர்களும் இந்த காரியத்தை குறித்து ஆலோசனை பண்ணும்படி கூடினார்கள். மிகுந்த வாக்குவாதம் உண்டான போது பேதுரு எழுந்து அவர்களை நோக்கி, சகோதரர்களே, உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி யூதர் அல்லாதோர் என்னுடைய வாயினாலே நற்செய்தி வசனத்தை கேட்டு விசுவாசிக்கும்படி தேவன் அநேக நாட்களுக்கு முன்பே உங்களில் ஒருவனாகிய என்னை தெரிந்து கொண்டார். இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை அருளினது போல அவர்களுக்கும் அருளி அவர்களை குறித்து சாட்சி அளித்தார். விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாதபடி செய்தார். இப்படி இருக்க நம்முடைய முற்பிதாக்களாலும் நம்மாலும் சுமக்க முடியாமல் இருந்த நுகத்தடியை சீடர்களின் கழுத்தின் மேல் வைப்பதினால் நீங்கள் தேவனை சோதிப்பது ஏன்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே அவர்கள் இரட்சிக்கப்படுகிறது எப்படியோ அப்படியே நாமும் இரட்சிக்கப்படுவோம் என்று நம்பி இருக்கிறோமே என்றான். அப்பொழுது கூடிவந்திருந்த எல்லோரும் அமைதியாக இருந்து பர்னபாவும் பவுலும் தங்களைக் கொண்டு தேவன் யூதர் அல்லாதோர்களுக்குள்ளே செய்த அற்புதங்கள் அடையாளங்கள் யாவையும் விளக்கிச் சொல்ல கேட்டார்கள். அவர்கள் பேசி முடித்த பின்பு யாக்கோபு அவர்களை நோக்கி, சகோதரர்களே, நான் சொல்வதை கேளுங்கள். தேவன் யூதர் அல்லாதோர் கூட்டத்திலிருந்து தமது நாமத்திற்காக ஒரு மக்கள் கூட்டத்தை தெரிந்து கொள்ளும்படி முதன் முதலாக அவர்களுக்கு வெளிப்படுத்தின விதத்தை சிமியோன் விளக்கிச் சொன்னாரே, அதற்கு தீர்க்க தரிசிகளுடைய வார்த்தைகளும் ஒத்திருக்கிறது. எப்படியென்றால், மற்ற மனிதர்களும் என்னுடைய நாமத்தினால் அழைக்கப்பட்ட எல்லா மக்களும் கர்த்தரை தேடும்படி நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுத்து அதில் பழுதானவைகளை மீண்டும் செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகளையெல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. உலகம் உண்டானது முதல் தேவனுக்கு தம்முடைய செயல்களெல்லாம் தெரிந்திருக்கிறது. எனவே யூதர் அல்லாதவர்களில் தேவனிடத்தில் சேருகிறவர்களை தொந்தரவு பண்ணக்கூடாது என்றும், விக்கிரகங்களுக்கு படைத்த அசுத்தமானவைகளை சாப்பிடாமலும் தகாத உறவு கொள்ளாமலும் கழுத்தை நசுக்கி கொள்ளப்பட்ட மிருகம் மற்றும் இரத்தம் ஆகியவற்றை சாப்பிடாமலும் இருக்கும்படி அவர்களுக்கு நாம் எழுத வேண்டும் என்றும் நான் தீர்மானித்திருக்கிறேன். ஏனென்றால் மோசையின் புத்தகங்கள் ஓய்வு நாள் தோறும் ஜெப ஆலயங்களில் வாசிக்கப்பட்டு வருகிறபடியால் ஆரம்ப காலம் முதல் எல்லா பட்டணங்களிலும் அந்த புத்தகங்களை போதிக்கிறவர்களும் உண்டு என்றான். அப்பொழுது தங்களில் சிலரை தெரிந்து கொண்டு பவுலோடும் பர்னபாவோடும் அந்தியோகியாவிற்கு அனுப்புகிறது. அப்போஸ்தலர்கள், மூப்பர்கள் மற்றும் மக்கள் எல்லோருக்கும் நலமாக தோன்றியது. அவர்கள் யார் என்றால், சகோதரர்களில் விசேஷித்தவர்களாகிய பர்சபா என்னும் மறுபெயர் கொண்ட யூதாவும் சீலாவுமே. இவர்களுடைய கையில் அவர்கள் கொடுத்து அனுப்பின கடிதமாவது, அப்போஸ்தலர்களும் மூப்பர்களும் சகோதரர்களுமாகிய நாங்கள் அந்தியோகியாவிலும் சீரியாவிலும் சிலிசியாவிலும் இருக்கும் யூதரல்லாத சகோதரர்களுக்கு வாழ்த்துதல் சொல்லி எழுதிய கடிதம் என்னவென்றால், எங்களிடம் கட்டளை பெறாத சிலர் எங்களிடத்திலிருந்து புறப்பட்டு நீங்கள் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் என்றும் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க வேண்டும் என்றும் சொல்லி இப்படிப்பட்ட வார்த்தைகளால் உங்களை குழப்பி உங்களுடைய மனதை கெடுத்தார்கள் என்று நாங்கள் கேள்விப்பட்டபடியால், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக தங்களுடைய உயிரையும் ஒப்பு கொடுக்க துணிந்த எங்களுக்கு பிரியமான பர்னபா மற்றும் பவுல் என்பவர்களோடு எங்களால் தெரிந்து கொள்ளப்பட்ட சில மனிதர்களை உங்களிடத்திற்கு அனுப்புவது எங்களுக்கு நலமாக தோன்றியது. அப்படியே யூதாவையும் சீலாவையும் அனுப்பியிருக்கிறோம். அவர்களும் இவைகளை வாய் வார்த்தையாக உங்களுக்கு அறிவிப்பார்கள். என்னவென்றால், விக்கிரகங்களுக்கு படைத்த அசுத்தமானவர்களை சாப்பிடாமலும் தகாத உறவு கொள்ளாமலும் கழுத்தை நசுக்கி கொள்ளப்பட்ட மிருகம் மற்றும் இரத்தம் ஆகியவற்றை சாப்பிடாமலும் இருக்க வேண்டும் என்பதே. அவசியமான இவைகளை தவிர வேறு பாரமான எந்த ஒரு காரியத்தையும் உங்கள் மேல் சுமத்தாமல் இருப்பது பரிசுத்த ஆவியானவருக்கும் எங்களுக்கும் நலமாக தோன்றியது. இவைகளை செய்யாமல் நீங்கள் உங்களை காத்துக் கொள்வது நலமாக இருக்கும், சுகமாக இருப்பீர்களாக என்று எழுதினார்கள். அவர்கள் அனுப்பிவிடப்பட்டு அந்தியோகியாவிற்கு வந்து சபை மக்களை கூட்டி சேர்த்து கடிதத்தை ஒப்படைத்தார்கள். அதை அவர்கள் வாசித்து அதனால் கிடைத்த ஆறுதலுக்காக சந்தோஷப்பட்டார்கள். யூதா சீலா என்பவர்கள் தீர்க்க தரிசிகளாக இருந்தபடியால் அநேக வார்த்தைகளினால் சகோதரர்களுக்கு புத்தி சொல்லி அவர்களை தைரியப்படுத்தி சில நாட்கள் அங்கே தங்கி இருந்து பின்பு சகோதரர்களால் சமாதானத்தோடு அப்போஸ்தலர்களிடத்திற்கு அனுப்பிவிடப்பட்டார்கள். ஆனாலும் சீலாவிற்கு அங்கே தங்கி இருப்பது நலமாக தோன்றியது. பவுலும் பர்னபாவும் அந்தியோகியாவிலே தங்கியிருந்து மற்ற மக்களுக்கும் கர்த்தருடைய வசனத்தை உபதேசித்து போதித்துக் கொண்டிருந்தார்கள். சில நாட்களுக்கு பின்பு பவுல் பர்னபாவை நோக்கி, நாம் கர்த்தருடைய வசனத்தை அறிவித்திருக்கிற எல்லா பட்டணங்களிலும் உள்ள சகோதரர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று சென்று பார்க்கலாம் வாரும் என்றான். அப்பொழுது பர்னபா என்பவன் மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானையும் அழைத்து கொண்டு போக வேண்டும் என்றான். ஆனால் பவுல் அவன் பம்பிலியா நாட்டிலே நம்மை விட்டு பிரிந்து நம்மோடு ஊழியத்திற்கு வராததினாலே அவனை அழைத்து கொண்டு போகக்கூடாது என்றான். இதை குறித்து அவர்களுக்குள்ள கடுமையான விவாதம் உண்டானபடியினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். பர்னபா மார்க்குவை கூட்டிக் கொண்டு கப்பல் ஏறி சீப்புரு தீவிற்கு போனான். பவுலோ சீலாவை அழைத்துக் கொண்டு சகோதரர்களாலே தேவனுடைய கிருபைக்கு ஒப்புக்கப்பட்டு புறப்பட்டு சீரியாவிலும் சிலிசியாவிலும் பயணம் செய்து சபை மக்களை தைரியப்படுத்தினான். அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் அத்தியாயம் 16. அதன் பின்பு அவன் தெர்பைக்கும் லீஸ்திராவிற்கும் போனான். அங்கே திமோத்தேயு எனப்பட்ட ஒரு சீடன் இருந்தான். அவன் தாய் விசுவாசமுள்ள யூத பெண், அவன் தகப்பன் கிரேக்கன். அவன் லீஸ்திராவிலும் இக்கோனியாவிலும் உள்ள சகோதரர்களாலே நற்சாட்சி பெற்றவனாக இருந்தான். அவனை பவுல் தன்னோடு கூட கூட்டிக் கொண்டு போக வேண்டும் என்று விரும்பி அவனுடைய தகப்பன் கிரேக்கன் என்று அங்கிருந்த யூதர்கள் எல்லோருக்கும் தெரிந்திருந்தபடியால் அவர்களின் பொருட்டு அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணினான். அவர்கள் பட்டணங்களுக்கு போகும் போது எருசலேமிலிருந்து அப்போஸ்தலர்களாலும் மூப்பர்களாலும் விதிக்கப்பட்ட சட்டங்களை கைகொண்டு நடக்கும்படி அவர்களுக்கு சொன்னார்கள். அதனாலே சபைகள் விசுவாசத்தில் உறுதிப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. அவர்கள் பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்து சென்ற போது ஆசியாவிலே வசனத்தை சொல்ல வேண்டாம் என்று பரிசுத்த ஆவியானவராலே தடை செய்யப்பட்டு
மீசியா தேசம் வரை வந்து
பித்தினியா நாட்டிற்கு போக விரும்பினார்கள். ஆவியானவரோ அவர்களை போக விடவில்லை. அப்பொழுது அவர்கள் மீசியா பக்கமாய்ப்போய் துரோவாவிற்கு வந்தார்கள். அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டானது. அது என்னவென்றால், மக்கெதோனியா தேசத்தைச் சேர்ந்த ஒருவன் வந்து நின்று, நீர் மக்கெதோனியாவிற்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று பவுலை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு நற்செய்தியை தெரிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் உறுதிப்படுத்திக் கொண்டு
உடனே மக்கெதோனியாவிற்கு புறப்பட்டோம். நாங்கள் துரோவாவில் கப்பல் ஏறி சாமோத்திராக்கே தீவிற்கும் மறுநாளிலே நெயப்போலி பட்டணத்திற்கும் சென்று அங்கிருந்து மக்கெதோனியா தேசத்து நாடுகளில் ரோமர்கள் குடியேறின பிலிப்பி பட்டணத்திற்கு வந்து அந்த பட்டணத்திலே சில நாட்கள் தங்கியிருந்தோம்.
ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்திற்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாக ஜபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த பெண்களுக்கு போதித்தோம். அப்பொழுது தியத்தீரா ஊரை சேர்ந்த விலை உயர்ந்த சிவப்பு கம்பளம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளுமாகிய லீதியாள் என்னும் பெயருள்ள ஒரு பெண் கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொன்னவைகளை கவனிப்பதற்காக கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தார். அவளும் அவள் குடும்பத்தில் உள்ளவர்களும் ஞானஸ்யானம் பெற்ற பின்பு அவள் எங்களை பார்த்து, நான் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவள் என்று நீங்கள் நினைத்தால் என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை மிகவும் வேண்டி கேட்டுக்கொண்டாள். நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்திற்கு போகும்போது குறி சொல்லுகிற ஆவியினால் குறி சொல்லி தன் எஜமான்களுக்கு அதிக வருமானத்தை பெற்றுக் கொடுக்கும் ஒரு பெண் எங்களுக்கு எதிரே வந்தாள். அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனிதர்கள் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்கள், இரட்சிப்பின் வழியை நமக்கு தெரிவிக்கிறவர்கள் என்று சத்தமாகச் சொன்னாள். அவள் பல நாட்கள் இப்படியே செய்து வந்தாள். பவுல் கோபமடைந்து திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு வெளியே போ என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளை கொடுக்கிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான். அப்பொழுதே அந்த ஆவி அவளை விட்டு வெளியே போனது. அவளுடைய எஜமான்கள் தங்களுடைய வருமானத்திற்கான நம்பிக்கை போய்விட்டதால் பவுலையும் சீலாவையும் பிடித்து சந்தை வெளியில் உள்ள அதிகாரிகளிடத்தில் இழுத்து கொண்டு போனார்கள்.
அவர்களை
அதிகாரிகளிடத்தில் ஒப்படைத்து, யூதர்களாகிய இந்த மனிதர்கள் நம்முடைய பட்டணத்தில் குழப்பம் உண்டாக்கி ரோமராகிய நாம் ஏற்றுக்கொள்ளவும் கடைபிடிக்கவும் முடியாத தவறான பழக்க வழக்கங்களை போதிக்கிறார்கள் என்றனர். அப்பொழுது மக்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாக வந்தார்கள். அதிகாரிகள் அவர்களுடைய ஆடைகளை கிழிக்கவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அதிகமாக அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாக காவல் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளை கொடுத்தார்கள். அவன் இப்படிப்பட்ட கட்டளை பெற்றுக்கொண்டு அவர்களை உள்காவல் அறையிலே அடைத்து அவர்கள் கால்களை அசைக்க முடியாதபடிக்கு தொழு மரத்தின் ஓட்டைகளில் மாட்டி வைத்தான். நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். திடீரென்று சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையத்தக்கதாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே சிறைச்சாலை கதவுகளெல்லாம் திறந்தன. எல்லோருடைய கட்டுகளும் கழன்று போனது. சிறைச்சாலைக்காரன் தூக்கம் தெளிந்து
சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருப்பதை பார்த்து கட்டப்பட்டு இருந்தவர்கள் ஓடிப்போனார்கள் என்று நினைத்து வாளை எடுத்து தற்கொலை செய்து கொள்ள போனான்.
அப்பொழுது பவுல் சத்தமிட்டு, நீ உனக்கு எந்த தீங்கையும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லோரும் இங்குதான் இருக்கிறோம் என்றான். அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வரச் சொல்லி உள்ளே ஓடிப்போய் நடுங்கி பவுலுக்கும் சீலாவிற்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே கூட்டிக் கொண்டு வந்து, ஆண்டவன் மாறே, இரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் குடும்பத்தாரும் இரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த எல்லோருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். மேலும் அந்த ராத்திரி நேரத்திலே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனோடு கூட இருந்தவர்களும் உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள். பின்பு அவன் அவர்களை தன் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு உணவு கொடுத்து தன் குடும்பத்தார் அனைவரோடும் தேவனிடத்தில் விசுவாசம் வைத்து மனமகிழ்ச்சியாக இருந்தான். பொழுது விடிந்த பின்பு, அந்த மனிதர்களை விட்டு விடுங்கள் என்று சொல்ல அதிகாரிகள் காவலர்களை அனுப்பினார்கள். சிறைச்சாலைக்காரன் பவுலுக்கு இந்த வார்த்தைகளை அறிவித்து, உங்களை விடுதலை செய்யும்படி அதிகாரிகள் கட்டளை கொடுத்து அனுப்பியுள்ளார்கள், எனவே நீங்கள் இப்பொழுது புறப்பட்டு சமாதானத்தோடு போங்கள் என்றான். அதற்கு பவுல், ரோமராகிய எங்களை அவர்கள் நியாயம் விசாரிக்காமல் வெளிப்படையாக அடித்து சிறைச்சாலையிலே போட்டார்கள், இப்பொழுது இரகசியமாக எங்களை விடுதலை செய்கிறார்களோ? அப்படி அல்ல, அவர்களே வந்து எங்களை விடுதலை செய்து வெளியே அனுப்பிவிடட்டும் என்றான். காவலர்கள் இந்த வார்த்தைகளை சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு தெரிவித்தார்கள். அவர்கள் ரோமர்கள் என்று அதிகாரிகள் கேட்டபொழுது பயந்து வந்து அவர்களோடு தயவாக பேசி அவர்களை வெளியே அழைத்து கொண்டு போய் பட்டணத்தை விட்டு புறப்பட்டு போகும்படி கேட்டுக்கொண்டார்கள். அப்படியே அவர்கள் சிறைச்சாலையிலிருந்து புறப்பட்டு லீதியாளின் வீட்டிற்கு போய் சகோதரர்களை பார்த்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு புறப்பட்டு போனார்கள்.
அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் அத்தியாயம் 17. அவர்கள் அம்பிபோலி பட்டணத்தையும் அப்போலுனியா பட்டணத்தையும் கடந்து தெசலோனிக்கே பட்டணத்திற்கு வந்தார்கள். அங்கே யூதர்களுக்கு ஒரு ஜெப ஆலயம் இருந்தது. பவுல் தன் வழக்கத்தின்படியே அங்கு போய் 3 ஓய்வு நாட்களில் வேத வாக்கியங்களின் நியாயங்களை எடுத்து அவர்களோடு பேசி, கிறிஸ்து பாடுபடவும் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருக்கவும் வேண்டுமென்றும், நான் உங்களுக்கு அறிவிக்கிற இந்த இயேசுவே கிறிஸ்து என்றும் வேத வாக்கியங்களிலிருந்து காண்பித்தான். அவர்களில் சிலரும், பக்தியுள்ள கிரேக்கர்களில் அநேகரும், கணம் பெற்ற பெண்களில் அநேகரும் விசுவாசித்து பவுல் சீலாவிடம் சேர்ந்து கொண்டார்கள். விசுவாசிக்காத யூதர்கள் வைராக்கியத்தோடு பொல்லாத மனிதர்கள் சிலரை சேர்த்து கொண்டு பட்டணத்தில் கலவரம் உண்டாக்கி யாசோனுடைய வீட்டை சுற்றி வளைத்து அவர்களை பட்டணத்து மக்களிடம் இழுத்து கொண்டு வர பார்த்தார்கள். அவர்கள் அங்கு இல்லாததால் யாசோனையும் சில சகோதரர்களையும் பட்டணத்து அதிகாரிகளிடத்தில் இழுத்து கொண்டு வந்து, உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள், இவர்களை யாசோன் தன் வீட்டில் சேர்த்து கொண்டான், இவர்கள் எல்லோரும் இயேசு என்னும் வேறு ஒருவனை ராஜா என்று சொல்லி பேரரசனுடைய கட்டளைகளுக்கு எதிராக செயல்படுகிறார்கள் என்று சத்தமிட்டு, இவைகளை கேட்டுக்கொண்டிருந்த மக்களையும் பட்டணத்து அதிகாரிகளையும் கலங்க பண்ணினார்கள். பின்பு அவர்கள் யாசோனிடத்திலும் மற்றவர்களிடத்திலும் ஜாமீன் வாங்கிக் கொண்டு அவர்களை விட்டுவிட்டார்கள். அன்று இரவிலே சகோதரர்கள் பவுலையும் சீலாவையும் பெரோயா பட்டணத்திற்கு அனுப்பிவிட்டார்கள். அவர்கள் அங்கே சென்று யூதர்களுடைய ஜெப ஆலயத்திற்கு போனார்கள். அந்த பட்டணத்து மக்கள் வசனத்தை ஆர்வத்தோடு ஏற்றுக்கொண்டு, விஷயங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினமும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை விட நற்பண்பு உடையவர்களாக இருந்தார்கள். அதனால் அவர்களில் அநேகரும் கிரேக்கர்களில் கணம் பெற்ற அநேக ஆண்களும் பெண்களும் விசுவாசித்தார்கள். பெரோயாவிலும் வேத வசனம் பவுலினால் அறிவிக்கப்படுகிறது என்று தெசலோனிக்கேயரான யூதர்களுக்கு தெரிந்தபோது அங்கேயும் வந்து மக்களை தூண்டிவிட்டார்கள். உடனே சகோதரர்கள் பவுலை கடல் வழியாக அனுப்பிவிட்டார்கள். சீலாவும் திமோத்தேயும் அங்கே தங்கியிருந்தார்கள். பவுலை கூட்டிச் சென்றவர்கள் அவனை அத்தேனே பட்டணம் வரைக்கும் கூட்டிக் கொண்டு போனார்கள். அங்கே பவுல்
சீலாவையும் திமோத்தேயுவையும் சீக்கிரமாக என்னிடம் வரச் சொல்லுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லி அனுப்பினான். அத்தேனே பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கும் போது அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை பார்த்து தன் மனதில் அதிக வைராக்கியம் கொண்டு ஜெப ஆலயத்தில் யூதர்களோடும் பக்தி உள்ளவர்களோடும் சந்தையில் பார்ப்பவர்களோடும் தினமும் பேசிக்கொண்டிருந்தான். அப்பொழுது எப்பிகூரர்களும் ஸ்தோயிக்கர்களுமான ஞானிகளில் சிலர் அவனோட கூட வாக்குவாதம் பண்ணினார்கள். சிலர், இந்த வாயாடி என்ன பேசப் போகிறான் என்றார்கள். சிலர், இவன் அந்நிய தேவதைகளை அறிவிக்கிறவனைப் போல இருக்கிறான் என்றார்கள். அவன் இயேசுவையும் உயிர்த்தெழுதலையும் அவர்களுக்கு போதித்ததினால் அப்படிச் சொன்னார்கள். அவர்கள் அவனை மார்ஸ் மேடைக்கு கூட்டிக் கொண்டு போய், நீ சொல்லுகிற இந்த புதிய உபதேசம் என்ன என்று நாங்கள் தெரிந்து கொள்ளலாமா? நீ சொன்ன அநேக வினோதமான காரியங்களை எங்களுடைய காதுகளில் கேட்டோம். அதன் விளக்கம் என்ன என்று தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கிறோம் என்றார்கள். அந்த அத்தேனே பட்டணத்து மக்கள், அங்கே தங்குகிற வெளிமக்கள் எல்லோரும் வினோதமான காரியங்களை சொல்லுவதிலும் கேட்பதிலுமே தங்களுடைய நேரத்தை செலவழித்தார்கள். அப்பொழுது பவுல் மார்ஸ் மேடையின் நடுவிலே நின்று, அத்தேனே பட்டணத்தாரே, எல்லா காரியத்திலும் உங்களை அதிக பக்தி உள்ளவர்களாக பார்க்கிறேன். எப்படி என்றால், நான் சுத்தி திரிந்து உங்களுடைய ஆராதனைகளை கவனித்து பார்த்த பொழுது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை பார்த்தேன்.
நீங்கள் அறியாமல் ஆராதனை செய்கிற அவரையே
நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். உலகத்தையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் குடியிருப்பதில்லை. எல்லோருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் எல்லாவற்றையும் கொடுக்கிற ஆண்டவர் தமக்கு ஏதாவது தேவை என்றால் மனிதர்கள் கைகளினால் பெற்றுக்கொள்வதில்லை. மனித இனமான எல்லா மக்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே உண்டாக்கி பூமியெங்கும் குடியிருக்கச் செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர் குடியிருக்கும் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். கர்த்தராகிய அவரை மக்கள் தடவியாவது தேடி கண்டுபிடிக்கும்படி அப்படிச் செய்தார். அவர் தம் ஒவ்வொருவருக்கும் அருகில் உள்ளார். ஏனென்றால் அவருக்குள் நாம் பிழைத்திருக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அப்படியே உங்களுடைய புலவர்களிலும் சிலர் நாம் அவருடைய வம்சத்தார் என்று சொல்லியிருக்கிறார்கள். நாம் தேவனுடைய வம்சமாக இருப்பதினால் மனிதனுடைய யோசனையினாலும் சித்திர வேலையினாலும் உருவாக்கின தங்கம், வெள்ளி, கல் ஆகியவற்றிற்கு தெய்வம் ஒப்பாவார் என்று நாம் நினைக்கக்கூடாது. மக்களின் அறியாமையின் நாட்களை தேவன் பார்க்காதவர் போல இருந்தார். இப்பொழுது மனம் மாற வேண்டும் என்று எல்லா மனிதர்களுக்கும் கட்டளையிடுகிறார். ஒரு நாளை குறித்திருக்கிறார்.
அந்த நாளிலே அவர்
தாம் நியமித்த மனிதனை கொண்டு பூலோகத்தை நீதியாக நியாயம் தீர்ப்பார். அந்த மனிதனை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினதினாலே அதன் நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றான். மரித்தவர்களின் உயிர்த்தெழுதலை குறித்து பவுல் சொல்வதை அவர்கள் கேட்டபோது சிலர் கேலி செய்தார்கள். சிலர், நீ சொல்லுகிறதை வேறொரு நாளில் கேட்போம் என்றார்கள். எனவே பவுல் அவர்களை விட்டு போய்விட்டான். சிலர் பவுலோடு சேர்ந்து கொண்டு விசுவாசிகளானார்கள். அவர்களில் மார்ஸ் மேடையின் நியாயாதிபதிகளில் ஒருவனாகிய தியோனிசியு என்பவனும் தாமரி என்னும் பேருள்ள ஒரு பெண்ணும் வேறு சிலரும் இருந்தார்கள்.
அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் அத்தியாயம் 18.
அதன் பின்பு பவுல் அத்தேனே பட்டணத்தை விட்டு கொரிந்து பட்டணத்திற்கு வந்து யூதர் எல்லாரும் ரோமாபுரியை விட்டு போகும்படி கிலவுதியு பேரரசன் கட்டளையிட்டபடியினாலே இத்தாலியாவிலிருந்து புதிதாக வந்திருந்த பொந்து தேசத்தைச் சேர்ந்த ஆக்கிலா என்னும் பெயருள்ள ஒரு யூதனையும் அவன் மனைவியாகிய பிரிஸ்கில்லாளையும் அங்கே பார்த்து அவர்களிடத்திற்கு போனான். அவர்கள் கூடாரம் பண்ணுகிற தொழிலாளிகளாக இருந்தார்கள். தானும் அந்த தொழில் செய்கிறவனாக இருந்தபடியால் அவர்களோடு தங்கி வேலை செய்து கொண்டு வந்தான். ஓய்வு நாட்களிலே இவன் ஜெப ஆலயத்திலே யூதர்களுக்கும் கிரேக்கர்களுக்கும் புத்தி சொன்னான். மக்கெதோனியாவிலிருந்து சீலாவும் திமோத்தேயும் வந்தபோது பவுல் வைராகியத்தோடு இயேசுவே கிறிஸ்து என்று யூதர்களுக்கு நிரூபித்தான். அவர்கள் எதிர்த்து நின்று பவுலுக்கு எதிராக பேசின போது அவன் தன் ஆடைகளை உதறி, உங்களுடைய இரத்தப்பழி உங்களுடைய தலையின் மேல் இருக்கும், நான் சுத்தமாக இருக்கிறேன்,
இனி நான் யூதர் அல்லாதவர்களிடத்திற்கு போவேன் என்று அவர்களுக்குச் சொல்லி அந்த இடத்தை விட்டு தேவனை வணங்குகிறவனாகிய யுஸ்து என்பவனுடைய வீட்டிற்கு வந்தான். அவன் வீடு ஜெப ஆலயத்திற்கு அடுத்து இருந்தது. ஜெப ஆலய தலைவனாகிய கிறிஸ்பு என்பவன் குடும்பமாக கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவனானான். கொருந்தியரில் அநேக மக்கள் நற்செய்தியை கேட்டு விசுவாசித்து ஞானஸ்யானம் பெற்றார்கள். ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாக இருக்காதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், ஒருவனும் உனக்கு தீங்கு செய்ய முடியாது, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக மக்கள் உண்டு என்றார். அவன் ஒரு வருடம் 6 மாத காலங்கள் அங்கே தங்கி தேவ வசனத்தை அவர்களுக்கு உபதேசம் பண்ணி கொண்டு வந்தான். கல்லியோன் என்பவன் அகாயா நாட்டிற்கு அதிபதியான போது யூதர்கள் ஒன்று சேர்ந்து பவுலுக்கு எதிராக எழும்பி அவனை நீதிமன்றத்திற்கு கொண்டு போய், இவன் வேத பிரமாணத்திற்கு முரண்பாடாக தேவனை வணங்கும்படி எல்லோருக்கும் போதிக்கிறான் என்றார்கள். பவுல் பேச ஆரம்பிக்கும் போது கல்லியோன் யூதரை நோக்கி, யூதர்களே, இது ஒரு அநியாயமாக அல்லது பொல்லாத செயலாக இருக்குமென்றால் நான் நீங்கள் சொல்வதை பொறுமையோடு கேட்பது நல்லது. ஆனால் இது வார்த்தைகளுக்கும் நாமங்களுக்கும் உங்களுடைய வேதத்திற்கும் சம்பந்தப்பட்ட காரியமாக இருப்பதால் இவைகளை பற்றி விசாரணை செய்ய எனக்கு விருப்பமில்லை, நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை அங்கிருந்து துரத்தி விட்டான். அப்பொழுது கிரேக்கர் எல்லோரும் ஜெப ஆலய தலைவனாகிய சொஸ்தேனையை பிடித்து நீதிமன்றத்திற்கு முன்பாக அடித்தார்கள். இவைகளை குறித்து கல்லியோன் கவலைப்படவில்லை. பவுல் அநேக நாட்கள் அங்கே தங்கியிருந்து சகோதரர்களிடம் விடை பெற்றுக் கொண்டு தனக்கு ஒரு பிரார்த்தனை இருக்கிறபடியால் கெங்கிரேயா பட்டணத்தில் தலை சவரம் பண்ணிக்கொண்டு கப்பல் ஏறி சீரியா தேசத்திற்கு போனான். பிரிஸ்கில்லாளும் ஆக்கில்லாவும் அவனோடு கூட போனார்கள். அவன் எபேசு பட்டணத்திற்கு வந்தபோது அங்கே அவர்களை விட்டு பிரிந்து ஜெப ஆலயத்திற்கு சென்று யூதர்களுடனே பேசிக் கொண்டிருந்தான். அவன் இன்னும் கொஞ்ச நாட்கள் அவர்களோடு தங்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்ட போது அவன் சம்மதிக்காமல், வருகிற பண்டிகையிலே நான் எப்படியாவது எருசலேமில் இருக்க வேண்டும், தேவனுக்கு சித்தமானால் திரும்பி உங்களிடம் வருவேன் என்று சொல்லி அவர்களிடம் விடை பெற்றுக் கொண்டு கப்பல் ஏறி எபேசுவை விட்டு புறப்பட்டு செசரியா பட்டணத்திற்கு வந்து எருசலேமுக்கு போய் சபை மக்களை சந்தித்து அந்தியோகியாவிற்கும் போனான். அங்கே சில காலம் தங்கி இருந்த பின்பு அங்கிருந்து புறப்பட்டு கலாத்தியா நாட்டிலேயும் பிரிகியா நாட்டிலேயும் சுற்றி திரிந்து சீடர் எல்லோரையும் உற்சாகப்படுத்தினான். அப்பொழுது அலெக்சாந்திரியா பட்டணத்தில் பிறந்த பேச்சிலே வல்லவனும் வேதாகமங்களில் தேறினவனுமான அப்பல்லோ என்னும் பெயர் கொண்ட ஒரு யூதன் எபேசு பட்டணத்திற்கு வந்தான். அவன் கர்த்தருடைய வழியிலே போதிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஞானஸ்ஞானத்தை மட்டும் தெரிந்தவனாக இருந்து ஆவியில் வைராக்கியம் உள்ளவனாக கர்த்தருக்குரிய காரியங்களை தெளிவாய் போதகம் பண்ணி கொண்டு வந்தான். அவன் ஜெப ஆலயத்தில் தைரியமாக பேசினபோது ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாளும் அவன் பேசுகிறதை கேட்டு அவனை தங்களோடு சேர்த்து கொண்டு தேவனுடைய வழிகளை அதிக தெளிவாக அவனுக்கு விளக்கி காண்பித்தார்கள். பின்பு அவன் அகாயா நாட்டிற்கு போக வேண்டும் என்ற போது சீடர்கள் அங்கே அவனை ஏற்றுக்கொள்ளும்படி சகோதரர்கள் அவர்களுக்கு கடிதம் எழுதினார்கள். அவன் அகாயா நாட்டிற்கு வந்து வெளிப்படையாக யூதர்களுடனே பலமாக வாதாடி இயேசுவே கிறிஸ்து என்று வேத வாக்கியங்களைக் கொண்டு விளக்கினபடியால் கிருபையினாலே விசுவாசிகளானவர்களுக்கு மிகவும் உதவியாயிருந்தான். அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் அத்தியாயம் 19. அப்பல்லோ என்பவன் கொரிந்து பட்டணத்திலே இருக்கும் போது பவுல் மேடான தேசங்கள் வழியாக போய் எபேசிற்கு வந்தான். அங்கே சில சீடர்களைக் கண்டு, நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியானவர் பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள், பரிசுத்த ஆவியானவர் உண்டென்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். அப்பொழுது அவன், அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்யானம் பெற்றீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், யோவான் கொடுத்த ஞானஸ்யானம் பெற்றோம் என்றார்கள். அப்பொழுது பவுல், யோவான் தனக்கு பின் வருகிறவர் ஆகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளாக இருக்க வேண்டும் என்று மக்களுக்கு சொல்லி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்யானத்தை கொடுத்தானே என்றான். அதை கேட்டபொழுது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்யானம் பெற்றார்கள். அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கரங்களை வைத்தபோது
பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் பிற மொழிகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அந்த மனிதர்கள் ஏறக்குறைய 12 பேராக இருந்தார்கள். பின்பு பவுல் ஜெப ஆலயத்தில் உள்ளே வந்து தைரியமாக பிரசங்கித்து 3 மாதங்கள் வரை தேவனுடைய ராஜ்யத்திற்கு அடுத்தவைகளை குறித்து கலந்துரை ஆடி புத்தி சொல்லிக் கொண்டு வந்தான். சிலர் கடினப்பட்டு நம்பிக்கை அற்றவர்களாகி கூட்டத்திற்கு முன்பாக இந்த மார்க்கத்தை இகழ்ந்து பேசிய போது அவன் அவர்களை விட்டு விலகி சீடர்களை அவர்களிலிருந்து பிரித்து கொண்டு திரண்ணு என்னும் ஒருவனுடைய கல்வி கூடத்திலே அனுதினமும் கலந்துரையாடிக் கொண்டிருந்தான். 2 வருட காலம் இப்படி நடந்ததினாலே ஆசியாவில் குடியிருந்த யூதர்களும் கிரேக்கர்களுமாகிய எல்லோரும் கர்த்தராகிய இயேசுவின் வசனத்தை கேட்டார்கள்.
பவுலின் கைகளினாலே தேவன் அரிய பெரிய அற்புதங்களை செய்து காண்பித்தார். அவனுடைய சரீரத்திலிருந்து துண்டுகளையும் கைக்குட்டைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர்கள் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின. பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. அப்பொழுது நாடோடிகளாக திரிகிற மந்திரவாதிகளாகிய யூதர்களில் சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்திருந்தவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்றார்கள். பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேவா என்னும் ஒரு யூதனுடைய குமாரர்கள் 7 பேர் இப்படி செய்தார்கள். பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி அசுத்த ஆவியை உடைய மனிதன் அவர்கள் மேல் பாய்ந்து பலவந்தம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களுமாகி அந்த வீட்டை விட்டு ஓடிப்போனார்கள். இது எபேசுவிலே குடியிருந்த யூதர்கள் கிரேக்கர்கள் அனைவருக்கும் தெரிய வந்தபோது அவர்கள் எல்லோரும் பயமடைந்தார்கள்.
கர்த்தராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டது. விசுவாசித்தவர்கள் அநேகர் வந்து தங்களுடைய பொல்லாத வித்தைகளை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள். மாய வித்தைக்காரர்களாக இருந்தவர்களில் அநேகர் தங்களுடைய புத்தகங்களை கொண்டு வந்து எல்லோருக்கும் முன்பாக சுட்டெரித்தார்கள். அவைகளின் விலையை தொகை பார்த்து 50,000 வெள்ளிக்காசாக கண்டார்கள். இவ்வளவு வல்லமையாக கர்த்தருடைய வசனம் பரவியது. இவைகள் முடிந்த பின்பு பவுல் மக்கதோனியா அகாயா என்னும் நாடுகளில் சுற்றி நடந்து எருசலேமுக்கு போகும்படி ஆவியில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு, நான் அங்கே போன பின்பு ரோமாபுரியையும் பார்க்க வேண்டும் என்று சொல்லி தனக்கு உதவி செய்தவர்கள் 2 பேராகிய திமோத்தேவையும் எரஸ்துவையும் மக்கெதோனியாவிற்கு அனுப்பிவிட்டு தான் பின்னும் சில நாட்கள் ஆசியாவிலே தங்கினான். அக்காலத்திலே இந்த மார்க்கத்தை குறித்து பெரிய கலகம் உண்டானது. எப்படியென்றால், தெமேத்திரியு என்னும் பெயர் கொண்ட ஒரு தட்டான் தியானாளின் கோயிலை போல வெள்ளியினால் சிறிய கோயில்களை செய்து தொழிலாளிகளுக்கு மிகுந்த ஆதாயம் வருவித்துக் கொண்டிருந்தான். இவர்களையும் இப்படிப்பட்ட தொழில் செய்கிற மற்ற வேலை ஆட்களையும் அவன் கூடி வர செய்து, மக்களே, இந்த தொழிலினால் நமக்கு நல்ல பிழைப்பு உண்டா இருக்கிறது என்று அறிவீர்கள். இப்படி இருக்க, கைகளினால் செய்யப்பட்ட தேவர்கள் தேவர்கள் அல்லவென்று இந்த பவுல் என்பவன் சொல்லி எபேசுவிலே மாத்திரமல்ல, கொஞ்சம் குறைய ஆசியா எங்கும் அநேக மக்களுக்கு போதித்து அவர்களை தன் பக்கமாக சேர்த்து கொண்டான் என்று நீங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறீர்கள். இதனால் நம்முடைய தொழில் அற்றுப்போகும்படியான
அபாயம் சம்பவித்திருக்கிறது அல்லாமல்,
மகாதேவியாகிய தியானாளுடைய கோவில் நினைவில்லாமல் போகிறதற்கும், ஆசியா முழுமையும் உலகம் முழுவதும் சேவிக்கிற அவளுடைய மகத்துவம் அழிந்து போகிறதும் ஏதுவாக இருக்கிறது என்றான். அவர்கள் இதை கேட்டு கோபத்தால் நிறைந்து எபேசியருடைய தியானாளே பெரியவள் என்று சத்தமிட்டார்கள். பட்டணம் முழுவதும் கலகத்தினால் நிறைந்தது. பவுலுக்கு வழித்துணையாக வந்த மக்கோதோனியர்களாகிய காயுவையும் அரிஸ்தர்குவையையும் அவர்கள் இழுத்து கொண்டு பட்டணம் முழுவதும் கலகத்தினால் நிறைந்தது. பவுலுக்கு வழித்துணையாக வந்த மக்கோதோனியர்களாகிய காவியும் அரிஸ்தர்குவையும் அவர்கள் இழுத்து கொண்டு ஒருமரப்பட்டு மண்டபத்திற்கு பாய்ந்தோடினார்கள். பவுல் கூட்டத்திற்குள்ளே போக மனதாயிருந்த போது சீடர்கள் அவனை போக விடவில்லை. ஆசிய நாட்டு தலைவரில் அவனுக்கு நண்பர்களாக இருந்த சிலரும் அவனிடத்திற்கு ஆள் அனுப்பி மண்டபத்திற்குள் போக வேண்டாம் என்று எச்சரித்தார்கள். கூட்டத்தில் குழப்பம் உண்டாகி சிலர் இப்படியும் சிலர் அப்படியுமாக பேசினார்கள். தாங்கள் கூடி வந்த காரணம் இன்னதென்று அநேகருக்கு தெரியாதிருந்தது. அப்பொழுது யூதர்கள்
அலெக்சாந்தர் என்பவனை
முன்னே நிற்க தள்ளும் போது கூட்டத்திலே சிலர் அவனை முன்னே இழுத்துவிட்டார்கள். அலெக்சாந்தர் கையால் சைகை காட்டி மக்களுக்கு உத்தரவு சொல்ல மனதாயிருந்தான். அவன் யூதன் என்று அவர்கள் அறிந்தபோது எபேசியர்களுடைய தியானாளே பெரியவள் என்று 2 மணி நேரம் வரை எல்லோரும் ஏகமாக சத்தமிட்டுக் கொண்டிருந்தார்கள். பட்டணத்து அவைத்தலைவன் மக்களை அமைதிப்படுத்தி, எபேசியர்களே, இந்த பட்டணம் மகாதேவியாகிய தியானாளின் கோயிலும் வானத்திலிருந்து விழுந்த சிலையையும் எபேசியரது நகரின் பாதுகாப்பில் இருக்கிறதென்று அறியாதவன் உண்டோ? இதை எவரும் மறக்க முடியாத காரியமாகையால் நீங்கள் பதற்றம் கொண்டு ஒன்றும் செய்யாமல் அமைதியாக இருக்க வேண்டும். இந்த மனிதர்களை இங்கே கொண்டு வந்தீர்கள். இவர்கள் கோயில் கொள்ளைக்காரர்களும் அல்ல, உங்களுடைய தேவியை நிந்தித்து பேசுகிறவர்களும் அல்ல. தெமேத்திரிவிற்கும் அவனை சேர்ந்த தொழிலாளிகளுக்கும் ஒருவன் மேல் ஒரு காரியம் உண்டாயிருந்தால் நியாயம் விசாரிக்கிற நாட்களுண்டு. ஆளுநர்கள் இருக்கிறார்கள், ஒருவர் பேரில் ஒருவர் வழக்காடிக் கொள்ளட்டும். நீங்கள் வேறு எந்த ஒரு காரியத்தை குறித்து விசாரிக்க வேண்டுமானால் அதை சட்டப்படி கூடுகின்ற சபையில் பேசி தீர்த்து கொள்ளலாம். இன்றைக்கு உண்டான கலகத்தை குறித்து
நாம் உத்தரவு சொல்லுகிறதற்கு எதுவும் இல்லாதபடியால்
இந்த கலகத்தை குறித்து நாங்கள் விசாரிக்கப்படும் போது குற்றவாளிகளாகிறதற்கு ஏதுவாக இருப்போமே என்று சொல்லி பின்பு கூட்டத்தை அனுப்பிவிட்டான்.
அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 2.
பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்திலே கூடி வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிறது போல வானத்திலிருந்து திடீரென ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் நெருப்பு மயமான நாக்குகள் போல பிரிந்திருக்கும் நாக்குகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு மொழிகளிலே பேசத் தொடங்கினார்கள். வானத்தின் கீழே இருக்கிற எல்லா தேசத்திலும் இருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே தங்கியிருந்தார்கள்.
அந்த சத்தம் உண்டான போது
அநேக மக்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் மொழியிலே அவர்கள் பேசுகிறதை கேட்டபடியினாலே கலக்கமடைந்தார்கள். எல்லோரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லோரும் கலிலேயர்கள் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய தாய் மொழிகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? பார்த்தரும் மேதரும் எலாமீத்தரும் மெசபதோபியா யூதையா கப்பதோக்கியா பொந்து ஆசியா பிரிகியா பம்பிலியா எகிப்து என்னும் தேசத்தார்களும் சிரேனே பட்டணத்தை சுற்றி இருக்கிற லிபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும் இங்கே வருகை தரும் ரோமாபுரியாரும் யூதர்களும் யூத மார்க்கத்தை பின்பற்றுகிறவர்களும் கிரேத்தரும் அரபியருமாகிய நாம் நம்முடைய மொழிகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். எல்லோரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இது என்னவாய் முடியுமோ என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். மற்றவர்களோ இவர்கள் மதுபானம் அறிந்து இருக்கிறார்கள் என்று கேலி செய்தார்கள். அப்பொழுது பேதுரு 11 சீடர்களோடு நின்று அவர்களை நோக்கி,
உரத்த சத்தமாக யூதர்களே,
எருசலேமில் வசிக்கின்ற மக்களே, நீங்கள் எல்லோரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் மது அருந்தியவர்கள் அல்ல. பொழுது விடிந்து 9 மணியாக இருக்கிறதே, தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நிறைவேறுகிறது. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை பொழிவேன். அப்பொழுது உங்களுடைய குமாரர்களும் உங்களுடைய குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்களுடைய வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள். உங்களுடைய மூப்பர்கள் கனவுகளை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர்கள் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்த நாட்களிலே என் ஆவியை பொழிவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அல்லாமலும் உயர வானத்திலே அற்புதங்களையும் கீழே பூமியிலே இரத்தம் அக்கினி புகைக்காடாகிய அதிசயங்களையும் காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமுமான நாள் வருமுன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார். இஸ்ரவேலர்களே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த கிரியைகளையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நடப்பித்து
அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். அப்படியிருந்தும் தேவன் நியமித்திருந்த ஆலோசனையின்படியேயும் அவருடைய முன்னறிப்பின்படியேயும் ஒப்புக்கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரர்களுடைய கைகளினாலே சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். தேவன் அவருடைய மரண வேதனைகளின் கட்டுகளை நீக்கி அவரை உயிரோடு எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாமல் இருந்தது. அவரை குறித்து தாவீது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கிக் கொண்டிருக்கிறேன், நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பக்கத்திலே இருக்கிறார், அதனாலே என் இருதயம் மகிழ்ந்தது, என் நாக்கு களிகூர்ந்தது, என் சரீரமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும், என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடமாட்டீர், உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண விடமாட்டீர், ஜீவ வழிகளை எனக்கு தெரியப்படுத்தினீர், உம்முடைய சமூகத்திலே என்னை சந்தோஷத்தினால் நிரப்புவீர் என்று சொல்லுகிறான். சகோதரர்களே, கோத்திரத் தலைவனாகிய தாவீதை குறித்து நான் உங்களோடு தைரியமாக பேசுகிறதற்கு இடம் கொடுங்கள். அவன் மரணமடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுடைய கல்லறை இந்நாள் வரை நம்மிடத்தில் இருக்கிறது.
அவன் தீர்க்க தரிசியாக இருந்து உன் சிங்காசனத்தில் வீற்றிருக்க உன் வம்சத்திலே கிறிஸ்துவை எழும்ப பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணினதை தெரிந்தபடியால் அவன் கிறிஸ்துனுடைய ஆத்மா பாதாளத்திலே விடப்படுவதில்லை என்றும் அவருடைய சரீரம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்பே அறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான். இந்த இயேசுவை தேவன் உயிரோடு எழுப்பினார். இதற்கு நாங்கள் எல்லோரும் சாட்சிகளாக இருக்கிறோம். அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்கு தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியானவரை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறவைகளையும் கேட்கிறவைகளையும் பொழிந்தருளினார். தாவீது பரலோகத்திற்கு இன்னும் எழுந்து போகவில்லையே. நான் உம்முடைய சத்துருக்களை உமது பாதத்தின் கீழே போடும் வரைக்கும் நீர் என் வலது பக்கத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவருடனே சொன்னார் என்று அவனே சொல்லியிருக்கிறான். ஆகவே நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவுமாக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் அனைவரும் நிச்சயமாக அறிந்து கொள்ளுங்கள் என்றான். இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலர்களையும் பார்த்து, சகோதரர்களே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்ஞானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவி ஆனவரின் வரத்தை பெறுவீர்கள்.
வாக்கு தத்தமானது உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள அனைவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி, மாறுபாடுள்ள இந்த வம்சத்தை விட்டு விலகி உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான். அவனுடைய வார்த்தைகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்ஞானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் விசுவாசிகளின் கூட்டத்தில் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள்.
அவர்கள் அப்போஸ்தலர்களுடைய போதனைகளிலும் ஐக்கியத்திலும் அப்பம் புசித்தலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாக தரித்திருந்தார்கள்.
எல்லோருக்கும் பயம் உண்டானது. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அதிசயங்களும் செய்யப்பட்டது. விசுவாசிகள் எல்லோரும் ஒன்றாக இருந்து எல்லாவற்றையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். நிலங்களையும் சொத்துக்களையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவைக்கு தக்கதாக அவைகளில் எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாக தேவாலயத்திலே அனுதினம் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் புசித்து மகிழ்ச்சியோடும் கபடம் இல்லாத இருதயத்தோடும் சாப்பிட்டு தேவனை துதித்து மக்கள் எல்லோரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். மீட்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினம் சபையிலே சேர்த்துக் கொண்டு வந்தார்.
அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் அத்தியாயம் 20.
கலகம் முடிந்த பின்பு பவுல் சீடர்களை தன்னிடத்திற்கு வரவழைத்து உற்சாகப்படுத்தி மக்கெதோனியாவிற்கு புறப்பட்டு போனான். அவன் அந்த பகுதிகளுக்கு சென்று சீடர்களுக்கு புத்தி சொல்லி உற்சாகப்படுத்தி கிரேக்கு தேசத்திற்கு சென்றான். அங்கே அவன் 3 மாதங்கள் வசித்த பின்பு அவன் கப்பல் ஏறி சீரியா தேசத்திற்கு போக நினைத்த போது யூதர்கள் அவனை கொலை செய்யும்படி இரகசியமாக யோசனை செய்து கொண்டிருந்தபடியால் மக்கெதோனியா தேசத்தின் வழியாக திரும்பி போக தீர்மானம் பண்ணினான். பெரோயா ஊரானாகிய சோபத்தரும் தெசலோனிக்கேரில் அரிஸ்தருக்கும் செங்குந்தும் தெர்பையனாகிய காயும் திமோத்தேயும் ஆசிய நாட்டை சேர்ந்த தீகிக்கும் துரோப்பீமும் ஆசிய நாடு வரைக்கும் துணைக்கு வந்தார்கள். இவர்கள் எங்களுக்கு முன்னால் சென்று துரோவா பட்டணத்திலே எங்களுக்காக காத்திருந்தார்கள். புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களுக்குப் பின்பு நாங்கள் பிலிப்பு பட்டணத்திலிருந்து கப்பல் ஏறி 5 நாட்கள் பயணத்திற்கு பின்பு துரோவா பட்டணத்திற்கு வந்து அவர்களோடு 7 நாட்கள் தங்கியிருந்தோம். வாரத்தின் முதல் நாளில் அப்பம் புசிக்கும்படி சீடர்கள் கூடி வந்திருக்கும் பொழுது பவுல் அடுத்த நாள் புறப்பட வேண்டும் என்பதால் அவர்களோடு பேசி நடு ராத்திரி வரைக்கும் பிரசங்கித்தான். அவர்கள் கூடியிருந்த மேல் வீட்டில் அநேக விளக்குகள் வைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது ஐத்தீகு என்னும் பெயருடைய ஒரு வாலிபன் ஜன்னலில் உட்கார்ந்திருந்தான். பவுல் தொடர்ந்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்ததால் அவன் தூக்க மயக்கத்தினால் சாய்ந்து 3rd மாடியிலிருந்து கீழே விழுந்து தூக்கி எடுத்த போது மரித்திருந்தான். உடனே பவுல் இறங்கி போய் அவனை எடுத்து அணைத்து கொண்டு கலங்காதிருங்கள், இவன் உயிரோடு இருக்கிறான் என்றான். பின்பு மேலே ஏறிப்போய் அப்பம் பிட்டு புசித்து விடியற்காலை வரை பேசிக்கொண்டிருந்து பின்பு புறப்பட்டான். அந்த வாலிபனை அவர்கள் உயிருள்ளவனாக கூட்டிக் கொண்டு வந்ததை பார்த்து மிகுந்த ஆறுதலடைந்தார்கள். பவுல் ஆசோ பட்டணம் வரைக்கும் தரை வழியாக போக திட்டமிட்டிருந்தான். நாங்கள் கப்பல் ஏறி பவுலுக்கு முன்னதாகவே ஆசோ பட்டணத்திற்கு சென்றோம். அங்கிருந்து தம்மை கப்பலில் ஏற்றிச் செல்ல வேண்டுமென்று அவன் திட்டம் செய்திருந்தார். அவன் ஆசோ பட்டணத்திலே எங்களை பார்த்த பொழுது நாங்கள் அவனை கூட்டிக் கொண்டு மித்திலேனே பட்டணத்திற்கு வந்தோம். அடுத்த நாளில் கீயு தீவிற்கு எதிரே உள்ள பகுதிக்கு வந்து பவுல் பெந்தேகோஸ்தே பண்டிகை நாளிலே எருசலேமில் இருக்க வேண்டும் என்று விரும்பியதால் தான் ஆசியாவிலே காலத்தை வீணாக்காமல் எபேசு பட்டணத்திலிருந்து கடந்து போக வேண்டும் என்று அவசரப்படுத்தி மறுநாளிலே சாமு தீவை அடைந்து துரோகில்லியோன் ஊர்துறையிலே தங்கி மறுநாள் மிலேத்து பட்டணத்திற்கு வந்தோம். மிலேத்துவிலிருந்து அவன் எபேசுவிற்கு ஆள் அனுப்பி சபையின் மூப்பர்களை வரவழைத்தான். அவர்கள் தன்னிடத்தில் வந்தபொழுது அவன் அவர்களை நோக்கி, நான் ஆசியா நாட்டிலிருந்து வந்த முதல் நாள் தொடங்கி எல்லா காலங்களிலும் உங்களோடு நான் எப்படி இருந்தேன் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நான் மிகுந்த தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதர்களுடைய தீமையான யோசனையால் எனக்கு வந்த சோதனைகளோடும் கர்த்தருக்கு பணி செய்தேன். பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணி தேவனிடத்திற்கு மனம் திரும்புவதை குறித்தும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும் நான் யூதர்களுக்கும் கிரேக்கர்களுக்கும் சாட்சியாக அறிவித்தேன். இப்பொழுதும் நான் பரிசுத்த ஆவியானவரிலே கட்டுண்டவனாக எருசலேமுக்கு போகிறேன். அங்கே எனக்கு என்ன நடக்கும் என்று தெரியாது. தொடர்ச்சியான கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு உள்ளது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணங்கள் எல்லாம் தெரிவிக்கிறதை மட்டும் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் எதை குறித்தும் நான் கவலைப்பட மாட்டேன். என் உயிரையும் பெரிதாக நினைக்க மாட்டேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் நற்செய்தியை பிரசங்கம் பண்ணும் படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். இதோ நான் உங்களோடு வசித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணினதை கேட்டவர்களாகிய நீங்கள் எல்லோரும் இனி என் முகத்தை பார்க்க மாட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறேன். தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடியால் எல்லோருடைய இரத்தப்பழிக்கும் நீங்கி நான் சுத்தமாக இருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்று சாட்சிகளாக வைக்கிறேன். ஆகவே உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை எல்லாவற்றையும் குறித்தும் எச்சரிக்கையாக இருங்கள். நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கூடிய ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். உங்களிலும் சிலர் எழும்பி சீடர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி தவறானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். எனவே நான் 3 வருடங்கள் இரவும் பகலும் கண்ணீரோடு இடைவிடாமல் உங்கள் அனைவருக்கும் புத்தி சொன்னதை நினைத்து விழித்திருங்கள். இப்பொழுதும் சகோதரர்களே, உங்களுடைய பக்தி பெருகவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவர்களுக்குள்ளும் உங்களுக்கு உரிமை பங்கை கொடுக்கவும் வல்லவராக இருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபை உள்ள வசனத்திற்கும் உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். ஒருவனுடைய வெள்ளியையோ பொன்னையோ ஆடையையோ நான் இச்சிக்கவில்லை. நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கும் என்னுடனே கூடி இருந்த மக்களுக்காகவும் இந்த கைகளை வேலை செய்து இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை விட கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டுமென்று எல்லா விதத்திலேயும் உங்களுக்கு காண்பித்தேன் என்றான். இவைகளை சொன்ன பின்பு அவன் முழங்கால் படியிட்டு அவர்கள் எல்லோரோடும் சேர்ந்து ஜெபம் பண்ணினான். அவர்கள் எல்லோரும் மிகவும் அழுது, என் முகத்தை நீங்கள் இனி பார்க்க மாட்டீர்கள் என்று அவன் சொன்ன வார்த்தையினால் அதிகமாக துக்கப்பட்டு பவுலை கட்டி தழுவி அவனை முத்தம் செய்து கப்பல் வரைக்கும் அவனோடு கூட சென்றார்கள். அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் அத்தியாயம் 21.
நாங்கள் அவர்களை விட்டு பிரிந்து எபேசு பட்டணத்திலிருந்து கப்பலேறி நேராக கோஸ் தீவையும் மறுநாளில் ரோது தீவையும் அடைந்து அந்த இடத்தை விட்டு பத்தாரா பட்டணத்திற்கு வந்து அங்கே பெனிக்கே தேசத்திற்கு போகிற ஒரு கப்பலை பார்த்து அதிலே ஏறிப்போனோம். சீப்ரு தீவை பார்த்து அதற்கு தெற்கே இருக்கிற சீரியா நாட்டிற்கு சென்று சீரு பட்டணம் துறைமுகத்தில் இறங்கினோம். அங்கே கப்பலின் சரக்குகளை இறக்க வேண்டியதாக இருந்தது. அந்த இடத்திலே வாழ்ந்து வந்த சீடர்களை கண்டுபிடித்து அங்கே 7 நாட்கள் தங்கினோம். அவர்கள் பவுலை பார்த்து, நீர் எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று பரிசுத்த ஆவியானவரின் ஏவுதலினாலே சொன்னார்கள். அந்த நாட்கள் முடிந்து நாங்கள் புறப்பட்டு போகும்போது அவர்கள் எல்லோரும் மனைவி மற்றும் பிள்ளைகளோடு பட்டணத்திற்கு வெளியே எங்களை வழி அனுப்ப வந்தார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நாங்கள் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணினோம். அவர்களிடத்தில் விடைபெற்று கொண்ட பின்பு நாங்கள் கப்பல் ஏறினோம். அவர்கள் தங்களுடைய வீடுகளுக்கு திரும்பி போனார்கள். நாங்கள் கப்பல் பயணத்தை முடித்து தீரு பட்டணத்தை விட்டு பித்தோலோமாய் பட்டணத்திற்கு வந்து சகோதரர்களை சந்தித்து அவர்களை வாழ்த்தி அவர்களோடு ஒரு நாள் தங்கினோம். மறுநாளிலே பவுலை சேர்ந்தவர்களாகிய நாங்கள் புறப்பட்டு செசரியா பட்டணத்திற்கு வந்து 7 நபர்களில் ஒருவனாகிய பிலிப்பு என்னும் நற்செய்தியாளர் வீட்டிற்கு சென்று அங்கு தங்கினோம். தீர்க்க தரிசனம் சொல்லுகிற கன்னி பெண்களாகிய 4 குமாரத்திகள் அவனுக்கு இருந்தார்கள். நாங்கள் பல நாட்கள் அங்கு தங்கி இருக்கும் போது அகபு என்ற பெயர் உள்ள ஒரு தீர்க்க தரிசி யூதேயாவிலிருந்து வந்தான். அவன் எங்களிடம் வந்து பவுலினுடைய இடுப்பில் கட்டியிருந்த கச்சையை உருவி தன் கைகளையும் கால்களையும் கட்டிக்கொண்டு, இந்த கச்சைக்கு சொந்தமானவனை எருசலேமில் உள்ள யூதர்கள் பிடித்து இதே போல கட்டி யூதர் அல்லாதவர்களுடைய கைகளில் ஒப்புக் கொடுப்பார்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் என்றான். இதை கேட்டபொழுது எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று நாங்களும் அங்கே இருந்தவர்களும் பவுலை வேண்டி கேட்டுக்கொண்டோம். அதற்கு பவுல், நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் சோந்து போக பண்ணுகிறீர்கள்? எருசலேமில் நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மட்டுமல்ல இறப்பதற்கும் தயாராக இருக்கிறேன் என்றான். அவன் சம்மதிக்காததினாலே கர்த்தருடைய சித்தம் நடக்கட்டும் என்று விட்டுவிட்டோம். அந்த நாட்களுக்கு பின்பு நாங்கள் பயணத்திற்கான சாமான்களை ஆயத்தம் பண்ணி கொண்டு எருசலேமுக்கு போனோம். செசரியா பட்டணத்தில் உள்ள சீடர்களில் சிலர் எங்களோடு வந்தார்கள். சீப்ரு தீவை சேர்ந்த மினாசோன் என்னும் ஒரு பழைய சீடனிடம் நாங்கள் தங்குவதற்காக அவனையும் அவர்களோடு கூட்டிக் கொண்டு வந்தார்கள். நாங்கள் எருசலேமுக்கு வந்தபோது சகோதரர்கள் எங்களை சந்தோஷமாக வரவேற்றார்கள். மறுநாளிலே பவுல் எங்களை யாக்கோபியிடம் கூட்டிக் கொண்டு போனான். மூப்பர்கள் எல்லோரும் அங்கே கூடி வந்தார்கள். பவுல் அவர்களை வாழ்த்தி தன் ஊழியத்தினாலே தேவன் யூதர் அல்லாதோர்களிடம் செய்தவைகளையெல்லாம் ஒவ்வொன்றாக விளக்கிச் சொன்னான். யாக்கோபும் அங்கு இருந்தவர்களும் அதை கேட்டு கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். பின்பு அவர்கள் பவுலை பார்த்து, சகோதரனே, யூதர்களில் 1000கணக்கானோர் விசுவாசிகளாக இருப்பது உமக்கு தெரியும். அவர்கள் எல்லோரும் மோசேயின் நியாயப்பிரமாணத்திற்கு கவனமாக கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். யூதர் அல்லாதவர்களோடு இருக்கிற யூதர்கள் எல்லோரும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு விருத்த சேதனம் பண்ணவும் மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கவும் வேண்டியதில்லை என்று நீர் சொல்லி அவர்கள் மோசேயை விட்டு பிரிந்து போகும்படி போதனை செய்கிறீர் என்று இவர்கள் உம்மை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறார்கள். இப்பொழுது செய்ய வேண்டியது என்ன? நீர் வந்திருக்கிறீர் என்று அவர்கள் கேள்விப்பட்டு நிச்சயமாக கோபத்தோடு இங்கு வருவார்கள். எனவே உம்மை பற்றி அவர்கள் கேள்விப்பட்டது உண்மையில்லை என்பதை காட்ட நீ ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும். ஆகவே
நாங்கள் உமக்கு சொல்லுகிறதை நீர் செய்ய வேண்டும். அது என்னவென்றால், தேவனிடம் பொருத்தனை செய்து கொண்ட 4 பேர் எங்களிடம் இருக்கிறார்கள். இவர்களை அழைத்துக்கொண்டு தேவாலயத்திற்கு போய் இவர்களோடு உம்மை சுத்திகரிப்பு செய்து கொண்டு இவர்கள் முடி வெட்டி கொள்வதற்கு வேண்டிய செலவையெல்லாம் நீரே செய்யும். அப்படி செய்தால் அவர்கள் உம்மை பற்றி கேள்விப்பட்ட விஷயங்கள் பொய் என்றும், நீ மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிறவர் என்றும் எல்லோரும் தெரிந்து கொள்வார்கள். விசுவாசிகளான யூதர் அல்லாதவர்கள் இப்படிப்பட்டவைகளை கைகொள்ளாமல், விக்கிரகங்களுக்கு படைத்த அசுத்தமானவைகளை சாப்பிடாமலும், கழுத்தை நசுக்கி கொல்லப்பட்ட மிருகம் மற்றும் இரத்தம் ஆகியவற்றை சாப்பிடாமலும், தகாத உறவு கொள்ளாமலும் இருக்க வேண்டும் என்று நாங்கள் தீர்மானம் பண்ணி அவர்களுக்கு கடிதம் எழுதி அனுப்பினோம் என்றார்கள். மறுநாளிலே பவுல் அந்த 4 மனிதர்களோடு சேர்ந்து தானும் சுத்திகரிப்பு செய்து கொண்டு தேவாலயத்தில் பிரவேசித்து அவர்களில் ஒவ்வொருவனுக்காகவும் வேண்டிய பலியை செலுத்தி முடிக்கும் வரைக்கும் சுத்திகரிப்பு நாட்களை நிறைவேற்றுவேன் என்று அறிவித்தான். அந்த 7 நாட்களும் நிறைவேறும் பொழுது ஆசியா நாட்டிலிருந்து வந்த யூதர்கள் அவனை தேவாலயத்தில் கண்டு மக்கள் எல்லோரையும் தூண்டிவிட்டு அவனை பிடித்து, இஸ்ரவேலர்களே, உதவி செய்யுங்கள், நம்முடைய மக்களுக்கும் வேத பிரமாணத்திற்கும் இந்த இடத்திற்கும் எதிராக எல்லா இடத்திலும் எல்லோருக்கும் போதித்து வருகிறவன் இவன்தான், இந்த தேவ ஆலயத்திற்குள்ளே கிரேக்கரையும் கூட்டிக் கொண்டு வந்து இந்த பரிசுத்த இடத்தை தீட்டுப்படுத்தினான் என்று சத்தமிட்டார்கள். எபேசு பட்டணத்தைச் சேர்ந்த துரோப்பீமு என்பவன் நகரத்தில் பவுலோடு இருக்கிறதை ஏற்கனவே பார்த்திருந்தபடியால் பவுல் அவனை தேவாலயத்திற்கு உள்ளேயும் கூட்டிக் கொண்டு வந்திருப்பான் என்று நினைத்தார்கள். அப்பொழுது நகரம் முழுவதும் கலக்கம் உண்டானது. மக்கள் கூட்டமாக ஓடி வந்து பவுலை பிடித்து அவனை தேவாலயத்திற்கு வெளியே இழுத்து கொண்டு போனார்கள். உடனே கதவுகள் பூட்டப்பட்டது. அவர்கள் அவனை கொலை செய்ய முயற்சி செய்யும் போது எருசலேம் முழுவதும் கலக்கமாக இருக்கிறது என்று ரோம இராணுவ அதிபதிக்கு செய்தி வந்தது. உடனே அவன் போர் வீரர்களையும் அவர்களுடைய அதிபதிகளையும் கூட்டிக் கொண்டு அங்கே ஓடினான். ரோம அதிபதியையும் போர் வீரர்களையும் அவர்கள் பார்த்த உடனே பவுலை அடிக்கிறதை நிறுத்திவிட்டார்கள். அப்பொழுது ரோம அதிபதி அருகில் வந்து அவனை பிடித்து 2 சங்கிலிகளினாலே அவனை கட்டும்படி சொல்லி இவன் யார் என்றும் என்ன செய்தான் என்றும் விசாரித்தான். அதற்கு மக்கள் பல காரியங்களைச் சொல்லி அதிகமாக கூச்சல் போட்டார்கள். அதிக சத்தத்தினாலே அதிபதிக்கு ஒன்றும் புரியாமல் அவனை கோட்டைக்குள்ளே கொண்டு போகும்படி கட்டளையிட்டான். அவன் படிகள் மேல் ஏறின போது மக்கள் கூட்டம் அவனுக்கு பின்னே சென்று இவனை கொல்ல வேண்டும் என்று மிகுந்த கோபமாக சத்தம் போட்டதினாலே போர் வீரர்கள் அவனை தூக்கிக் கொண்டு போக வேண்டியதாக இருந்தது. அவர்கள் பவுலை கோட்டைக்குள்ளே கொண்டு போகிற நேரத்தில் அவன் ரோம அதிபதியை நோக்கி, நான் உம்முடனே ஒரு வார்த்தை பேசலாமா என்றான். அதற்கு அவன், உனக்கு கிரேக்க மொழி தெரியுமா? பல நாடுகளுக்கு முன்னே கலகம் உண்டாக்கி 4000 கொலைபாதகர்களை வனாந்தரத்திற்கு கொண்டு போன எகிப்தியன் நீதானே என்றான். அதற்கு பவுல், நான் சிலிசியா நாட்டில் உள்ள புகழ்பெற்ற தர்ஷு பட்டணத்தைச் சேர்ந்த யூதன், மக்களுடனே பேசுவதற்கு எனக்கு அனுமதி தர வேண்டும் என்று உம்மை கேட்டுக் கொள்ளுகிறேன் என்றான். அவன் அனுமதி அளித்தபோது பவுல் படிகளின் மேல் நின்று மக்களை பார்த்து அமைதியாக இருக்கச் சொல்லி கையை அசைத்தான். மிகுந்த அமைதி உண்டானது. அப்பொழுது அவன் எபிரேய மொழியிலே பேசத் தொடங்கினான். அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் அத்தியாயம் 22. சகோதரர்களே, பெரியோர்களே, நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்லப்போகிற நியாயங்களை கவனித்து கேளுங்கள் என்றான். அவன் எபிரேய மொழியிலே தங்களோடு பேசுகிறதை அவர்கள் கேட்டபொழுது மிகவும் அமைதியாக இருந்தார்கள். அப்பொழுது அவன், நான் யூதன், சிலிசியா நாட்டிலே தர்ஷு பட்டணத்திலே பிறந்து இந்த நகரத்திலே கமாலியேலின் பாதத்தருகே வளர்ந்து முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின் படியே திட்டமாக போதிக்கப்பட்டு இன்றைய தினம் நீங்கள் எல்லோரும் தேவனை குறித்து வைராகியம் உள்ளவர்களாக இருக்கிறது போல நானும் வைராகியம் உள்ளவனாக இருந்தேன். நான் இந்த மார்க்கத்தை சார்ந்த ஆண்களையும் பெண்களையும் பிடித்து சிறைச்சாலைகளில் ஒப்படைத்து மரணம் ஏற்படும் வரை துன்பப்படுத்தினேன். அதற்கு பிரதான ஆசாரியர்களும் மூப்பர்கள் அனைவரும் சாட்சி கொடுப்பார்கள். அவர்கள் கையினாலே நான் சகோதரருக்கு கடிதங்களை வாங்கிக் கொண்டு தமஸ்குவில் இருக்கிறவர்களை தண்டிப்பதற்கு
அவர்களை கைது செய்து எருசலேமுக்கு கொண்டு வருவதற்காக அங்கு போனேன். அப்படி நான் புறப்பட்டு போகும் வழியில் தமஸ்குருக்கு அருகில் மத்தியான நேரத்திலே திடீரென்று வானத்திலிருந்து பெரிய வெளிச்சம் உண்டாகி என்னை சுற்றி பிரகாசித்தது. நான் தரையிலே விழுந்தேன். அந்த நேரத்தில், சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று என்னுடனே பேசுகிற ஒரு சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், ஆண்டவரே, நீர் யார் என்றேன். அவர், நீ துன்பப்படுத்துகிற நசரையனாகிய இயேசு நானே என்றார். அச்சமயம் என்னுடனே கூட இருந்தவர்கள் அந்த வெளிச்சத்தைக் கண்டு பயந்து விட்டார்கள். என்னுடனே பேசினுடைய சத்தத்தையோ அவர்கள் கேட்கவில்லை. அப்பொழுது நான், ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்றேன். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து தமஸ்குருக்கு போ, அங்கே நீ செய்ய வேண்டியதெல்லாம் உனக்கு சொல்லப்படும் என்றார். அந்த ஒளியின் மிகுதியினாலே நான் பார்வையை இழந்து போனதினால் என்னோடு இருந்தவர்களின் உதவியால் வழிநடத்தப்பட்டு தமஸ்குருக்கு வந்தேன். அப்பொழுது வேத பிரமாணத்தின்படியே பக்தி உள்ளவனும் அங்கே குடியிருக்கிற எல்லா யூதர்களாலும் நல்லவனென்று பெயர் பெற்றவனுமாகிய அனனியா என்பவன் என்னிடத்தில் வந்து நின்று, சகோதரனாகிய சவுலே, பார்வை அடைவாயாக என்றான். உடனே நான் பார்வை அடைந்து அவனை பார்த்தேன். அப்பொழுது அவன், நம்முடைய முன்னோர்களின் தேவனின் சித்தத்தை நீ தெரிந்து கொள்ளவும், நீதி உள்ளவரை தரிசிக்கவும், அவருடைய உயர்வான வாய்மொழியை கேட்கவும், அவர் உன்னை முன்னமே தெரிந்து கொண்டார், நீ பார்த்தவைகளையும் கேட்டவளையும் குறித்து எல்லா மனிதர்களுக்கு முன்பாக அவருக்கு சாட்சியாக இருப்பாய். இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை பணிந்து கொண்டு ஞானஸ்தியானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்றான். பின்பு நான் எருசலேமுக்கு திரும்பி வந்து தேவாலயத்திலே ஜெபம் செய்து கொண்டு இருக்கும் பொழுது நான் தரிசனத்திலே அவரை பார்த்தேன். அவர் என்னை பார்த்து, நீ என்னை குறித்து சொல்லும் சாட்சியை இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், ஆகவே நீ தாமதம் பண்ணாமல் சீக்கிரமாக எருசலேமை விட்டு புறப்பட்டு போ என்றார். அதற்கு நான், ஆண்டவரே, உம்மிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவர்களை நான் காவலில் வைத்து ஜெப ஆலயங்களிலே அடித்ததையும் உம்முடைய சாட்சியாக வாழ்ந்த ஸ்தேவானுடைய இரத்தம் சிந்தப்படுகிற போது நானும் அருகே நின்று அவனை கொலை செய்வதற்கு சம்மதித்து அவனை கொலை செய்தவர்களின் உடைகளை பாதுகாத்து கொண்டிருந்ததையும் இவர்கள் அறிந்திருக்கிறார்களே என்றேன். அதற்கு அவர், நீ போ, நான் உன்னை தொலைவில் உள்ள யூதர் அல்லாதவர்களிடத்திலே அனுப்புவேன் என்று சொன்னார் என்றான். இந்த வார்த்தை வரைக்கும் அவன் சொல்வதை கேட்டார்கள். பின்பு, இப்படிப்பட்டவனை பூமியிலிருந்து அகற்ற வேண்டும், இவன் உயிரோடு இருக்கிறது நியாயமல்ல என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னார்கள். இவ்விதமாக அவர்கள் கூக்குரலிட்டு தங்களுடைய மேலாடைகளை எரிந்துவிட்டு ஆகாயத்திலே புழுதியை தூற்றிக் கொண்டிருக்கும் போது ரோம அதிபதி அவனை கோட்டைக்குள்ளே கொண்டு வரும்படி ஆணையிட்டு அவர்கள் அவனுக்கு விரோதமாக இப்படி கூக்குரலிடுகிற காரணத்தை தெரிந்து கொள்ளும் படிக்கு அவனை சாட்டையினால் அடித்து விசாரிக்கச் சொன்னான். அதன்படி அவர்கள் அவனை கயிற்றால் இறுக கட்டும் போது பவுல் அருகில் நின்ற 100 அதிபதியை பார்த்து, ரோமனும் நியாயம் விசாரிக்கப்படாதவனுமாக இருக்கிற மனிதனை அடிக்கிறது உங்களுக்கு நியாயமா என்றான். 100 அதிபதி அதை கேட்டு ரோம அதிபதியினிடத்தில் போய் அதை அறிவித்து, நீர் செய்ய போகிறதை குறித்து எச்சரிக்கையாக இருக்கும், இந்த மனிதன் ரோமன் என்றான். இதை அறிந்த சேனாதிபதி பவுலிடத்தில் வந்து, நீ ரோமனா? எனக்கு சொல் என்றான். அதற்கு அவன், நான் ரோமன் தான் என்றான். ரோம அதிபதி அவனை பார்த்து, நான் அதிக பணம் கொடுத்து இந்த ரோம உரிமையை சம்பாதித்தேன் என்றான். அதற்கு பவுல், நானோ ரோம குடிமகனாக பிறந்தேன் என்றான். அவனை அடித்து விசாரிக்கும்படி ஆயத்தமாக இருந்தவர்கள் உடனே அவனை விட்டுவிட்டார்கள். ரோம அதிபதி அவன் ரோமர் என்று அறிந்து அவனை கட்டியதற்காக பயந்தான். பவுலின் மேல் யூதர்களாலே ஏற்படுத்தப்பட்ட குற்றம் இன்னதென்று நிச்சயமாக அறிய விரும்பி அவன் அடுத்த நாளிலே அவனை விடுவித்து பிரதான ஆசாரியர்களையும் ஆலோசனை சங்கத்தினர்கள் அனைவரையும் கூடி வரும்படி ஆணையிட்டு அவனை அழைத்து கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக நிறுத்தினான். அப்போஸ்தலர்களுடைய நடவடிக்கைகள் அத்தியாயம் 23. பவுல் ஆலோசனை சங்கத்தினரை உற்று பார்த்து, சகோதரர்களே, இந்த நாள் வரை எல்லா விஷயங்களிலும் நான் நல் மனசாட்சியோடு தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன் என்று சொன்னான். அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய அனனியா அவனுக்கு அருகில் நின்றவர்களை பார்த்து, இவன் வாயில் அடியுங்கள் என்று கட்டளையிட்டான். அப்பொழுது பவுல் அவனை பார்த்து, வெள்ளையடிக்கப்பட்ட சுவரே, தேவன் உம்மை அடிப்பார், நியாயப்பிரமாணத்தின்படி என்னை நியாயம் விசாரிக்க உட்கார்ந்திருக்கிற நீர் நியாயப்பிரமாணத்திற்கு விரோதமாக என்னை அடிக்கச் சொல்லலாமா என்றான். அருகில் நின்றவர்கள், தேவனுடைய பிரதான ஆசாரியரை அவமதித்து பேசலாமா என்றார்கள். அதற்கு பவுல், சகோதரர்களே, இவர் பிரதான ஆசாரியர் என்று எனக்கு தெரியாது, உன் மக்களின் தலைவரை குற்றம் சொல்லாதே என்று எழுதியிருக்கிறதே என்றான். பின்பு அவர்களில் சதுசேயர்கள் ஒரு பகுதியும் பரிசேயர்கள் ஒரு பகுதியுமாக இருக்கிறார்கள் என்று பவுல் அறிந்து, சகோதரர்களே, நான் பரிசேயனும் பரிசேயனுடைய மகனுமாக இருக்கிறேன், மரித்தவர்களுடைய உயிர்த்தெழுதலை பற்றிய நம்பிக்கையை குறித்து நான் நியாயம் விசாரிக்கப்படுகிறேன் என்று ஆலோசனை சங்கத்திலே சத்தமிட்டுச் சொன்னான். அவன் இப்படி சொன்னபோது பரிசேயர்களுக்கும் சதுசேயர்களுக்கும் வாக்குவாதம் உண்டாகி கூட்டம் இரண்டாக பிரிந்தது. ஏனென்றால் சதுசேயர்கள் உயிர்த்தெழுதல் இல்லை என்றும் தேவ தூதனும் ஆவியும் இல்லை என்றும் சொல்லுகிறார்கள். பரிசேயர்களோ அவ்விரண்டும் உண்டு என்று ஒப்புக்கொள்ளுகிறார்கள். இதனாலே மிகுந்த இரைச்சல் உண்டானது. பரிசேய சமயத்தாரான வேத பண்டிதர்களில் சிலர் எழுந்து, இந்த மனிதனிடத்தில் ஒரு தவறையும் காணவில்லை, ஒரு ஆவி அல்லது ஒரு தேவ தூதன் இவனுடனே பேசினது உண்டானால் நாம் தேவனுடனே சண்டையிடுவது தகாது என்று வாதாடினார்கள். அதிகமாக கலவரம் உண்டான போது பவுல் அவர்களால் பீருண்டு போவான் என்று ரோம அதிபதி பயந்து, போர் வீரர்கள் போய் அவனை அவர்கள் நடுவிலிருந்து அகற்றி கோட்டைக்கு கொண்டு போகும்படி கட்டளையிட்டான். அன்று இரவிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று, பவுலே, தைரியமாக இரு, நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார். விடியற்காலமான போது யூதர்களில் சிலர் கூடி, தாங்கள் பவுலை கொலை செய்யும் வரைக்கும் புசிப்பதும் குடிப்பதும் இல்லை என்று சபதம் பண்ணி கொண்டார்கள். இப்படி சபதம் பண்ணி கொண்டவர்கள் 40 பேருக்கு அதிகமாக இருந்தார்கள். அவர்கள் பிரதான ஆசாரிகளிடத்திலும் மூப்பர்களிடத்திலும் போய், நாங்கள் பவுலை கொலை செய்யும் வரைக்கும் ஒன்றும் புசிப்பது இல்லை என்று உறுதியான சபதம் செய்து கொண்டோம், ஆகவே நீங்கள் ஆலோசனை சங்கத்தினரோடு கூட போய் அவனுடைய காரியத்தை மிக சரியாக விசாரிக்க விருப்பமுள்ளவர்கள் போல ரோம அதிபதிக்கு காண்பித்து, அவர் நாளைக்கு அவனை உங்களிடம் அழைத்து கொண்டு வரும்படி அவரிடத்தில் கேட்பீர்களாக, அவன் அருகில் வருகிறதற்குள்ளே நாங்கள் அவனை கொலை செய்ய ஆயத்தமாக இருப்போம் என்றார்கள். இந்த சதி திட்டத்தை பவுலினுடைய சகோதரின் மகன் கேள்விப்பட்டு கோட்டைக்குள்ளே போய் பவுலுக்கு தெரிவித்தான். அப்பொழுது பவுல் 100 அதிபதிகளில் ஒருவனை அழைத்து, இந்த வாலிபனை ரோம அதிபதியினிடத்திற்கு கூட்டிக் கொண்டு போம், அவனிடத்தில் இவன் சொல்ல வேண்டிய ஒரு செய்தி உண்டு என்றான். அப்படியே அவன் இவனை ரோம அதிபதியினிடத்திற்கு கூட்டிக் கொண்டு போய், காவலில் வைக்கப்பட்டிருக்கிற பவுல் என்னை அழைத்து உமக்கு ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்று இருக்கிற இந்த வாலிபனை உம்மிடத்திற்கு கொண்டு போகும்படி என்னை கேட்டுக்கொண்டான் என்றான். அப்பொழுது ரோம அதிபதி அவனை கையை பிடித்து தனியே அழைத்து கொண்டு போய், நீ என்னிடத்தில் சொல்ல வேண்டியது செய்தி என்ன என்று கேட்டான். அதற்கு அவன், யூதர்கள் பவுலின் காரியத்தை மிக சரியாக விசாரிக்க விருப்பமுள்ளவர்கள் போல நீர் நாளைக்கு அவனை ஆலோசனை சங்கத்தினிடத்தில் கொண்டு வரும்படி உம்மை வேண்டிக் கொள்ள தீர்மானித்திருக்கிறார்கள், நீர் அவர்களுக்கு சம்மதிக்க வேண்டாம். அவர்களில் 40 பேருக்கு அதிகமானவர்கள் அவனை கொலை செய்யும் வரைக்கும் நாங்கள் உண்பதும் குடிப்பதும் இல்லை என்று சபதம் செய்து கொண்டு உம்முடைய உத்தரவுக்காக இப்பொழுது காத்துக்கொண்டு ஆயத்தமாக இருக்கிறார்கள் என்றான். அப்பொழுது ரோம அதிபதி, நீ இவைகளை எனக்கு தெரிவித்ததாக ஒருவருக்கும் சொல்லாதே என்று கட்டளையிட்டு வாலிபனை அனுப்பிவிட்டான். பின்பு அவன் 100 அதிபதிகளில் 2 பேரை அழைத்து, செசரியா பட்டணத்திற்கு போகும்படி 200 காலாட்களையும் 70 குதிரை வீரர்களையும் 200 ஈட்டிக்காரர்களையும் இரவில் 3 அளவிலே ஆயத்தம் செய்யுங்கள் என்றும், பவுலை ஏற்றி தேசாதிபதியாகிய ஃபேலிக்ஸ் இனத்திற்கு பத்திரமாக கொண்டு போகும்படிக்கு குதிரைகளை ஆயத்தப்படுத்துங்கள் என்றும் சொன்னதுமன்றி ஒரு கடிதத்தையும் எழுதினான். அதன் விவரமாவது, கணம் பொருந்திய தேசாதிபதியாகிய ஃபேலிக்ஸ் என்பவருக்கு கிளவுதியுலிசிலியா வாழ்த்துதல் சொல்லி தெரிவிப்பது என்னவென்றால்,
இந்த மனிதனை யூதர்கள் பிடித்து கொலை செய்யப்போகிற நேரத்தில் நான் போர் வீரர்களோடு கூட போய் இவன் ரோமர் என்று அறிந்து இவனை விடுவித்தேன். அவர்கள் இவன் மேல் சாட்டின குற்றத்தை நான் அறிய வேண்டும் என்று இவனை அவர்கள் ஆலோசனை சங்கத்திற்கு முன் கொண்டு போனேன். இவன் அவர்களுடைய வேதத்திற்கு அடுத்த காரியங்களை குறித்து குற்றம் சாட்டப்பட்டவன் என்று அறிந்ததே அல்லாமல் மரணத்திற்காவது கைது செய்வதற்காவது ஏற்ற குற்றம் இவனிடத்தில் இல்லை என்று கண்டறிந்தேன். யூதர்கள் இவனுக்கு விரோதமாக சதி யோசனை செய்கிறார்கள் என்று எனக்கு தெரிய வந்தபோது உடனே இவனை உம்மிடத்திற்கு அனுப்பினேன். குற்றம் சாட்டுகிறவர்களும் இவனுக்கு விரோதமாக சொல்லுகிற காரியங்களை உமக்கு முன்பாக வந்து சொல்லும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டேன். சுகமாக இருப்பீராக என்றெழுதினான். போர் வீரர்கள் தங்களுக்கு கட்டளையிட்டபடியே பவுலை அழைத்து கொண்டு இரவிலே அந்திபத்திரி ஊருக்கு போய் அடுத்த நாளிலே குதிரை வீரர்களை அவனுடனே கூட போகும்படி அனுப்பிவிட்டு தாங்கள் கோட்டைக்கு திரும்பினார்கள். அவர்கள் செசரியா பட்டணத்தை அடைந்து கடிதத்தை தேசாதிபதியினிடத்தில் கொடுத்து பவுலையும் அவன் முன்பாக நிறுத்தினார்கள். தேசாதிபதி அதை வாசித்து எந்த நாட்டான் என்று கேட்டு சிலிசியா நாட்டான் என்று அறிந்தபோது உன்மேல் குற்றம் சாட்டுகிறவர்களும் வரும்போது உன் காரியத்தை திட்டமாக கேட்பேன் என்று சொல்லி ஏரோதின் அரண்மனையிலே அவனை காவல் பண்ணும்படி ஆணையிட்டான். அப்போஸ்தலர்களுடைய நடவடிக்கைகள் அத்தியாயம் 24. 5 நாட்களுக்கு பின்பு பிரதான ஆசாரியனாகிய அனனியா மூப்பர்களோடும் தெர்துல்லு என்னும் ஒரு வழக்கறிஞரோடும் கூட போனான். அவர்கள் பவுலுக்கு எதிராக தேசாதிபதியினிடத்தில் முறையீடு செய்தார்கள். அவன் அழைக்கப்பட்டபோது தெர்துல்லு குற்றம் சாட்டத் தொடங்கி கனம் பொருந்திய பேலிக்ஸே, உம்மாலே நாங்கள் மிகுந்த சமாதான சுகத்தை அனுபவிக்கிறதையும் உம்முடைய பராமரிப்பினாலே இந்த தேசத்தினர்களுக்கு சிறந்த நன்மைகள் நடக்கிறதையும் நாங்கள் எப்பொழுதும் எங்கும் மிகுந்த நன்றி அறிதலுடனே ஒப்புக்கொள்ளுகிறோம். உம்மை நான் அதிக சொற்களினாலே வருத்தப்படுத்தாதபடிக்கு நாங்கள் சுருக்கமாக சொல்வதை நீர் பொறுமையாக கேட்க வேண்டும் என்று வேண்டுகிறேன். என்னவென்றால், இந்த மனிதன் கொள்ளை நோயாகவும் பூமியில் உள்ள அனைத்து யூதர்கள் நடுவில் கலகம் எழுப்புகிறவனாகவும் நசரேயருடைய மத குழப்பத்திற்கு தலைவனாகவும் இருக்கிறான் என்று கண்டறிந்தோம். இவன் தேவாலயத்தையும் தீட்டுப்படுத்த பார்த்தான். நாங்கள் இவனை பிடித்து எங்களுடைய வேத பிரமாணத்தின்படியே நியாயம் விசாரிக்க விரும்பியிருந்தோம். அப்பொழுது இராணுவ அதிபதி லீசியா வந்து மிகவும் துணிகரமாக இவனை எங்களுடைய கைகளிலிருந்து இழுத்து கொண்டு போய் இவன் மேல் குற்றம் சுமத்துகிறவர்கள் உம்மிடத்தில் வரும்படி கட்டளையிட்டார். இவனிடத்தில் நீர் விசாரித்தால் நாங்கள் இவன் மேல் சுமக்கிற குற்றங்கள் அனைத்தையும் அறிந்து கொள்ளலாம் என்றான். யூதர்களும் அதற்கு சம்மதித்து இவைகள் உண்மைத்தான் என்றார்கள். பவுல் பேச தேசாதிபதி அனுமதித்த போது அவன் பதிலாக, நீர் அநேக வருட காலமாக இந்த நாட்டாருக்கு நீதிபதியாக இருக்கிறீர் என்றறிந்து நான் என் காரியங்களை குறித்து அதிக தைரியத்துடன் பதில் சொல்லுகிறேன். நான் தொழுது கொள்ளும்படியாக எருசலேமுக்கு போனது முதல் இதுவரைக்கும் 12 நாட்கள் மட்டும் ஆனதென்று நீர் அறிந்து கொள்ளலாம். தேவாலயத்திலே நான் ஒருவரிடத்திலாவது தர்க்கம் செய்ததையும் நான் ஜெப ஆலயங்களிலாவது பட்டணத்திலாவது மக்களுக்குள்ளே கலகம் எழுப்பினதையும் இவர்கள் பார்த்ததில்லை. இப்பொழுது என் மேல் சுமத்துகிற குற்றங்களை இவர்கள் உம்மிடத்தில் நிரூபிக்கவும் முடியாது. உம்மிடத்தில் ஒன்றை ஏற்றுக்கொள்ளுகிறேன். அது என்னவென்றால், இவர்கள் மத பேதம் என்று சொல்லுகிற வழியின்படியே எங்களுடைய முன்னோர்களின் தேவனுக்கு ஆராதனை செய்து நியாயப்பிரமாணத்திலேயும் தீர்க்க தரிசிகள் புத்தகங்களிலேயும் எழுதி இருக்கிற எல்லாவற்றையும் நான் நம்பி நீதிமான்களும் அநீதிமான்களுமாகிய மரித்தோர் உயிர் தெளிந்திருப்பது உண்டு என்று இவர்கள் தேவனிடத்தில் நம்பிக்கை வைத்திருக்கிறது போல நானும் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். இதனால் நான் தேவனுக்கும் மனிதர்களுக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவனாக இருக்க முயற்சிக்கிறேன். பல வருடங்களுக்கு பின்பு நான் என் மக்களுக்கு நன்கொடை பணத்தை கொடுக்கவும் காணிக்கைகளை செலுத்தவும் வந்தேன். அப்பொழுது கூட்டமில்லாமலும் ஆர்ப்பாட்டமில்லாமலும் தேவாலயத்திலே சுத்திகரிப்பு செய்து கொண்டவனாக இருந்தபோது ஆசிய நாட்டாரான சில யூதர்கள் என்னை பார்த்தார்கள். அவர்களுக்கு என் பேரில் விரோதமான காரியம் ஏதாவது இருந்தால் அவர்களே இங்கே வந்து உமக்கு முன்பாக குற்றம் சுமத்த வேண்டும். நான் ஆலோசனை சங்கத்தினர்களுக்கு முன்பாக நின்றபோது அவர்கள் ஏதாவது அநியாயத்தை என்னிடத்தில் கண்டிருந்தால் இவர்களே அதை சொல்லட்டும். நான் அவர்கள் நடுவில் நின்றபோது மரித்தோர் உயிர்த்தெழுந்திருப்பதை குறித்து இன்று உங்களாலே நியாயம் தீர்க்கப்படுகிறேன் என்று நான் சொன்ன ஒரு சொல்லின் நிமித்தமே அன்றி வேறொன்றின் நிமித்தமும் குற்றம் காணப்படவில்லை என்றான். இந்த மார்க்கத்தின் விஷயங்களை தெளிவாக அறிந்திருந்த ஹேலிக்ஸ் இவைகளை கேட்டபொழுது, இராணுவ அதிபதி லீசியா வரும்போது உங்களுடைய காரியங்களை கண்டிப்பாய் விசாரிப்பேன் என்று சொல்லி பவுலை காவலில் வைக்கவும் கண்டிப்பில்லாமல் நடத்தவும் அவனுக்கு சேவை செய்கிறதற்கும் அவனை கவனித்துக் கொள்ளுகிறதற்கும் வருகிற அவனுடைய மனிதர்களில் ஒருவரையும் தடை செய்யாதிருக்கவும் 100 பேருக்கு அதிபதியானவனுக்கு ஆணையிட்டு அவர்களை காத்திருக்கும்படி செய்தான். சில நாட்களுக்கு பின்பு ஃபேலிக்ஸ் யூத பெண்ணாகிய தன் மனைவி துருசில்லாளுடனே வந்து பவுலை அழைத்து வரச் செய்து கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை குறித்து அவன் சொல்ல கேட்டான். அவன் நீதியையும் இச்சை அடக்கத்தையும் இனி வரும் நியாய தீர்ப்பை குறித்து பேசும் பொழுது ஃபேலிக்ஸ் பயமடைந்து, இப்பொழுது நீ போகலாம், எனக்கு நேரம் கிடைக்கும் போது உன்னை வரவழைப்பேன் என்றான். மேலும் அவன் பவுலை விடுதலை செய்யும்படி தனக்கு அவன் பணம் கொடுப்பான் என்று நம்பிக்கை உள்ளவனாக இருந்தான். அதனாலே அவன் அநேக முறை அவனை அழைத்து அவனுடனே பேசினான். 2 வருடங்கள் சென்ற பின்பு ஃபேலிக்ஸ் என்பவனுக்கு பதிலாக பொர்க்கியூபெஸ்து தேசாதிபதியாக வந்தான். அப்பொழுது ஃபேலிக்ஸ் யூதர்களுக்கு நன்மை செய்ய விரும்பி பவுலை காவலில் வைத்துவிட்டு போனான். அப்போஸ்தலர்களுடைய நடவடிக்கைகள் அத்தியாயம் 25. பெஸ்து என்பவன் நாட்டிற்கு அதிபதியாக வந்து 3 நாட்களான பின்பு செசேரியாவிலிருந்து எருசலேமுக்கு போனான். அப்பொழுது பிரதான ஆசாரியனும் யூதர்களில் முதன்மையானவர்களும் அவனிடத்தில் வந்து பவுலுக்கு விரோதமாக முறையீடு செய்து அவனை வழியிலே கொன்று போடும்படி சதித்திட்டம் கொண்டவர்களாக தங்கள் மேல் தயவு செய்து அவனை எருசலேமுக்கு அழைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு பெஸ்து பிரதியுத்தரமாக, பவுலை செசேரியாவிலே காவல் செய்யப்பட்டிருக்கிறதே, நானும் சீக்கிரமாக அங்கே போகிறேன், ஆகவே உங்களில் முடிந்தவர்கள் கூட வந்து அந்த மனிதனிடத்தில் குற்றம் ஏதாவது இருந்தால் அந்த குற்றத்தை அவன் மேல் சுமத்தட்டும் என்றான். அவன் அவர்களிடத்திலே ஏறக்குறைய 10 நாட்கள் தங்கியிருந்து பின்பு செசேரியாவுக்கு போய் மறுநாளிலே நீதிமன்றத்தில் உட்கார்ந்து பவுலை அழைத்து வரும்படி ஆணையிட்டான். அவன் வந்தபோது எருசலேமிலிருந்து வந்த யூதர்கள் அவனை சுற்றி நின்று தங்களால் நிரூபிக்க கூடாத பல கடுமையான குற்றங்களை அவன் மேல் சுமத்தினார்கள். அதற்கு அவன் பதிலாக, நான் யூதர்களுடைய வேத பிரமாணத்திற்கும் தேவ ஆலயத்திற்கும் ராயருக்கும் விரோதமாக ஒரு குற்றமும் செய்யவில்லை என்று சொன்னான். அப்பொழுது பெஸ்து யூதர்களுக்கு உதவி செய்ய விரும்பி பவுலை பார்த்து, நீ எருசலேமுக்கு போய் அந்த இடத்திலே இந்த காரியங்களை குறித்து எனக்கு முன்பாக நீதி விசாரிக்கப்பட உனக்கு சம்மதமா என்றான். அதற்கு பவுல், நான் ராயருடைய நீதிமன்றத்திற்கு முன்பாக நிற்கிறேன், அதற்கு முன்பாக நான் நீதி விசாரிக்கப்பட வேண்டியவன், யூதர்களுக்கு நான் அநியாயம் ஒன்றும் செய்யவில்லை, அதை நீரும் நன்றாக அறிந்திருக்கிறீர். நான் அநியாயம் செய்து மரணத்திற்கு ஏதுவாக ஏதாவது செய்ததுண்டானால் நான் சாகாதபடிக்கு முறையிட மாட்டேன். இவர்கள் என் மேல் சுமத்துகிற குற்றங்கள் முற்றிலும் பொய்யானதும் அல்லாமல் அவர்களுக்கு தயவு செய்யும்படிக்கு ஒருவரும் என்னை அவர்களுக்கு ஒப்படைக்க கூடாது என்று ராயருக்கு மேல் முறையீடு செய்கிறேன் என்றான். அப்பொழுது பெஸ்து தன் ஆலோசனைக்காரர்களுடனே ஆலோசித்து, நீ ராயருக்கு மேல் முறையீடு செய்தாயே, ராயரிடத்திற்கு போக கடவாய் என்று பதில் சொன்னான். சில நாட்கள் சென்ற பின்பு அகரிப்பா ராஜாவும் பெர்னீக்கேயாளும் பெஸ்துவை பார்க்கும்படி செசேரியாவுக்கு வந்தார்கள். அவர்கள் அங்கே அநேக நாட்கள் தங்கி இருக்கும் போது பெஸ்து பவுலின் சங்கதியை ராஜாவிற்கு தெரிவித்து, பேலிஸ் காவலிலே வைத்து போன ஒரு மனிதன் இருக்கிறான், நான் எருசலேமில் இருந்த போது பிரதான ஆசாரியர்களும் யூதர்களுடைய மூப்பர்களும் அவனை குறித்து என்னிடத்தில் முறையீடு செய்து அவனுக்கு எதிராக தீர்ப்பு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அவர்களுக்கு நான் பிரதியுத்தரமாக, குற்றம் சுமத்தப்பட்ட மனிதன் குற்றம் சுமத்தினவர்களுக்கு நேராக நின்று சுமத்தின குற்றத்திற்கு தனக்காக எதிர்வாதம் சொல்ல அவனுக்கு வாய்ப்பு கிடைப்பதற்கு முன்னே குற்றம் சுமத்தினவர்கள் சாதகமாக அவனை மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கிறது ரோமருக்கு வழக்கமல்ல என்றேன். ஆகவே அவர்கள் இங்கே கூடி வந்தபோது நான் சிறிதும் தாமதம் செய்யாமல் மறுநாள் நீதிமன்றத்தில் உட்கார்ந்து அந்த மனிதனை கொண்டு வரும்படி ஆணையிட்டேன். அப்பொழுது குற்றம் சுமத்தினவர்கள் வந்து நின்று, நான் எண்ணிருந்த குற்றங்களில் ஒன்றையும் அவன் மேல் சுமத்தாமல் தங்களுடைய மதத்தை குறித்தும் மரித்து போன இயேசு என்னும் ஒருவன் உயிரோடு இருக்கிறான் என்றும் பவுல் சாதித்ததை குறித்தும் சிலர் விவாதத்திற்குரிய காரியங்களை அவனுக்கு விரோதமாகச் சொன்னார்கள். இப்படிப்பட்ட விவாதத்திற்குரிய காரியங்களை குறித்து எனக்கு சந்தேகமிருந்தபடியினால், நீ எருசலேமுக்கு போய் அங்கே இவைகளை குறித்து நீதி விசாரிக்கப்பட உனக்கு சம்மதமா என்று கேட்டேன். அதற்கு பவுல், நான் ராயருக்கு முன்பாக நீதி விசாரிக்கும்படி நிறுத்தப்பட வேண்டும் என்று முறையிட்டபோது நான் அவனை ராயனிடத்துக்கு அனுப்பும் வரை காவல் செய்யும்படி ஆணையிட்டேன் என்றான். அப்பொழுது அகரிப்பா பெஸ்துவை பார்த்து, அந்த மனிதன் சொல்லுகிறதை நானும் கேட்க விருப்பமாக இருக்கிறேன் என்றான். அதற்கு அவன், நாளைக்கு நீர் கேட்கலாம் என்றான். மறுநாளிலே அகரிப்பாவும் பெர்னிக்கேயாளும் மிகுந்த ஆடம்பரத்துடனே வந்து படைத்தலைவர்களோடும் பட்டணத்து தலைவர்களோடும் நீதிமன்றத்தில் நுழைந்தார்கள். உடனே பெஸ்துவினுடைய ஆணையின்படி பவுல் அழைத்து வரப்பட்டான். அப்பொழுது பெஸ்து, அகரிப்பா ராஜாவே, எங்களோடு கூட இந்த இடத்தில் வந்திருக்கிறவர்களே, நீங்கள் காண்கிற இந்த மனிதனை குறித்து யூத மக்கள் எல்லோரும் எருசலேமிலும் இந்த இடத்திலும் என்னை வருந்து கேட்டுக்கொண்டு, இவன் இனி உயிரோடு இருக்கிறது சரியில்லை என்று சொல்லி சத்தமிட்டார்கள். இவன் மரணத்திற்கு ஏதுவானதொன்றையும் செய்யவில்லை என்று நான் அறிந்து கொண்டதினாலும், இவன் தானே ராயனுக்கு மேல் முறையீடு செய்ததினாலும் அவரிடத்தில் இவனை அனுப்பும்படி தீர்மானித்தேன். இவனை குறித்து ஆண்டவனுக்கு எழுதுகிறதற்கு உறுதி செய்யப்பட்ட காரியம் ஒன்றும் எனக்கு புரியவில்லை. காவல் பண்ணப்பட்ட ஒருவன் செய்த குற்றங்களை எடுத்து காட்டாமல் அனுப்புகிறது புத்தியீனமான காரியம் என்று எனக்கு தோன்றுகிறபடியினாலே இவனை விசாரித்து கேட்ட பின்பு எழுத வேண்டிய செய்தி ஏதாவது எனக்கு புரியும் என்று இவனை உங்களுக்கு முன்பாகவும் விசேஷமாக அகரிப்பா ராஜாவே உமக்கு முன்பாகவும் கொண்டு வந்தேன் என்றான். அப்போஸ்தலர்களுடைய நடவடிக்கைகள் அத்தியாயம் 26. அகரிப்பா பவுலை பார்த்து, நீ உனக்காக பேச உன்னை அனுமதிக்கிறேன் என்றான். அப்பொழுது பவுல் கையை நீட்டி தனக்காக பதில் சொல்ல தொடங்கினான். அகிரிப்பா ராஜாவே, யூதர்கள் என்மேல் சுமத்துகிற எல்லா காரியங்களை குறித்தும் நான் இன்றைக்கு உமக்கு முன்பாக பதில் சொல்ல போகிறபடியினாலே என்னை பாக்கியவான் என்றெண்ணுகிறேன். விசேஷமாக நீர் யூதர்களுடைய எல்லா முறைமைகளையும் விவாதங்களையும் அறிந்தவரானதால் அப்படி எண்ணுகிறேன். ஆகவே நான் சொல்வதை பொறுமையோடு கேட்கும்படி உமை வேண்டிக் கொள்ளுகிறேன். நான் என் சிறு வயது முதற்கொண்டு எருசலேமிலே என் மக்களுக்குள்ளே இருந்தபடியால் ஆரம்ப முதல் நான் நடந்த நடக்கையை யூதர் எல்லோரும் அறிந்திருக்கிறார்கள். நம்முடைய மார்க்கத்தில் உள்ள மத வேறுபாடுகளில் மிகவும் கண்டிப்பான நேரத்திற்கு ஏற்றபடி பரிசேயனாக நடந்தேன் என்றும் சாட்சி சொல்ல அவர்களுக்கு விருப்பம் இருந்தால் சொல்லலாம். தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்கு தத்தம் நிறைவேறும் என்கிற நம்பிக்கைக்காகவே நான் இப்பொழுது நியாயம் விசாரிக்கப்படுகிறவனாக நிற்கிறேன். இரவும் பகலும் இடைவிடாமல் ஆராதனை செய்து வருகிற நம்முடைய 12 கோத்திரத்தார்களும் அந்த வாக்கு தத்தம் நிறைவேறும் என்று நம்பியிருக்கிறார்கள். அகரிப்பா ராஜாவே, அந்த நம்பிக்கை நிமித்தமே யூதர்கள் என்மேல் குற்றம் சுமத்துகிறார்கள். தேவன் மரித்தவர்களை எழுப்புகிறது நம்பப்படாத காரியம் என்று நீங்கள் நினைக்கிறது என்ன? முன்னே நானும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திற்கு எதிராக அநேக காரியங்களை செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்தேன். அப்படியே நான் எருசலேமிலும் செய்தேன். நான் பிரதான ஆசாரியர்களிடத்தில் அனுமதி பெற்று பரிசுத்த வான்களின் அநேகரை சிறைச்சாலைகளை அடைத்தேன். அவர்கள் கொலை செய்யப்படும் போது நானும் சம்மதித்திருந்தேன். எல்லா ஜெப ஆலயங்களிலும் நான் அவர்களை பல முறை தண்டித்து அவதூறு சொல்ல கட்டாயப்படுத்தினேன். அவர்கள் பேரில் கோபவெறி கொண்டவனாக அந்நிய பட்டணங்கள் வரைக்கும் அவர்களை துன்பப்படுத்தினேன். இப்படி செய்து வரும்போது நான் பிரதான ஆசாரிகளிடத்தில் அதிகாரமும் அனுமதியும் பெற்று தமஸ்கிற்கு போகும்போது மத்தியான நேரத்தில், ராஜாவே, நான் வழியிலே சூரியனுடைய பிரகாசத்திலும் அதிகமான ஒளி வானத்திலிருந்து என்னையும் என்னுடனே கூட பயணம் செய்தவர்களையும் சுற்றி பிரகாசிக்க கண்டேன். நாங்கள் எல்லோரும் தரையிலே விழுந்தபோது
சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம் என்று எபிரேய மொழியிலே என்னுடனே பேசுகிற ஒரு சத்தத்தை கேட்டேன். அப்பொழுது நான், ஆண்டவரே, நீர் யார் என்றேன். அதற்கு அவர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இப்பொழுது நீ எழுந்து கால் ஊன்றி நில். நீ பார்த்தவைகளையும் நான் உனக்கு தரிசனமாகி காண்பிக்கப் போகிறவைகளையும் குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துகிறதற்காக உனக்கு காட்சி அளித்தேன். உன் சொந்த மக்களிடத்திலிருந்தும் அந்நிய மக்களிடத்திலிருந்தும் உன்னை விடுதலையாக்கி அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய உரிமை பங்கையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறப்பதற்காக இப்பொழுது உன்னை அவர்களிடத்தில் அனுப்புகிறேன் என்றார். ஆகவே அகரிப்பா ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாக இருக்கவில்லை. முன்பு தமஸ்குவிலும் எருசலேமிலும் யூதயா நாடெங்கும் உள்ளவர்களிடத்திலும் பின்பு யூதர் அல்லாதோர்களிடத்திலும் நான் போய் அவர்கள் தேவனிடத்திற்கு மனம் திரும்பி குணப்படவும் மனம் திரும்புவதற்கு ஏற்ற செயல்களை செய்யவும் வேண்டுமென்று அறிவித்தேன். இது நிமித்தமே யூதர்கள் தேவாலயத்திலே என்னை பிடித்து கொலை செய்ய முயற்சி செய்தார்கள். ஆனாலும் தேவ உதவியை பெற்று நான் இந்த நாள் வரை சிறியோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் சாட்சி சொல்லி வருகிறேன். தீர்க்க தரிசிகளும் மோசேயும் முன்னேமே சொல்லி இருந்தபடியே கிறிஸ்து பாடுபட வேண்டியதென்றும் மரித்தோர் உயிர்த்தெழுதலில் அவர் முதல்வராகி சொந்த மக்களுக்கும் அந்நிய மக்களுக்கும் ஒளியை வெளிப்படுத்துகிறவர் என்றும் சொல்லுகிறேனே அன்றி வேறு ஒன்றையும் நான் சொல்லுகிறது இல்லை என்றான். இவ்விதமாக அவன் தனக்காக பதில் சொல்லும் போது பெஸ்து மிகவும் சத்தமாக, பவுலே, நீ உளறுகிறாய், அதிக கல்வி உனக்கு பைத்தியம் உண்டாக்குகிறது என்றான். அதற்கு அவன், கனம் பொருந்திய பெஸ்துவே, நான் பைத்தியக்காரன் அல்ல, சத்தியமும் சுய புத்தியோடு வார்த்தைகளை பேசுகிறேன். இந்த செய்திகளை ராஜா அறிந்திருக்கிறார். ஆகவே தைரியமாக அவருக்கு முன்பாக பேசுகிறேன். இவைகளில் ஒன்றும் அவருக்கு மறைவானதல்லவென்று நினைக்கிறேன். இது ஒரு பக்கம் நடந்த காரியமல்ல. அகரிப்பா ராஜாவே, தீர்க்க தரிசிகளை நம்புகிறீரா? நம்புகிறீர் என்று அறிவேன் என்றான். அப்பொழுது அகரிப்பா பவுலை பார்த்து, நான் கிறிஸ்தவனாகிறதற்கு கொஞ்சம் குறைய நீ என்னை சம்மதிக்கச் செய்கிறாய் என்றான். அதற்கு பவுல், நீர் மாத்திரமல்ல, இன்று என் வசனத்தை கேட்கிற அனைவரும் கொஞ்சம் குறைய மட்டுமல்ல, இந்த கட்டுகள் தவிர முழுவதும் என்னை போல் ஆகும்படி தேவனை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். இவைகளை அவன் சொன்னபோது ராஜாவும் தேசாதிபதியும் பெர்னிக்கேயாளும் அவர்களோடு உட்கார்ந்திருந்தவர்களும் எழுந்து தனியே போய், இந்த மனிதன் மரணத்திற்காவது கட்டுகளுக்காவது தகுதியானது எதையும் செய்யவில்லை என்று தங்களுக்குள்ளே பேசிக் கொண்டார்கள். அகரிப்பா பெஸ்துவை பார்த்து, இந்த மனிதன் ராயனுக்கு மேல் முறையீடு செய்யாதிருந்தான் ஆனால் இவனை விடுதலை செய்ய முடியும் என்றான். அப்போஸ்தலர்களுடைய நடவடிக்கைகள் அத்தியாயம் 27. நாங்கள் இத்தாலியா தேசத்திற்கு கப்பல் ஏறி போகும்படி தீர்மானிக்கப்பட்ட போது பவுலையும் காவலில் வைக்கப்பட்டிருந்த வேறு சிலரையும் அகஸ்து படையைச் சேர்ந்த யூலியு என்னும் பெயர் கொண்ட 100 பேருக்கு தலைவனிடத்தில் ஒப்புவித்தார்கள். அதிரமித்தியம் ஊர் கப்பலில் நாங்கள் ஏறி ஆசியா நாட்டு வழியை பிடித்து போக வேண்டுமென்று நினைத்து புறப்பட்டோம். மக்கேதோனியா தேசத்து தெசலோனிக்கே பட்டணத்தானாகிய அரிஸ்தருக்கு எங்களுடனே கூட இருந்தான். மறுநாள் சீதோன் துறைமுகம் வந்து சேர்ந்தோம். யூலியு பவுலை அன்பாக நடப்பித்து அவன் தன் நண்பர்களிடத்திலே போய் உபசரிக்கப்படும்படிக்கு உத்தரவு கொடுத்தான். அந்த இடத்தை விட்டு நாங்கள் புறப்பட்டு எதிர்காற்றாயிருந்தபடியால் சீபுரு தீவின் ஓரமாக பயணம் செய்தோம். பின்பு சிலிசியா பம்பிலியா நாடுகளின் கடல் வழியாக பயணித்து லீசியா நாட்டு மீரா பட்டணத்தில் சேர்ந்தோம். இத்தாலியாவிற்கு போகிற அலெக்சாந்திரியா பட்டணத்து கப்பலை 100 பேருக்கு தலைவன் அங்கே பார்த்து எங்களை அதில் ஏற்றினான். காற்று எங்களை தடுத்தபடியினாலே நாங்கள் அநேக நாட்கள் மெதுவாய் சென்று வருத்தத்தோட கினிது பட்டணத்திற்கு எதிரே வந்து சல்மோனே ஊருக்கு எதிராய் கிரேத்தா தீவின் ஓரமாக பயணம் செய்தோம். அதை வருத்தத்தோட கடந்து நல்ல துறைமுகம் எனப்பட்ட ஒரு இடத்திற்கு வந்தோம். லசேயா பட்டணம் அதற்கு அருகில் இருந்தது. வெகு காலம் சென்று உபவாச நாளும் முடிந்து போனபடியினாலே இனி கப்பல் பயணம் செய்கிறது ஆபத்தாக இருக்கும் என்று பவுல் அவர்களை நோக்கி, மனிதர்களே, இந்த பயணத்தினாலே பொருட்களுக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல, நம்முடைய உயிருக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தான். 100 பேருக்கு தலைவன் பவுலினால் சொல்லப்பட்டவைகளை விட மாலுமியையும் கப்பல் சொந்தக்காரர்களையும் அதிகமாக நம்பினான். அந்த துறைமுகம் மழைக்காலத்திலே தங்குவதற்கு வசதியாக இல்லாததினால் அந்த இடத்தை விட்டு தென்மேற்கையும் வடமேற்கையும் நோக்கியிருக்கும் கிரேத்தா தீவிலுள்ள துறைமுகமாகிய பேனிக்ஸ் என்னும் இடத்தில் சேரக்கூடுமானால் சேர்ந்து மழைக்காலத்தில் தங்கும்படி அநேகம் பேர் ஆலோசனை சொன்னார்கள். தென்றல் மெதுவாக வீசினபடியால் தாங்கள் வேண்டிக் கொண்டது கைகூடி வந்ததென்று எண்ணி அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு கிரேத்தா தீவிற்கு அருகில் சென்றார்கள். கொஞ்ச நேரத்திற்குள்ளே யூரோகிலிதோன் என்னும் கடும் காற்று அதில் மோதிற்று. கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டு காற்றுக்கு எதிர்த்து போகக்கூடாதபடியினால் காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டோம். அப்படி கிளவுதா எனப்பட்ட ஒரு சின்ன தீவின் அருகில் போகும்போது வெகு நேரம் போராடி படகை கைப்பற்றினோம். அதை அவர்கள் தூக்கி எடுத்த பின்பு கயிற்றினால் கப்பலை சுற்றி கட்டி புதை மணலிலே விழுவோம் என்று பயந்து பாய்களை இறக்கி இவ்விதமாக கொண்டு போகப்பட்டார்கள். மேலும் பெருங்காற்று மழையில் நாங்கள் மிகவும் அவதிப்பட்டபடியினால் மறுநாளில் சில பொருட்களை கடலில் எறிந்தார்கள். 3 நாளிலே கப்பலின் கருவிகளை எங்களுடைய கைகளினாலே எடுத்து கடலில் வீசினோம். அநேக நாளாக சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்து கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் இல்லாமல் போனது. அநேக நாட்கள் அவர்கள் சாப்பிடாமல் இருந்தபோது பவுல் அவர்கள் நடுவிலே நின்று, மனிதர்களே, இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு கிரேத்தா தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதாயிருந்தது. ஆனாலும் மனதில் உறுதி உள்ளவர்களாக இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கப்பர் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் உயிர் சேதம் வராது. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் வணங்குகிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த இரவிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட பயணம் பண்ணுகிற அனைவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். ஆகவே மனிதர்களே, மனதில் உறுதி உள்ளவர்களாக இருங்கள். எனக்கு சொல்லப்பட்டபடியே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருக்கிறேன். ஆனாலும் நாம் ஒரு தீவிலே விழ வேண்டியதாயிருக்கும் என்றான். 14 ராத்திரியான போது நாங்கள் ஆதிரியா கடலிலே அலைக்கழிக்கப்பட்டு போகும்போது நடுராத்திரியிலே கப்பல் ஆட்களுக்கு ஒரு கரை நெருங்கி வருகிறதாக தோன்றியது. உடனே அவர்கள் நங்கூரம் விட்டு பார்த்தபோது 20 ஆழம் என்று கண்டார்கள். சிறிது தூரம் போன பொழுது மறுபடியும் நங்கூரம் விட்டு பார்த்தபோது 15 ஆழம் என்று கண்டார்கள். பாறை இடங்களில் விழுவோம் என்று பயந்து பின்பகுதியிலிருந்து 4 நங்கூரங்களை போட்டு எப்போது பொழுது விடியுமோ என்றிருந்தார்கள். அப்பொழுது கப்பல் ஆட்கள் கப்பலை விட்டு ஓடிப்போக வகை தேடி முன்பகுதியிலிருந்து நங்கூரங்களை போட போகிறது போல படகை கடலில் இறக்கும் போது பவுல் 100 பேருக்கு தலைவனையும் போர் வீரர்களையும் நோக்கி, இவர்கள் கப்பலில் இல்லாவிட்டால் நீங்கள் தப்பி பிழைக்க மாட்டீர்கள் என்றான். அப்பொழுது போர் வீரர்கள் படகின் கயிறுகளை அறுத்து அதை கீழே விழவிட்டார்கள். பொழுது விடியும் போது எல்லோரும் சாப்பிடும்படி பவுல் அவர்களுக்கு தைரியம் சொல்லி, நீங்கள் இன்று 14 ஒன்றும் சாப்பிடாமல் பட்டினியாக இருக்கிறீர்கள், ஆகவே சாப்பிடும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உதவியாக இருக்கும். உங்களுடைய தலையிலிருந்து ஒரு முடியும் விழாது என்றான். இப்படி சொல்லி அப்பத்தை எடுத்து தேவனை ஸ்தோத்தரித்து அதை பிட்டு சாப்பிடத் தொடங்கினான். அப்பொழுது எல்லோரும் தைரியப்பட்டு சாப்பிட்டார்கள். கப்பலில் 276 பேர் இருந்தோம். திருப்தியாக சாப்பிட்ட பின்பு அவர்கள் கோதுமையை கடலில் போட்டு கப்பலின் பாரத்தை குறைத்தார்கள். பொழுது விடுந்த பின்பு எந்த இடம் என்று அறியாதிருந்தார்கள். அப்பொழுது சமமான கரையுள்ள ஒரு துறைமுகத்தை அவர்கள் பார்த்து, கூடுமானால் அதற்குள் கப்பலை ஓட்ட யோசனையாக இருந்து நங்கூரங்களை அறுத்து கடலிலே விட்டுவிட்டு சுக்கான்களுடைய கட்டுகளை தளரவிட்டு பெரும் பாயை காற்று முகமாக விரித்து கரைக்கு நேராகப் போய் இருபுறமும் கடல் மோதிய ஒரு இடத்திலே கப்பலை நிறுத்தினார்கள். முன்பகுதி ஊன்றி அசையாமல் இருந்தது, பின்பாகங்கள் அலைகளுடைய பலத்தினால் உடைந்து போனது. அப்பொழுது காவல் பண்ணப்பட்டவர்களில் ஒருவனும் நீந்தி ஓடி போகாதபடிக்கு அவர்களை கொன்று போட வேண்டுமென்று போர் வீரர்கள் யோசனையாக இருந்தார்கள். 100 பேருக்கு தலைவன் பவுலை காப்பாற்ற மனதாயிருந்து அவர்களுடைய யோசனையை தடுத்து, நீந்த தக்கவர்கள் முந்தி கடலில் விழுந்து கரையேறவும், மற்றவர்களில் சிலர் பலகைகள் மேலும் சிலர் கப்பலின் உடைந்த துண்டுகள் மேல் உட்கார்ந்து கரையேறவும் கட்டளையிட்டான். இவ்விதமாக எல்லோரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். அப்போஸ்தலர்களுடைய நடவடிக்கைகள் அத்தியாயம் 28. நாங்கள் தப்பி கரையை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பெயர் மெலித்தா என்று அறிந்தோம். அறிமுகமில்லாத அந்த தீவின் மக்கள் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சமல்ல. அந்த நேரத்திலே பிடித்திருந்த மழைக்காகவும் குளிருக்காகவும் அவர்கள் நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்து கொண்டார்கள். பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடும் போது ஒரு விரியன் பாம்பு வெப்பம் தாங்காமல் வெளியே வந்து அவனுடைய கையை கவி கொண்டது. விரியன் பாம்பு அவன் கையிலே தொங்குகிறதை அறிமுகமில்லாத அந்த தீவின் மக்கள் கண்டபோது, இந்த மனிதன் கொலை பாதகன், இதற்கு சந்தேகமில்லை, இவன் கடலிலிருந்து தப்பி வந்தும் பழியானது இவனை பிழைக்க விடவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அவன் அந்த விரியன் பாம்பை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். அவனுக்கு வீக்கம் கொண்டு அல்லது அவன் உடனடியாக விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரமாக பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது தங்களுடைய எண்ணத்தை மாற்றி அவர் ஒரு தெய்வம் என்று சொல்லிக் கொண்டார்கள். தீவிற்கு முதலாளியாக புபிலியோ என்னும் பெயர் கொண்டவனுடைய நிலங்கள் அந்த இடத்திற்கு அருகில் இருந்தது. அவன் எங்களை ஏற்றுக்கொண்டு 3 நாட்கள் அன்போடு உபசரித்தான். புபிலினுடைய தகப்பன் காய்ச்சலாலும் இரத்த வேதியினாலும் வியாதிப்பட்டு கிடந்தான். பவுல் அவனிடத்திற்கு போய் ஜபம் பண்ணி அவன் மேல் கரங்களை வைத்து அவனை குணமாக்கினான். இது நடந்த பின்பு தீவிலே இருந்த மற்ற வியாதிக்காரர்களும் வந்து குணமாக்கப்பட்டார்கள். அவர்கள் எங்களுக்கு அதிக மரியாதை செய்து நாங்கள் கப்பல் ஏறி போகிற போது எங்களுக்கு தேவையானவைகளை ஏற்றினார்கள். 3 மாதங்கள் சென்ற பின்பு அந்த தீவிலே மழைக்காலத்திற்கு தங்கியிருந்த மிதுனம் என்னும் அடையாளமுடைய அலெக்சாந்திரியா பட்டணத்து கப்பலில் நாங்கள் ஏறி புறப்பட்டு சீரகூசா பட்டணத்தை சேர்ந்து அங்கே 3 நாட்கள் தங்கினோம். அந்த இடத்தை விட்டு கரையோரமாக சுற்றி பயணம் செய்து ரேகியு துறைமுகத்திற்கு வந்து சேர்ந்தோம். மறுநாளில் தென்றல் காற்றடிக்கும் போது புறப்பட்டு 2ஆம் நாள் புத்தே யோலி பட்டணத்திற்கு வந்து அங்கே சகோதரர்களை கண்டோம். அவர்கள் எங்களை 7 நாட்கள் தங்களிடத்தில் இருக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். அந்தபடி நாங்கள் இருந்து பின்பு ரோமாபுரிக்கு போனோம். அந்த இடத்தில் உள்ள சகோதரர்கள் நாங்கள் வருகிற செய்தியை கேள்விப்பட்டு சிலர் அபியுபுரம் வரைக்கும் சிலர் 3 தங்கும் விடுதி என்ற இடம் வரைக்கும் எங்களுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அவர்களை பவுல் கண்டு தேவனை ஸ்தோத்திரித்து தைரியமடைந்தார்கள். நாங்கள் ரோமாபுரியில் சேர்ந்தபோது 100 பேருக்கு தலைவன் தன் காவலில் இருந்தவர்களை போர் தலைவனிடத்திலே ஒப்பு கொடுத்தான். அப்பொழுது பவுல் தன்னை காத்திருக்கிற போர் சேகவனுடைய தனித்து குடியிருக்கும்படி உத்தரவு பெற்றுக் கொண்டான். 3 நாட்களுக்கு பின்பு பவுல் யூதர்களில் முக்கியமானவர்களை வரவழைத்தான். அவர்கள் கூடி வந்திருந்த போது அவன் அவர்களை நோக்கி, சகோதரர்களே, நம்முடைய மக்களுக்கும் நம்முடைய முன்னோர்களின் பழக்கங்களுக்கும் விரோதமானதொன்றையும் நான் செய்யாமல் இருந்தும் கட்டப்பட்டவனாக எருசலேமிலிருந்து ரோமர்கள் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டேன். அவர்கள் என்னை நியாயம் விசாரித்த போது மரணத்திற்கு உரிய குற்றம் ஒன்றும் என்னிடத்தில் காணாதபடியினால் என்னை விடுதலை ஆக்க மனதாயிருந்தார்கள். யூதர்கள் அதற்கு எதிர்பேசின போது நான் ராயனிடத்தில் முறையிட வேண்டியதாயிருந்தது. ஆனாலும் என் மக்கள் மேல் எந்த ஒரு குற்றம் சாட்ட வேண்டுமென்று நான் அப்படி செய்யவில்லை. இந்த காரியத்தின் நிமித்தமே உங்களை காணவும் உங்களோடு பேசவும் உங்களை அழைப்பித்தேன். இஸ்ரவேலுடைய நம்பிக்கைக்காகவே இந்த சங்கிலியால் கட்டப்பட்டு இருக்கிறேன் என்றான். அதற்கு அவர்கள்,
உன்னை குறித்து யூதேயாவிலிருந்து எங்களுக்கு கடிதம் ஒன்றும் வரவும் இல்லை. வந்த சகோதரர்களில் ஒருவனும் உன் பேரில் ஒரு தீங்கான காரியத்தையும் அறிவித்ததும் இல்லை, அதை பற்றி பேசினதும் இல்லை. எங்கும் இந்த மத பிரிவிற்கு விரோதமாக பேசுகிறதாக நாங்கள் அறிந்திருக்கிறபடியால் இதை குறித்து உன்னுடைய கருத்து என்னவென்று கேட்டறிய விரும்புகிறோம் என்றார்கள். அதற்காக அவர்கள் ஒரு நாளை குறித்து, அந்த நாளில் அநேகம் பேர் அவன் தங்கியிருந்த வீட்டிற்கு அவனிடத்தில் வந்தார்கள். அவன் காலை துவங்கி மாலை வரை மோசையின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் புத்தகங்களிலிருந்து இயேசுக்குரியவர்களை அவர்களுக்கு போதித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சாட்சி கொடுத்து வலியுறுத்தி பேசினான். அவன் சொன்னவைகளை சிலர் ஏற்றுக்கொண்டனர், சிலர் விசுவாசிக்காமல் இருந்தார்கள். இப்படி அவர்கள் ஒருவரோடு ஒருவர் கருத்து வேறுபட்டவர்களாக புறப்பட்டு போகும்போது பவுல் அவர்களுக்கு சொன்ன வார்த்தையாவது, நீங்கள் காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் பார்க்காதிருப்பீர்கள், இவர்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் இவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படிக்கு இந்த மக்களின் இருதயம் கொழுத்திருக்கிறது, காதுகளினால் மந்தமாக கேட்டு தங்களுடைய கண்களை மூடிக்கொண்டார்கள் என்று இந்த மக்களிடத்திற்கு போய் சொல்லு என்பதை பரிசுத்த ஆவியானவர் ஏசையா தீர்க்கதரிசியை கொண்டு நம்முடைய முற்பிதாக்களுடனே நன்றாக சொல்லி இருக்கிறார். ஆதலால் தேவனுடைய இரட்சிப்பு யூதரல்லாதவர்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது என்றும் அவர்கள் அதற்கு செவி கொடுப்பார்கள் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுது என்றான். இப்படி அவன் சொன்ன பின்பு யூதர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் விவாதம் பண்ணி கொண்டு போய்விட்டார்கள். பின்பு பவுல் தனக்காக வாடகைக்கு வாங்கியிருந்த வீட்டிலே 2 வருடங்கள் முழுதும் தங்கி தன்னிடத்தில் வந்த அனைவரையும் ஏற்றுக்கொண்டு மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய சத்தியங்களை உபதேசித்துக் கொண்டிருந்தான்.
அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 3. ஒரு நாள் ஜெபவேளையாகிய பிற்பகல் 3 மணி அளவில் பேதுருவும் யோவானும் ஆலயத்திற்கு போனார்கள். அப்பொழுது பிறவிலேயே சப்பானியாக பிறந்த ஒரு மனிதனை சுமந்து கொண்டு வந்தார்கள். ஆலயத்திற்குள் வருகிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி அனுதினமும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசல் அருகில் வைப்பார்கள். அவன் ஆலயத்திற்குள் பிரவேசிக்கிற பேதுருவையும் யோவானையும் பார்த்து பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாவது கிடைக்கும் என்று நினைத்து அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் இருப்பதை உனக்கு தருகிறேன், நசரையனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி தன் வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கணுக்களும் பலன் கொண்டது. அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை புகழ்ந்து கொண்டு அவர்களோடு தேவாலயத்திற்குள் போனான். அவன் நடக்கிறதையும் தேவனை புகழ்கிறதையும் மக்கள் எல்லோரும் கண்டு ஆலயத்தின் அலங்கார வாசல் அருகில் பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன்தான் என்று அறிந்து அவனுக்கு நடந்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். சுகமாக்கப்பட்ட சப்பானி பேதுரு மற்றும் யோவானோடு இருக்கும் போது மக்கள் எல்லோரும் திகைத்து சாலமோன் மண்டபம் என்னும் மண்டபத்திலே அவர்களிடத்திற்கு ஓடி வந்தார்கள். பேதுரு மக்களை பார்த்து, இஸ்ரவேலர்களே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்கள் எங்களுடைய சுய சக்தியினாலாவது சுய பக்தியினாலாவது இவனை நடக்க செய்தோம் என்று நீங்கள் எங்களை உற்று பார்க்கிறது என்ன? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை மகிமைப்படுத்தினார். அவரை நீங்கள் ஒப்புக் கொடுத்தீர்கள். பிலாத்து அவரை விடுதலை செய்ய தீர்மானித்த போது அவனுக்கு முன்பாக அவரை மறுதலித்தீர்கள். பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரை நீங்கள் மறுதலித்து கொலைபாதகனை உங்களுக்காக விடுதலை செய்ய வேண்டும் என்று கேட்டு ஜீவாதிபதியாகிய இயேசுவை கொலை செய்தீர்கள். தேவன் அவரை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினார். அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். அவருடைய நாமத்தில் வைத்திருக்கும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே உங்களுக்கு அறிமுகமான இவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டாகிய நம்பிக்கை உங்கள் எல்லோருக்கும் முன்பாக
இவனுடைய முழு சரீரத்திற்கும் இந்த சுகத்தை கொடுத்தது. சகோதரர்களே, நீங்களும் உங்களுடைய அதிகாரிகளும் அறியாமையினாலே இதை செய்தீர்கள் என்று எனக்கு தெரியும். கிறிஸ்து பாடுபட வேண்டும் என்று தேவன் தம்முடைய தீர்க்க தரிசிகள் எல்லோருடைய வார்த்தையினாலும் முன்னமே சொன்னவைகளை இவ்விதமாக நிறைவேற்றினார். ஆகவே கர்த்தருடைய சந்நிதானத்திலிருந்து இளைப்பாறுதலின் நாட்கள் வரும்படிக்கும் முன்பே குறிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடம் அனுப்பவும், உங்களுடைய குற்றங்கள் மன்னிக்கப்படவும், நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். உலகம் உண்டானது முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்க தரிசிகள் எல்லோருடைய வார்த்தையினாலும் முன்னமே சொன்ன எல்லாம் நிறைவேறி முடியும் நாட்கள் வரும் வரை அவர் பரலோகத்தில் இருக்க வேண்டும். மோசே முற்பிதாக்களை பார்த்து, உங்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னைப் போல ஒரு தீர்க்க தரிசியை உங்களுக்காக உங்களுடைய சகோதரர்களிலிருந்து எழும்ப பண்ணுவார். அவர் உங்களுக்கு சொல்லும் எல்லாவற்றிலும் அவருக்கு செவிகொடுங்கள். அந்த தீர்க்க தரிசியின் சொல்லை கேளாதவன் எவனோ அவன் மக்கள் மத்தியில் இல்லாதபடிக்கு அழிக்கப்படுவான் என்றான். சாமுவேல் முதற்கொண்டு எத்தனை பேர் தீர்க்க தரிசனம் சொன்னார்களோ அத்தனை பேரும் இந்த நாட்களை முன்னமே அறிவித்தார்கள். நீங்கள் அந்த தீர்க்க தரிசிகளுக்கு பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். உன் சந்ததியினாலே பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லி நம்முடைய முன்னோர்களோடு செய்த உடன்படிக்கைக்கும் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். அவர் உங்கள் எல்லோரையும் உங்களுடைய பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார் என்றார்.
அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் அத்தியாயம் 4. பேதுருவும் யோவானும் மக்களுடனே பேசிக் கொண்டிருக்கும் போது ஆசாரியர்களும் தேவாலயத்து படைத்தலைவனும் சதுசேயர்களும் அவர்களிடத்தில் வந்து அவர்கள் மக்களுக்கு போதிக்கிறதினாலும் இயேசுவை முன்வைத்து மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலை பிரசங்கிக்கிறதினாலும் கோபமடைந்து அவர்களை பிடித்து மாலை நேரமாக இருந்தபடியால் மறுநாள் வரை காவலில் வைத்தார்கள். வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்களுடைய தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது. மறுநாளிலே மக்களுடைய அதிகாரிகளும் மூப்பர்களும் வேத பண்டிதர்களும் பிரதான ஆசாரியனாகிய அன்னாவும் காய்ஃபாவும் யோவானும் அலெக்சாந்தரும் பிரதான ஆசாரியனுடைய குடும்பத்தார் அனைவரும் எருசலேமிலே கூடி வந்து அவர்களை நடுவே நிறுத்தி, நீங்கள் எந்த வல்லமையினாலே எந்த நாமத்தினாலே இதை செய்தீர்கள் என்று கேட்டார்கள். அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியானவராலே நிறைந்து அவர்களை நோக்கி, மக்களின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே, வியாதியாக இருந்த இந்த மனிதனுக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை குறித்து எதினாலே இவன் சுகமானான் என்று நீங்கள் இன்று எங்களிடம் விசாரித்து கேட்டால், உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பப்பட்டவருமாக இருக்கிற நசரையனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சுகமாக்கப்பட்டவனாக நிற்கிறான் என்று உங்கள் எல்லோருக்கும் இஸ்ரவேல் மக்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்க கடவது. வீடு கட்டுகிறவளாகிய உங்களால் அற்பமாக நினைக்கப்பட்ட அவரே அஸ்திபாரத்திற்கு முதற்கல்லானவர். அவரை தவிர வேறொருவராலும் இரட்சிப்பு இல்லை. நாம் இரட்சிக்கப்படும் படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனிதர்களுக்குள்ளே அவருடைய நாமம் தவிர வேறொரு நாமம் கொடுக்கப்படவும் இல்லை என்றான். பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பு அறியாதவர்கள் என்றும் பேதைகள் என்றும் அறிந்து ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள் என்றும் தெரிந்து கொண்டார்கள். சுகமாக்கப்பட்ட மனிதன் அவர்கள் அருகே நிற்கிறதை கண்டபடியால் எதிர்த்து பேச அவர்களுக்கு முடியாமற் போனது. அப்பொழுது அவர்களை ஆலோசனை சங்கத்தை விட்டு வெளியே போகும்படி கட்டளையிட்டு தங்களுக்குள்ளே யோசனை பண்ணிக்கொண்டு, இந்த மனிதர்களை நாம் என்ன செய்யலாம், எருசலேமில் வசிக்கின்ற எல்லோருக்கும் தெரிந்திருக்கிறபடி வெளிப்படையான அற்புதம் இவர்களால் செய்யப்பட்டதே, அதை நாம் இல்லை என்று சொல்லக்கூடாது. ஆனாலும் இது அதிகமாக மக்களுக்குள்ளே பரவாதபடிக்கு இது முதல் ஒருவரோடும் இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று அவர்கள் உறுதியாக எச்சரிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர்களை அழைத்து, இயேசுவின் நாமத்தை குறித்து எதையும் பேசவும் போதிக்கவும் கூடாதென்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். பேதுருவும் யோவானும் அவர்களை நோக்கி,
தேவனுக்கு செவிகொடுக்கிறதைவிட உங்களுக்கு செவிகொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாக இருக்குமோ என்று நீங்களே யோசித்து பாருங்கள். நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாதே என்றார்கள். நடந்த சம்பவங்களை குறித்து எல்லோரும் தேவனை மகிமைப்படுத்தினபடியால் மக்களுக்கு பயந்து அவர்களை தண்டிக்க வழியொன்றும் இல்லாமல் அவர்களை பயமுறுத்தி விட்டுவிட்டார்கள். அற்புதமாக சுகமாக்கப்பட்ட மனிதன் 40 வயதிற்கு மேற்பட்டவனாக இருந்தான். அவர்கள் விடுதலையாக்கப்பட்ட பின்பு தங்களை சேர்ந்தவர்களிடத்தில் வந்து பிரதான ஆசாரியர்களும் மூப்பர்களும் தங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் அறிவித்தார்கள். அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே, நீர் வானத்தையும் பூமியையும் கடலையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவனாக இருக்கிறீர். யூதர் அல்லாதோர் கோபமடைந்து மக்கள் வீணான காரியங்களை சிந்திப்பது ஏன் என்றும், கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஒன்று கூடினார்கள் என்றும், தேவரீர் உம்முடைய அடியானாகிய தாவீதின் வாக்கினால் உரைத்தீரே, அந்தபடி உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனையும் முன்குறித்தவைகள் யாவையும் செய்யும்படி ஏரோதும் பொந்தியு பிலாத்தும் யூதர் அல்லாதரோடும் இஸ்ரவேல் மக்களோடும் கூட நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவிற்கே விரோதமாக மெய்யாகவே கூட்டம் கூடினார்கள். இப்பொழுதும் கர்த்தாவே, அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரில் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து நோயாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர்கள் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்லும்படி அவர்களுக்கு உதவி செய்தருளும் என்றார்கள். அவர்கள் ஜபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு தேவ வார்த்தையை தைரியமாக சொன்னார்கள். திரளான விசுவாச கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமுள்ளவர்களாக இருந்தார்கள். ஒருவனும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை. அனைத்தும் அவர்களுக்கு பொதுவாக இருந்தது. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த உறுதியாக சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லோர் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவளின் தொகையை கொண்டு வந்து அப்போஸ்தலர்களுடைய பாதத்திலே வைத்தார்கள். அவனவனுக்கு தேவைக்கு தக்கதாக பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாக இருந்தது இல்லை. சீபுரு தீவானும் லேவியனும் அப்போஸ்தலர்களாலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்னும் மறு பெயர் பெற்றவனுமாகிய யோசே என்பவன் தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் தொகையை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். அப்போஸ்தலருடைய நடபடிகள் அத்தியாயம் 5. அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பீராளும் தங்களுடைய சொத்துக்களை விற்றார்கள்.
தன் மனைவியின் சம்மதத்தோடு அவன் விற்ற பணத்திலே ஒரு பங்கை மறைத்து வைத்து
ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, சொத்தை விற்றதில் ஒரு பங்கை மறைத்து வைத்து பரிசுத்த ஆவியானிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன?
அதை விற்கும் முன்னே
அது உன்னுடையதா இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்பும் அதன் கிரயப்பணம் உன்னிடத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? நீ மனிதனிடத்தில் இல்லை, தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். அனனியா இந்த வார்த்தைகளை கேட்டவுடனே கீழே விழுந்து மரித்து போனான். இவைகளை கேள்விப்பட்ட எல்லோருக்குள்ளும் மிகுந்த பயம் உண்டானது.
வாலிபர்கள் எழுந்து அவனை துணியில் சுற்றி
வெளியே எடுத்து கொண்டு போய் அடக்கம் பண்ணினார்கள். ஏறக்குறைய 3 மணி நேரத்திற்கு பின்பு அவனுடைய மனைவி நடந்ததை அறியாமல் உள்ளே வந்தாள். பேதுரு அவளை நோக்கி, நிலத்தை இவ்வளவிற்குத்தான் விற்றீர்களா என்று எனக்கு சொல் என்றான். அவள், ஆம், இவ்வளவிற்குத்தான் என்றாள். பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டதென்ன? இதோ உன் கணவனை அடக்கம் பண்ணீர்களுடைய கால்கள் வாசற்படியிலே வந்திருக்கிறது, உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் என்றான். உடனே அவள் அவனுடைய பாதத்திலே விழுந்து மரித்து போனாள். வாலிபர்கள் உள்ளே வந்து அவள் மரித்து போனதைக் கண்டு அவளை வெளியே எடுத்து கொண்டு போய் அவளுடைய கணவன் அருகே அடக்கம் பண்ணினார்கள். சபை எல்லோருக்கும் இவைகளை கேள்விப்பட்ட மற்ற எல்லோருக்கும் மிகுந்த பயம் உண்டானது. அப்போஸ்தலருடைய கைகளினாலே
அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் மக்களுக்குள்ளே செய்யப்பட்டது. சபையார் எல்லோரும் ஒருமனப்பட்டு சாலமோனுடைய மண்டபத்தில் கூடியிருந்தார்கள். மற்றவர்களில் ஒருவரும் அவர்களோடு சேர துணியவில்லை. ஆனாலும் மக்கள் அவர்களை புகழ்ந்தார்கள். அநேக ஆண்களும் பெண்களும் விசுவாசமுள்ளவர்களாகி கர்த்தரிடத்தில் அதிகம் அதிகமாக சேர்க்கப்பட்டார்கள். சுகவீனமானவர்களை படுக்கையின் மேலும் கட்டில்களின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகும் போது அவனுடைய நிழலாவது அவர்களில் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். சுற்று பட்டணங்களிலிருந்து திரளான மக்கள் சுகவீனமானவர்களையும் அசுத்த ஆவிகளால் துன்புறுத்தப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லோரும் குணமாக்கப்பட்டார்கள். அப்பொழுது பிரதான ஆசாரியனும் அவனுடனே இருந்த சதுசேய சமயத்தினர் அனைவரும் எழும்பி பொறாமையினால் நிறைந்து அப்போஸ்தலர்களை பிடித்து பொதுவான சிறைச்சாலையிலே வைத்தார்கள். கர்த்தருடைய தூதன் இரவிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து, நீங்கள் போய் தேவாலயத்தில் நின்று இந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் எல்லாவற்றையும் மக்களுக்கு சொல்லுங்கள் என்றான். அவர்கள் அதை கேட்டு அதிகாலமே தேவாலயத்தில் பிரவேசித்து போதகம் பண்ணினார்கள். பிரதான ஆசாரியனும் அவனுடனே இருந்தவர்களும் வந்து ஆலோசனை சங்கத்தினரையும் இஸ்ரவேல் கோத்திரத்தின் மூப்பர்கள் எல்லோரையும் வரவழைத்து அப்போஸ்தலர்களை அழைத்து வரும்படி சிறைச்சாலைக்கு அதிகாரிகளை அனுப்பினார்கள். அதிகாரிகள் போய் சிறைச்சாலையிலே அவர்களை காணாமல் திரும்பி வந்து சிறைச்சாலையில் மிகுந்த பத்திரமாக பூட்டப்பட்டு இருக்கவும் காவல்காரர்கள் வெளியே கதவுகளுக்கு முன் நிற்கவும் கண்டோம், திறந்த பொழுதோ உள்ளே ஒருவரையும் காணோம் என்று அறிவித்தார்கள். இந்த செய்தியை ஆசாரியனும் தேவாலயத்தை காக்கிற படைத்தலைவனும் பிரதான ஆசாரியர்களும் கேட்ட பொழுது இது என்னமாய் முடியுமோ என்று அவர்களை குறித்து கலக்கமடைந்தார்கள். அப்பொழுது ஒருவன் வந்து, இதோ நீங்கள் காவலில் வைத்த மனிதர்கள் தேவாலயத்திலே நின்று மக்களுக்கு போதகம் பண்ணுகிறார்கள் என்று அவர்களுக்கு அறிவித்தான். உடனே படைத்தலைவன் அதிகாரிகளோடு கூட போய் மக்கள் கல்லெறிவார்கள் என்று பயந்ததினால் பலவந்தம் பண்ணாமல் அவர்களை அழைத்து கொண்டு வந்தான். அப்படி அழைத்து கொண்டு வந்து ஆலோசனை சங்கத்திற்கு முன்பாக நிறுத்தினார்கள். அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவர்களை நோக்கி, நீங்கள் இயேசுவின் நாமத்தை குறித்து போதகம் பண்ணக்கூடாது என்று நாங்கள் உங்களுக்கு உறுதியாக கட்டளிடவில்லையா? அப்படி இருந்தும் இதோ எருசலேமை உங்களுடைய போதகத்தினாலே நிரப்பி அந்த மனிதனுடைய இரத்த பழியை எங்கள் மேல் சுமத்த வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்று சொன்னான். அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலர்களும், மனிதர்களுக்கு கீழ்ப்படுகிறதை விட தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாக இருக்கிறது. நீங்கள் சிலுவையில் அறைந்து கொலை செய்த இயேசுவை நம்முடைய முற்பிதாக்களின் தேவன் எழுப்பி இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் கொடுப்பதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினாலே உயர்த்தினார். இந்த செய்திகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாக இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு கொடுத்த பரிசுத்த ஆவியானவரும் சாட்சி என்றார்கள். அதை அவர்கள் கேட்டபொழுது மிகுந்த கோபமடைந்து அவர்களை கொலை செய்யும்படிக்கு யோசனை பண்ணினார்கள். அப்பொழுது அனைத்து மக்களாலும் கனம் பெற்ற வேத பண்டிடர் கமாலியேல் என்னும் பெயர் கொண்ட ஒரு பரிசேயன் ஆலோசனை சங்கத்தின் எழுந்திருந்து அப்போஸ்தலர்களை கொஞ்ச நேரம் வெளியே கொண்டு போக சொல்லி சங்கத்தினரை நோக்கி, இஸ்ரவேலர்களே, இந்த மனிதர்களுக்கு நீங்கள் செய்ய போகிறதை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். ஏனென்றால் இந்த நாட்களுக்கு முன்னே தெயுதாஸ் என்பவன் எழும்பி தன்னை ஒரு பெரியவனாக பாராட்டினான். ஏறக்குறைய 400 பேர் அவனிடத்தில் சேர்ந்தார்கள். அவன் மரித்து போனான். அவனை நம்பின அனைவரும் சிதறிப்போனார்கள். அவனுக்கு பின்பு மக்களை கணக்கெடுக்கும் நாட்களிலே கலிலேயனாகிய யூதாஸ் என்பவன் எழும்பி தன்னை பின்பற்றும்படி அநேக மக்களை இழுத்தான். அவனும் மரித்து போனான். அவனை நம்பியிருந்த அனைவரும் சிதறிப்போனார்கள். இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால், இந்த மனிதர்களுக்கு ஒன்றும் செய்யாமல் இவர்களை விட்டு விடுங்கள். இந்த யோசனையும் இந்த செயல்களும் மனிதர்களால் உண்டாயிருந்ததானால் அழிந்து போகும். தேவனால் உண்டாயிருந்ததே ஆனால் அதை அழித்துவிட உங்களால் முடியாது. தேவனோடு போர் செய்யாதவர்களாக இருக்கும்படிக்கு பார்த்து கொள்ளுங்கள் என்றான். அப்பொழுது அவர்கள் அவருடைய யோசனைக்கு உடன்பட்டு அப்போஸ்தலர்களை வரவழைத்து அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலை ஆக்கினார்கள். அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானமடைவதற்கு தகுதி ஆனவர்களாக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாக
ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டுப்போய் தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள்.
அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் அத்தியாயம் 6. அந்த நாட்களிலே சீடர்களினுடைய எண்ணிக்கை அதிகமான போது கிரேக்களானவர்கள் தங்களுடைய விதவைகள் அன்றாட பராமரிப்பில் சரியாக பராமரிக்கப்படவில்லை என்று எபிரேயர்களுக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். அப்பொழுது 12 சீடர்களும் மற்ற சீடர்கள் கூட்டத்தை வரவழைத்து, தாங்கள் தேவ வசனத்தை போதிக்காமல் பந்தி விசாரிப்பு செய்வதே தகுதி அல்ல. ஆதலால் சகோதரர்களே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நற்சாட்சியும் பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக நியமிப்போம். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் வேத வசனத்தை போதிப்பதிலும் இடைவிடாமல் உறுதியாக தரித்திருப்போம் என்றார்கள். இந்த யோசனை சபையார் எல்லோருக்கும் பிரியமாக இருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும் பிலிப்புவையும் பிரோகோரையும் நிக்கோனோரையும் திமோனையும் பர்மேனாவையும் யூத மதத்தை சேர்ந்தவனான அந்தியோகியா பட்டணத்தானாகிய நிகோலாவையும் தெரிந்து கொண்டு அவர்களை அப்போஸ்தலர்களுக்கு முன்பாக நிறுத்தினார்கள். இவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கரங்களை வைத்தார்கள். தேவ வசனம் அதிகமாக பரவியது. சீடருடைய எண்ணிக்கை எருசலேமில் மிகவும் பெருகியது. ஆசாரியர்கள் அநேகர் விசுவாசத்திற்கு கீழ்ப்படிந்தார்கள். ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாக மக்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். அப்பொழுது லிபத்தினர் எண்ணப்பட்டவர்களின் ஆலயத்தை சேர்ந்தவர்களிலும் சிரேனே பட்டணத்தாரிலும் அலெக்சாந்திரிய பட்டணத்தாரிலும் சிலிசியா நாட்டாரிலும் ஆசியா தேசத்தாரிலும் சிலர் எழும்பி ஸ்தேவானோடு வாக்குவாதம் பண்ணினார்கள். அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் முடியாமல் போனது. அப்பொழுது அவர்கள், மோசேக்கும் தேவனுக்கும் எதிராக இவன் அவதூறான வார்த்தைகளை பேசுவதை கேட்டோம் என்று சொல்ல சொல்லி மனிதர்களை தூண்டிவிட்டு மக்களையும் மூப்பர்களையும் வேத பண்டிதரையும் ஏவி அவன் மேல் பாய்ந்து அவனை பிடித்து ஆலோசனை சங்கத்தினர்களுக்கு முன்பாக இழுத்து கொண்டு போய் பொய் சாட்சிகளையும் நிறுத்தினார்கள். இவர்கள் இந்த மனிதன் இந்த பரிசுத்த இடத்திற்கும் வேத பிரமாணத்திற்கும் எதிராக அவதூறான வார்த்தைகளையே எப்பொழுதும் பேசுகிறான். எப்படியென்றால், நசரேனாகிய அந்த இயேசு இந்த இடத்தை அழித்து போட்டு மோசே நமக்கு கொடுத்த வழக்கங்களை மாற்றுவான் என்று இவன் சொல்வதை கேட்டோம் என்றார்கள். ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவனை உற்று பார்த்து அவனுடைய முகம் தேவ தூதனுடைய முகத்தைப் போல இருப்பதை கண்டார்கள். அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் அத்தியாயம் 7. பிரதான ஆசாரியன் அவனை நோக்கி, காரியம் இப்படியா இருக்கிறது என்று கேட்டான். அதற்கு அவன், சகோதரர்களே, தகப்பன்மார்களே, கேளுங்கள். நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாம் காரானூரிலே குடியிருக்கிறதற்கு முன்பே மெசபதோமியா நாட்டிலே இருக்கும் போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ என்றார். அப்பொழுது அவன் கல்தேய தேசத்தை விட்டு புறப்பட்டு காரானூரிலே குடியிருந்தான். அவனுடைய தகப்பன் மரித்த பின்பு அந்த இடத்தை விட்டு நீங்கள் இப்பொழுது குடியிருக்கிற இந்த தேசத்திற்கு அவனை அழைத்து கொண்டு வந்து குடியிருக்கும்படி செய்தார். இதிலே ஒரு அடி நிலத்தையாவது அவனுக்கு சொந்தமாக கொடுக்காமல் அவனுக்கு பிள்ளை இல்லாதிருக்கும் போது உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் இதை சொத்தாக தருவேன் என்று அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். அப்படியே தேவன் அவனை நோக்கி, உன் சந்ததியார் வேறு தேசத்தில் குடியிருப்பார்கள். அந்த தேசத்தார் அவர்களை அடிமைகளாக்கி 400 வருடங்கள் துன்பப்படுத்துவார்கள். அவர்களை அடிமைப்படுத்தும் மக்களை நான் தண்டிப்பேன். அதற்கு பின்பு அவர்கள் புறப்பட்டு வந்து இந்த இடத்திலே எனக்கு ஆராதனை செய்வார்கள் என்றார். மேலும் விருத்த சேதன உடன்படிக்கையையும் அவனுக்கு ஏற்படுத்தினார். அந்தபடியே அவன் ஈசாக்கை பெற்றபோது 8 நாளிலே அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணினான். ஈசாக்கு யாக்கோபையும் யாக்கோபு 12 கோத்திர பிதாக்களையும் பெற்றார்கள். அந்த கோத்திர பிதாக்கள் பொறாமை கொண்டு யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போகும்படியாக விற்று போட்டார்கள். தேவனோ அவனோடிருந்து எல்லா உபத்திரவங்களிலிருந்தும் அவனை விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வனிடம் அவனுக்கு தயவையும் ஞானத்தையும் அருளினார். அந்த ராஜா அவனை எகிப்து தேசத்திற்கும் தன் வீடு அனைத்திற்கும் அதிகாரியாக ஏற்படுத்தினான். பின்பு எகிப்து
கானான் என்னும் தேசங்களிலெங்கும் பஞ்சமும் அதிக வருத்தமும் உண்டாகி நம்முடைய முற்பிதாக்களுக்கு ஆகாரம் கிடைக்காமல் போனது. அப்பொழுது எகிப்திலே தானியம் உண்டு என்று யாக்கோபு கேள்விப்பட்டு யோசேப்புடைய மூத்த சகோதரர்களை முதன் முறை அனுப்பினான். இரண்டாம் முறை யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களுக்கு தன்னை தெரியப்படுத்தினான். யோசேப்பினுடைய வம்சமும் பார்வோனுக்கு தெரிய வந்தது. பின்பு யோசேப்பு தன்னுடைய தகப்பன் யாக்கோபையும் தன்னுடைய இனத்தார் 75 பேரையும் அழைத்து வரும்படி அனுப்பினான். அந்தப்படி யாக்கோபு எகிப்துக்கு போனான். அவனும் நம்முடைய முற்பிதாக்களும் மரித்து அங்கே இருந்து சீகேமுக்கு கொண்டு வரப்பட்டு ஆபிரகாம் சீகேமின் தகப்பனாகிய ஏமோருடைய சந்ததியாரிடத்தில் விலைக்கு வாங்கியிருந்த கல்லறையில் வைக்கப்பட்டார்கள். ஆபிரகாமுக்கு தேவன் ஆணையிட்டு அருளின வாக்கு தத்தம் நிறைவேறும் நேரம் நெருங்கிய போது யோசேப்பை தெரியாத வேறொரு ராஜா தோன்றின காலம் வரையிலும் மக்கள் எகிப்திலே பழுகி பெருகினார்கள். அவன் நம்முடைய மக்களை வஞ்சகமாக நடப்பித்து நம்முடைய முற்பிதாக்களின் குழந்தைகள் உயிரோடு இராதபடிக்கு அவர்கள் அவைகளை வெளியே போட்டு விடும்படி செய்து அவர்களை உபத்திரவப்படுத்தினான். அக்காலத்திலே மோசே பிறந்து மிகுந்த அழகுள்ளவனாக இருந்து 3 மாதங்கள் தன் தகப்பன் வீட்டிலே வளர்க்கப்பட்டான். அவன் வீட்டிற்கு வெளியே போட்டுவிடப்பட்ட போது பார்வனுடைய மகள் அவனை எடுத்து தனக்கு பிள்ளையாக வளர்த்தாள். மோசே எகிப்தியருடைய எல்லா சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். அவனுக்கு 40 வயதான போது இஸ்ரவேலின் பிள்ளைகளாகிய தன்னுடைய சகோதரர்களை கண்டு சந்திக்கும்படி அவனுடைய இருதயத்தில் தோன்றியது. அப்பொழுது அவர்களில் ஒருவன் அநியாயமாக நடத்தப்படுகிறதை அவன் கண்டு அவனுக்கு துணையாக இருந்து எகிப்தியனை வெட்டி துன்பப்பட்டவனுக்கு நியாயம் செய்தான். தன்னுடைய கையினாலே தேவன் தங்களுக்கு விடுதலையை தருவார் என்பதை தன்னுடைய சகோதரர்கள் தெரிந்து கொள்வார்கள் என்று அவன் நினைத்தான். அவர்களோ அதை தெரிந்து கொள்ளவில்லை. மறுநாளிலே சண்டை பண்ணி கொண்டிருக்கிற 2 பேரை அவன் கண்டு, மனிதர்களே, நீங்கள் சகோதரர்களாக இருக்கிறீர்கள், ஒருவருக்கு ஒருவர் அநியாயம் செய்கிறது என்ன என்று அவர்களை சமாதானப்படுத்தும்படி பேசினான். ஆனால் மற்றவனுக்கு அநியாயம் செய்தவன் அவனை பிடித்து தள்ளி, எங்கள் மேல் அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் உன்னை நியமித்தவன் யார்? நேற்று நீ அந்த எகிப்தியனை கொன்றது போல என்னையும் கொன்று போட நினைக்கிறாயோ என்றான். இந்த வார்த்தை நிமித்தம் மோசே ஓடிப்போய் மீதியான் தேசத்திலே வசித்து வந்தான். அங்கே இருக்கும்போது அவனுக்கு 2 குமாரர்கள் பிறந்தார்கள். 40 வருடங்கள் முடிந்த பின்பு சீனாய் மலையின் வனாந்தரத்திலே கர்த்தருடைய தூதன் முட்செடி எரிகிற அக்னி ஜுவாலையிலே அவனுக்கு தரிசனமானார். மோசே அந்த தரிசனத்தை கண்டு அதிசயப்பட்டு அதை உற்று பார்க்கும்படி அருகில் வரும்போது, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் முற்பிதாக்களுடைய தேவனாக இருக்கிறேன் என்று கர்த்தர் உரைத்த சத்தம் அவனுக்கு கேட்டது. அப்பொழுது மோசே நடுக்கமடைந்து உற்று பார்க்க துணிச்சல் இல்லாமல் இருந்தான். பின்னும் கர்த்தர் அவனை நோக்கி, உன் பாதங்களில் இருக்கிற காலணிகளை கலற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமியாக இருக்கிறது. எகிப்தில் இருக்கிற என் மக்களின் உபத்திரவத்தை நான் கண்டு அவர்கள் பெருமூச்சை கேட்டு அவர்களை விடுவிக்கும்படி இறங்கினேன். ஆகவே நீ வா, நான் உன்னை எகிப்திற்கு அனுப்புவேன் என்றார். உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் நியமித்தவன் யார் என்று சொல்லி அவர்கள் நிராகரித்த இந்த மோசேயைத்தான் தேவன் முட்செடியில் அவனுக்கு தரிசனமான தூதனாலே தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினார். இவனே அவர்களை அங்கே இருந்து அழைத்து கொண்டு வந்து எகிப்து தேசத்திலேயும் செங்கடலிலேயும் 40 வருடகாலமாக வனாந்தரத்திலேயும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். இஸ்ரவேல் மக்களை நோக்கி, உங்களுடைய தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய சகோதரர்களிலிருந்து என்னைப் போல ஒரு தீர்க்க தரிசியை உங்களுக்காக ஏற்படுத்துவார், அவர் சொல்வதை கேட்பீர்களாக என்று சொன்னவனும் இந்த மோசேயே. சீனாய் மலையில் தன்னோடு பேசின தூதனோடும் நம்முடைய முற்பிதாக்களோடும் வனாந்தரத்தில் இருந்தவனும் நமக்கு கொடுக்கும்படி ஜீவ வார்த்தைகளை பெற்றவனும் இவனே. இவனுக்கு நம்முடைய முற்பிதாக்கள் கீழ்ப்படிய மனமில்லாமல் இவனை தள்ளிவிட்டு தங்களுடைய இருதயங்களில் எகிப்திற்கு திரும்பி ஆரோனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன ஆனதோ தெரியாது, ஆதலால் எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டுபண்ணும் என்று சொல்லி, அந்த நாட்களில் ஒரு கன்றுக்குட்டியை உண்டுபண்ணி அந்த விக்கிரகத்திற்கு பலியிட்டு தங்களுடைய கை வேலைகளில் மகிழ்ந்திருந்தார்கள். அப்பொழுது தேவன் அவர்களை விட்டு விலகி வானத்தின் கோள்களுக்கும் ஆராதனை செய்ய அவர்களை ஒப்புக்கொடுத்தார். அதை குறித்து இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் வனாந்தரத்தில் இருந்த 40 வருடங்கள் வரையில் காணிக்கைகளையும் பலிகளையும் எனக்கு செலுத்தினீர்களோ என்றும், பணிந்து கொள்ளும்படி நீங்கள் உண்டாக்கின சுரூபங்களாகிய மோளேகினுடைய கூடாரத்தையும் உங்களுடைய தேவனாகிய ரெம்பான் என்னும் நட்சத்திர சுரூபத்தையும் சுமந்தீர்களே. ஆகவே உங்களை பாபிலோனுக்கு அப்புறத்திலே குடிபோக பண்ணுவேன் என்றும் தீர்க்கதரிசிகளின் புத்தகத்தில் எழுதியிருக்கிறதே. மேலும், நீ பார்த்த மாதிரியின்படியே சாட்சியின் கூடாரத்தை உண்டு பண்ணு என்று மோசேயுடனே பேசினவர் கட்டளையிட்டபடி அந்த கூடாரம் வனாந்தரத்திலே நம்முடைய முற்பிதாக்களோடு இருந்தது. மேலும், யோசுவாவோடு கூட நம்முடைய முற்பிதாக்கள் அதை பெற்றுக்கொண்டு தேவன் அவர்களுக்கு முன்பாக துரத்திவிட்ட யூதர் அல்லாதவருடைய தேசத்தை அவர்கள் கைப்பற்றி கொள்ளும் போது அதை அந்த தேசத்திற்கு கொண்டு வந்து தாவீதின் நாள் வரை வைத்திருந்தார்கள். இவன் தேவனிடத்திலே தயவு பெற்றபடியினால் யாக்கோபின் தேவனுக்கு ஒரு ஆலயத்தை தான் கட்ட வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினான். சாலமோனோ அவருக்கு ஆலயத்தை கட்டினான். ஆனாலும் உன்னதமான தேவன் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசம் பண்ணுவதில்லை. வானம் எனக்கு சிங்காசனமும் பூமி எனக்கு பாதப்படியுமாக இருக்கிறது. எனக்காக நீங்கள் எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீர்கள்? நான் தங்கியிருக்கத்தக்க இடம் எது? இவைகள் எல்லாவற்றையும் என்னுடைய கரம் உண்டாக்கவில்லையா என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே. வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் காதுகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்களுடைய முற்பிதாக்களைப் போல நீங்களும் பரிசுத்த ஆவியானவருக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். தீர்க்க தரிசிகளில் யாரை உங்களுடைய முற்பிதாக்கள் துன்பப்படுத்தாமல் இருந்தார்கள்? நீதிபரராகிய இயேசுவின் வருகையை முன் அறிவித்தவர்களையும் அவர்கள் கொலை செய்தார்கள். இப்பொழுது நீங்கள் அவருக்கு துரோகிகளும் அவரை கொலை செய்த பாதகருமாக இருக்கிறீர்கள். தேவ தூதர்களைக் கொண்டு நீங்கள் நியாயப்பிரமாணத்தை பெற்றிருந்தும் அதை கடைபிடிக்காமல் போனீர்கள் என்றான். இவைகளை அவர்கள் கேட்டபொழுது மிகுந்த கோபமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். அவன் பரிசுத்த ஆவியானவராலே நிறைந்தவனாக வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பக்கத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் பார்த்து, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் இயேசுவானவர் தேவனுடைய வலது பக்கத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாக கூக்குரலிட்டு தங்களுடைய காதுகளை அடைத்து கொண்டு ஒன்று சேர்ந்து அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்திற்கு வெளியே தள்ளி அவன் மீது கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர்கள் தங்களுடைய ஆடைகளை கழற்றி சவுல் எனப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளும் போது அவனை கல்லெறிந்தார்கள். அவனோ புலங்கார் படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாமல் இரும் என்று அதிக சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி உயிரை விட்டான். அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் அத்தியாயம் 8. ஸ்தேவானை கொலை செய்வதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அந்த நாட்களிலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டானது. அப்போஸ்தலர்கள் தவிர மற்ற எல்லோரும் யூதயா சமாரியா நாடுகளில் சிதறப்பட்டு போனார்கள். தேவ பக்தி உள்ள மனிதர்கள் ஸ்தேவானை எடுத்து அடக்கம் செய்து அவனுக்காக மிகவும் துக்கம் அனுசரித்தார்கள். சவுல் ஒவ்வொரு வீடாக புகுந்து ஆண்களையும் பெண்களையும் இழுத்து கொண்டு போய் சிறைபிடித்து சபையை அழித்து கொண்டிருந்தான். சிதறிப்போனவர்கள் எங்கும் சுற்றித் திரிந்து நற்செய்தியை போதித்து வந்தார்கள். அப்பொழுது பிலிப்பு என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு சென்று அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து போதித்தான். பிலிப்பு செய்த அதிசயங்களை மக்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அநேகருக்குள் இருந்த அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தமிட்டு அவர்களை விட்டு போனது. அநேக கை கால்கள் செயல் இழந்தவர்களும் நடக்க இயலாதவர்களும் சுகமாக்கப்பட்டார்கள். அந்த பட்டணத்திலே மிகுந்த மகிழ்ச்சி உண்டானது. சீமோன் என்ற ஒருவன் அந்த பட்டணத்திலே மாயவித்தை செய்து தன்னை ஒரு பெரியவன் என்று சொல்லி சமாரியா நாட்டு மக்களை
திகைக்க வைத்துக் கொண்டிருந்தான். தெய்வத்தின் பெரிய சக்தி இவன்தான் என்று நினைத்து சிறியோர் பெரியோர் எல்லோரும் அவனுடைய சொல்லை கேட்டு வந்தார்கள். அவன் நீண்ட நாட்களாக தன்னுடைய மாய வித்தைகளினாலே அவர்களை பிரமிக்க பண்ணினதினால் அவனை மதித்து வந்தார்கள். தேவனுடைய ராஜ்யத்திற்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்திற்கும் ஏற்றவர்களை குறித்து பிலிப்பு போதித்ததை அவர்கள் விசுவாசித்த போது ஆண்களும் பெண்களும் ஞானஸ்யானம் பெற்றார்கள். அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்யானம் பெற்று பிலிப்பை சேர்ந்து கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் பார்த்து பிரமித்தான். சமாரியர் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவர்களிடத்திற்கு அனுப்பினார்கள். இவர்கள் வந்தபொழுது அவர்களில் ஒருவரும் பரிசுத்த ஆவியானவரை பெறாமல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்யானத்தை மட்டும் பெற்றிருந்தவர்களாக கண்டு அவர்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் செய்து அவர்கள் மேல் கரங்களை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றார்கள். அப்போஸ்தலர்கள் தங்களுடைய கரங்களை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறதை சீமோன் பார்த்தபோது அவர்களிடத்திலே பணத்தை கொண்டு வந்து, நான் எவன் மேல் என் கரங்களை வைக்கிறேனோ அவனும் பரிசுத்த ஆவியானவரை பெறத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான். பேதுரு அவனை பார்த்து, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோடு கூட அழிந்து போக கடவது. உன் ஹிருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாக இல்லாதபடியால் இந்த விஷயத்திலே உனக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை. ஆகவே நீ உன் தீய குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள். ஒருவேளை உன் ஹிருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். நீ கசப்பான விஷத்திலும் பாவக்கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன் என்றான். அதற்கு சீமோன், நீங்கள் சொன்ன காரியங்களில் ஒன்றும் எனக்கு சம்பவிக்காதபடிக்கு எனக்காக கர்த்தரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றான். இவ்விதமாக அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை சாட்சியாக அறிவித்து சொன்ன பின்பு சமாரியருடைய அநேக கிராமங்களில் நற்செய்தியை போதித்து எருசலேமுக்கு திரும்பி வந்தார்கள். பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு திசையாக எருசலேமிலிருந்து காசா பட்டணத்திற்கு போகிற வனாந்தர பாதை வழியாக போ என்றான். அந்தபடி அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜாத்தியாகிய கந்தாகே என்பவளுக்கு மந்திரியும் அவளுடைய பொக்கிஷம் எல்லாவற்றிற்கும் தலைவனுமாக இருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன் தொழுது கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து ஊருக்கு திரும்பி போகும்போது தன் ரதத்திலே உட்கார்ந்து ஏசையா தீர்க்க தரிசியின் புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். ஆவியானவர், நீ போய் அந்த ரதத்துடனே சேர்த்துக்கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து அவன் ஏசையா தீர்க்க தரிசின் புத்தகத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீர் வாசிக்கிறவைகளின் கருத்து உமக்கு புரிகிறதா என்றான். அதற்கு அவன், ஒருவன் எனக்கு புரிய வைக்காவிட்டால் அது எனக்கு எப்படி புரியும் என்று சொல்லி பிலிப்புவை தன்னுடனே ஏறி உட்காரும்படி வேண்டிக் கொண்டான். அவன் வாசித்த வேத வாக்கியம் என்னவென்றால், அவர் ஒரு ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார், மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சப்தம் போடாத ஆட்டுக்குட்டியைப் போல அவர் தமது வாயை திறவாதிருந்தார், அவர் தம்மை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது, அவருடைய ஜீவன் பூமியிலிருந்து எடுபட்டு போனது, அவருடைய வம்சத்தை யாராலே சொல்லி முடியும் என்பதே. மந்திரி பிலிப்பை நோக்கி, தீர்க்க தரிசி யாரை குறித்து இதை சொல்லுகிறார், தம்மை குறித்தோ வேறொருவரை குறித்தோ எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அப்பொழுது பிலிப்பு பேசத் தொடங்கி, இந்த வேத வாக்கியத்தை அடிப்படையாக வைத்து இயேசுவை குறித்து அவனுக்கு போதித்தான். இவ்விதமாக அவர்கள் போய்கொண்டிருக்கும் போது தண்ணீர் உள்ள ஒரு இடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்தானம் பெறுவதற்கு தடை என்ன என்றான். அதற்கு பிலிப்பு, நீர் முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடையில்லை என்றான். அப்பொழுது அவன், இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ரதத்தை நிறுத்த சொன்னான். அப்பொழுது பிலிப்புவும் மந்திரியும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்யானம் கொடுத்தான். அவர்கள் தண்ணீரை விட்டு கரை ஏறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்புவை கொண்டு போய்விட்டார். மந்திரி அதற்கு பின்பு அவனை காணாமல்
சந்தோஷத்தோடு தன் வழியே போனான். பிலிப்பு ஆசோத்திலே காணப்பட்டு அந்த இடத்திலிருந்து பிரயாணம் பண்ணி செசரியாவிற்கு வருகிற வரையில் அனைத்து பட்டணங்களிலும் நற்செய்தியை போதித்துக் கொண்டு வந்தான்.
அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் அத்தியாயம் 9. சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீடர்களை பயமுறுத்தி கொலை செய்யும்படி பிரதான ஆசாரியனிடத்திற்கு போய், இந்த மார்க்கத்தாராகிய ஆண்களையாவது பெண்களையாவது நான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு உத்தரவுகளை கேட்டு வாங்கினான். அவன் பயணமாக போய் தமஸ்குவிற்கு அருகில் வந்தபோது திடீரென்று வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது, சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான்.
அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய பிரியமாய் இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்திற்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அவனுடனே கூட பயணம் பண்ணின மனிதர்கள் சத்தத்தை கேட்டும் ஒருவரையும் காணாமல் செய்வதறியாமல் பிரமித்து நின்றார்கள். சவுல் தரையிலிருந்து எழுந்து தன் கண்களை திறந்தபோது ஒருவரையும் காணவில்லை. அப்பொழுது கையை பிடித்து அவனை தமஸ்குவிற்கு கூட்டிக் கொண்டு போனார்கள். அவன் 3 நாட்கள் பார்வை இல்லாதவனாக ஆகாரம் சாப்பிடாமலும் தண்ணீர் குடிக்காமலும் இருந்தான். தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீடன் இருந்தான். அவனுக்கு கர்த்த தரிசனமாகி, அனனியாவே என்றார். அவன், ஆண்டவரே, இதோ அடியேன் என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர் தெருவு எனப்பட்ட தெருவிற்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனிதன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வை அடையும்படி தன் மேல் கையை வைக்கவும் தரிசனம் கண்டான் என்றார். அதற்கு அனனியா, ஆண்டவரே, இந்த மனிதன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ தீங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்கேயும் உம்முடைய நாமத்தை ஆராதிக்கின்ற எல்லோரையும் கைது செய்யும்படி அவன் பிரதான ஆசாரியனிடத்தில் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றான். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் யூதர் அல்லாதவர்களுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் சந்ததிகளுக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட நபராக இருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவு பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றான். அப்பொழுது அனனியா போய் வீட்டிற்குள்ளே பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர், நீ பார்வை அடையும் படிக்கும் பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்படும் படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். உடனே அவன் கண்களிலிருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வையடைந்து எழுந்திருந்து ஞானஸ்தானம் பெற்றான். பின்பு அவன் உணவு சாப்பிட்டு பலப்பட்டான். சவுல் தமஸ்குவிலுடைய சீடர்களுடனே சில நாட்கள் இருந்து தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே போதித்தான். கேட்டவர்கள் எல்லோரும் ஆச்சரியப்பட்டு எருசலேமில் இயேசுவின் நாமத்தை ஆராதிக்கின்றவர்களை துன்புறுத்தி இங்கேயும் அடிப்பட்டவர்களை கைது செய்து பிரதான ஆசாரியர்களிடத்தில் கொண்டு போகும்படி வந்தவன் இவன் அல்லவா என்றார்கள். சவுல் அதிகமாக திடன் கொண்டு இவரே கிறிஸ்துவென்று தொடர்ந்து பேசி தமஸ்குவில் குடியிருக்கிற யூதர்களை கலங்க பண்ணினான். சில நாட்கள் சென்ற பின்பு யூதர்கள் அவனை கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். அவர்களுடைய யோசனை சவுலுக்கு தெரிய வந்தது. அவனை கொலை செய்யும்படி அவர்கள் இரவும் பகலும் கோட்டை வாசல்களை காத்து கொண்டிருந்தார்கள். சீடர்கள் ராத்திரியிலே அவனை கூட்டிக் கொண்டு போய் ஒரு கூடையிலே வைத்து மதில் வழியாக இறக்கிவிட்டார்கள். சவுல் எருசலேமுக்கு வந்து சீடர்களோடு சேர்ந்து கொள்ள பார்த்தான். அவர்கள் அவனை சீடர் என்று நம்பாமல் எல்லோரும் அவனுக்கு பயந்திருந்தார்கள். அப்பொழுது பர்னபா என்பவன் அவனை சேர்த்து கொண்டு அப்போஸ்தலர்களிடத்தில் அழைத்து கொண்டு போய் வழியிலே அவன் கர்த்தரை கண்ட விதத்தையும் அவன் அவருடனே பேசினதையும் தமஸ்குவில் அவன் இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாக பிரசங்கித்ததையும் அவர்களுக்கு விவரித்துச் சொன்னான். அதன் பின்பு அவன் எருசலேமிலே அவர்களிடத்தில் போக்கும் வரத்துமாக இருந்து கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாக பிரசங்கித்து கிரேக்கர்களுடனே பேசி விவாதித்தான். அவர்களோ அவனை கொலை செய்ய வகை தேடினார்கள். சகோதரர்கள் அதை அறிந்து அவனை செசரியாவுக்கு அழைத்து கொண்டு போய் தர்சுவிற்கு அனுப்பிவிட்டார்கள். அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளிலெங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி வளர்ச்சி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியானவரின் ஆறுதலோடும் வளர்ந்து பெருகின. பேதுரு போய் எல்லோரையும் சந்தித்து வரும்போது அவன் லித்தா ஊரிலே குடியிருக்கிற பரிசுத்தவான்களிடத்திற்கும் போனான். அங்கே 8 வருடங்களாக கட்டிலின் மேல் கை கால்கள் செலலிருந்து கிடந்த ஐனேயா என்னும் பேருள்ள ஒரு மனிதனை கண்டான். பேதுரு அவனை பார்த்து, ஐனேயாவே, இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார், நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்றான். உடனே அவன் எழுந்திருந்தான். லித்தாவிலும் சாரோனிலும் குடியிருந்தவர்கள் எல்லோரும் அவனைக் கண்டு கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். யோப்பா பட்டணத்தில் உள்ள சீடர்களில் கிரேக்கு மொழியிலே தொற்காள் என்று அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பெயருடைய ஒரு பெண் இருந்தாள். அவள் நல்ல காரியங்களையும் தருமங்களையும் மிகுதியாக செய்து கொண்டு வந்தாள். அந்த நாட்களிலே அவள் வியாதிப்பட்டு மரித்து போனாள். அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டிலே கிடத்தி வைத்தார்கள். யோப்பா பட்டணம் லித்தா ஊருக்கு அருகிலிருந்தபடியினாலே பேதுரு அந்த இடத்தில் இருக்கிறார் என்று சீடர்கள் கேள்விப்பட்டு தாமதமில்லாமல் தங்களிடத்தில் வரவேண்டும் என்று சொல்லும்படி 2 மனிதர்களை அவனிடத்திற்கு அனுப்பினார்கள். பேதுரு எழுந்து அவர்களோடு போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டிற்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லோரும் அழுது தொற்காள் தங்களோடு இருந்தபோது செய்திருந்த அங்கிகளையும் மற்ற ஆடைகளையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள். பேதுரு எல்லோரையும் வெளியே போக செய்து முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி சடலத்தின் பக்கமாக திரும்பி, தபித்தாளே, எழுந்துரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். அவன் அவளுக்கு கை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி பரிசுத்தவான்களையும் விதவைகளையும் அழைத்து அவளை உயிர் உள்ளவளாக அவர்களுக்கு முன் நிறுத்தினான். இது யோப்பா பட்டணமெங்கும் தெரிய வந்தது. அப்பொழுது அநேகர் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். பின்பு அவன் யோப்பா பட்டணத்திலே தோள் பதனிடுகிறவனாகிய சீமோன் என்னும் ஒருவனிடத்தில் அநேக நாட்கள் தங்கியிருந்தான்.